लक्ष्म्या सह ऋषिकेशः देव्या कारुण्यरूपया रक्षकः सर्वसिद्धान्ते वेदान्ते च गीयते. இந்த ஸ்லோகத்தாலே பகவான் நாராயணன் நம்ம ரட்சிக்கும் போது ஸ்ரீ மகாலட்சுமியோடே சேர்ந்தே ரட்சிக்கிறான் என்று அறிகிறோம். பகவானே ஸ்ரீராமச்சந்திரனாக திருவவதாரம் பண்ண பிராட்டி சீதையாக பிறந்தாள். சீதை ராமனோடே கூடியிருந்து அனைவரையும் ரட்சிக்க வேண்டும். ஆனால் அவர்கள் இருவரும் காட்டில் ஏகாந்தமாக இருந்தபோது ராவணன் என்னும் அரக்கன் அவர்களை பிரித்தான். அவன் பிரித்தான்கிற சரித்திரத்தை கடந்த உபன்யாசத்தில் நாம் அனுபவித்தோம். சீதை பிரிந்து அசோகவனத்திலே சிறை வைக்கப்பட்டாள். சுந்தரி ரகுநாதஸ்ய சுரஸ்திரீ துக்கசாந்தையே தசானனஸ்ய பவனே தசமாசான் உவாசா என்று வால்மீகி தெரிவிக்கிறார். ரகுநாதனுடைய சுந்தரியான சீதை பத்து தலை ராவணனுடைய அசோகவனத்தை பத்து மாசங்கள் சிறைப்பட்டாள். தேவஸ்திரீகளுடைய சிறையை வெட்டி விடுவதற்காக சீதை வலிய சிறை புகுந்தாள். ராவணன் தேவர்கள் அனைவரையும் ஜெயித்து அவரவர்களுடைய பத்னி மனைவிகளை கொண்டு வந்து அசோகவனத்துக்கு அருகே இலங்கையில் சிறை வைத்திருந்தார். அவர்களை தன் மனைவியாக வேணுமென்று துன்புறுத்தி கொண்டிருந்தார். அவர்களை விடுவிக்க வேணுங்கிறதுக்காகத்தான் சீதை சிறை புகுகிறாள். சீதையை ராவணன் தூக்கின் போய்டான்னு சொல்லுவது பிராட்டியினுடைய சக்தி விசேஷம் அறியாத க்ஷுத்திரர்கள் என்று பிள்ளை லோகாச்சாரியர் சாதிக்கிறார். சீதையினுடைய சக்தி என்னதுன்னு தெரியாதவர்கள் வேணா சீதையை ராவணன் தூக்கிட்டு போனான்னு சொல்லுவாளே தவிர சீதைதான் ராவணனையும் சேர்த்து தூக்கி கொண்டு சிறை புகுந்தாள். ததோ ராவணன் ஈதாயாகா சீதாயாகான்னு வால்மீகி ராமாயணத்துல ஸ்லோகம். ராவணனாலே தூக்கி செல்லப்பட்ட சீதை என்று அர்த்தம் சொல்றதை விட ராவணனையும் தூக்கி சென்ற சீதை என்று சொல்லுவார்கள். அப்படி கூட சிறைக்குள்ள போடுவளா? ஏன் போனாள்னா ஒருத்தர் ஆழமான கிணத்துல விழுந்துடுறான்னு வச்சிருந்தோம். மேலேருந்து கயற்ற போட்டு பார்க்கிறோம், அவளை தூக்கிறதுக்கு முடியல. அப்ப நானும் குதிச்சா தானே தூக்க முடியும். அத போல தேவஸ்திரீகளுடைய சிறையை வெட்டிவிட வெளியிலிருந்து மட்டும் முடியாது, தானும் உள்ளே புகுந்துதான் அவர்களுக்கு விடுதலை ஏற்படுத்த வேணும் என்பதற்காகத்தான் சீதை வலிய சிறை புகுந்தாள். சீதை சிறையிலே போய் இருந்தாள். அவள் அப்புறத்திலே ராமனை விட்டு பிரிந்து துன்பத்தீயில் அகப்பட்டாள். ராமனோ இப்புறத்திலே சீதையை விட்டு பிரிந்த விரகதாபத்தாலே துடித்து கல்லே கண்டாயா, மரமே கண்டாயா, கொடியே கண்டாயா என்று ஒவ்வொருவராக கேட்டுக்கொண்டு வருகிறான். அப்படி வரும்போது ரிஷமூக பர்வதத்தை அடைந்து அதற்கு முன்பாக சபரிக்கு மோட்சத்தை கொடுத்து அடுத்து சுக்ரீவனோடைய தோழமை பூண்டு வாலியை கொண்டு ஹனுமானை தாசனாக ஏற்றுக்கொண்டு ஹனுமான் தெற்கு நோக்கி தேடி சமுத்திரத்தை தாண்டி சீதையை கண்டு ராமநாமாங்கிதமான மோதிரத்தை கொடுத்தார் என்பது சுந்தரகாண்டத்திலே சரித்திரம். அதைத்தான் நாம் இப்போது அனுபவிக்க வேண்டும். அதற்கு முன்பாக கீழே கிஷ்கிந்தா காண்டம் ஆரண்ய காண்டத்தில் ஒரு இடத்துல விட்டுருக்கோம். அந்த காண்டத்திலேருந்து சரித்திரத்தை பார்த்து வந்துடுவோம். ஆரண்ய காண்டத்தை இரண்டு பகுதிகளாக பிரித்து கொண்டால் ஒரு பகுதி சீதையை தூக்கிட்டு போனது வரை, அடுத்த பகுதி சீதையை தேடிக்கொண்டு ராமன் ஓரோரு இடமாக சென்றார். அதிலிருந்து நாம் பார்க்க வேண்டும், சீதையை தேடி ராமன் புறப்பட்டான். சிதாம் ஆதீப யாமாச சா பிரஜ்வால சர்வதக தச்சரீரம் கபந்தஸ்ய கிருத பிண்டோபமம் மகது ததச்சிதாயா வேகேன பாஸ்வரோ விரஜாம்பர விமானே பாஸ்வரே திஷ்டன் ஹம்சயுக்தே யசஸ்கரே. சீதையை தேடிக்கொண்டு வந்தபோது கபந்தன்ற பெரிய உருவத்தோட ஒரு அரக்கன் வந்தான். அவனுக்கு தலை வயிற்றில் இருந்தது. இரண்டு கைகளை நீட்டினான் என்றால் பத்து யோஜனை தூரத்துக்கு இருக்கக்கூடிய மிருகங்களை எல்லாம் எடுத்து வாயிலே போட்டுக் கொள்ளுவான். அவ்வளவு கோர ரூபத்தோட வந்தவன் ராமலட்சுமணர்களை தூக்கி தன் தோளில் வச்சிருந்து அவர்களை சாப்பிட போறேங்கிற வேகமாக தூக்கி போனான். அப்போது ராமனும் லட்சுமணனும் பேசிக்கொண்டு அவனுடைய கைகளை வெட்டி அவன் உடலையும் துண்டு துண்டாக்கினார்கள். கபந்தன் சாப விமோசனம் ஏற்பட்டு ஒரு ஆகாய விமானத்தில் ஏறி சொர்க்கலோகத்தை நோக்கி போனான். அந்த கபந்தன் தான் வழி சொன்னா இவர்களுக்கு, ராமா உங்களுக்கு ஒரு நல்லது செய்து கொடுக்கிறேன், எனக்கு சாப விமோசனம் ஏற்படுத்தி கொடுத்துட்டியானா உங்களுக்கு சீதையை தேடக்கூடிய மார்க்கம் சொல்லித்தரேன். சீதை எங்க இருக்கிற ஆளுங்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் இந்த இடத்திலேருந்து நேர மேற்கு நோக்கி போனீர்கள் என்றால் அங்கே ஒரு ஆசிரமம் வரும். அந்த இடத்துக்கு பக்கத்திலே ஒரு மலை இருக்கும், ஆசிரமத்துக்கு மதங்காசிரமம்னு பேர். அதற்கு பக்கத்தில் ரிஷமூக பர்வதம் இருக்கும், அந்த பர்வதத்துக்கு போ, சுக்ரீவாதி குரங்குகள் எல்லாம் இருப்பார்கள், அவர்களோட தோழமை கொண்டு அந்த வானரோத்தமனுடைய உதவியாலே நீ சீதையை தேடி பிடிக்கலாம் அப்படிங்கிறத இவர் சொன்னார். அந்த விஷயத்தை கேட்டுட்டு மேற்கு நோக்கி புறப்பட்டார்கள். மேற்கு நோக்கின்னு அவர் அப்படின்னு வழி சொன்னார். கொஞ்ச நாள் முன்னாடி நீங்க பார்த்துருக்கீங்க, அதாவது கீழே தாக்கேத்துன்னு ஒரு இடம் சொன்னேன், இந்த தாக்கே தளத்துல சுத்து வட்டாரத்திலேயே ஒண்ணுமே இல்லை, நாங்க போயிட்டு திரும்பி வருவோமான்னு ஆகி ஜடாயுவுக்கு மட்டும்தான் மோட்சமா அல்லது பார்க்கிறவர்களுக்கும் உண்டா அப்படிங்கிற நிலைமை ஆயிடுத்து அந்த இடத்துல. என்ன பாதி நான் ஒரு பக்கம் எங்கேயோ தனியா போய் மற்ற பேர் அத்தனை பேரும் ஒரு இடத்துல தனியா போய் அதுக்கப்புறம் ஒரு 12 மைல் சுத்தி ராத்திரி கண்டுபிடிச்சு வண்டி எல்லாம் ஏதோ பள்ளத்துல விழுந்து என்னென்ன ஆகணுமோ எல்லாருக்கும் சௌக்கியமா வந்துட்டோம், யாருக்கும் ஒண்ணும் இல்லை. இப்போ அதாவது ஒண்ணுமே எல்லாம் ஒழுங்கா போயிட்டு சொன்னா ஞாபகமே இருக்காது, அதாவது போறச்சே ஒரு 4 பாடுபட்டா தான் ஓய் இதை பட்டமே அங்க அதை பட்டமே ஞாபகம் வச்சுக்கோ முடியும். அதுக்காகத்தான் யாத்திரை போகும்போதே இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறதுக்காகத்தான் போயிட்டு பார்த்துட்டே வரும். நான் அன்னைக்கு ராமன் கட்டப்பட்டு தான் போனார், நம்ம சுலபமா போயிட்டு வந்தா நீங்க சால கிராமத்துக்கு போறாள் இல்லையோ, ரொம்ப கஷ்டமான இடம் தான். ஆனா எல்லாம் இப்ப 25,000 கொடுத்தா ஆகாயமான ஏறி உட்காந்தா கொண்டு போய் இறக்கி விட்டுருவா. அதே ஒரு 7 மணி நாள் நடந்துன்னா கண்டகி நதிக்கரையோரமா நடக்கலாம், நடந்து போனாத்தான் அது போயிட்டு அந்த ஞாபகம் இருக்கும். இந்த ஏறி உட்காந்து 6 மணி அது இறக்கி விட்டுட்டு அடுத்த தரம் கிளம்புறதுக்குள்ள நீ போர் போயிட்டு வரணும், இதுக்குள்ள 6 போயிட்டு 6 வருது சொல்லணும். அதனால கொஞ்சம் நிதானப்பட்டால்தான் எதுவுமே ஞாபகத்துல இருக்கும், கொஞ்சம் சிரமப்படுறதுக்கு கட்டப்படுறதுக்கு தயாராகத்தான் இருக்க உண்டு. நான் இதுக்காக சொல்ல வந்தேன்னா அந்த தாக்கியத்துன்ற இடம் அதுல இருந்துதான் இப்ப கீழ் நோக்கி வந்துட்டு இருக்கார்கள். தேடி 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 கொண்டு கபந்தனுடைய இடத்துக்கு வந்தார். அவர் அங்கேருந்து மேற்க போய் சொல்றார், இந்த தாக்கியத்திலிருந்து ஒரு சிறு மலை ஏறி இறங்கினால் பூனாவுக்கு பக்கத்துல லோனாவாலாங்கிற மலை இருக்கு, அந்த மலை ஏறி இறங்கணும். அது இறங்கிட்டுனா அதுக்கப்புறம் மகாராஷ்டிரத்தினுடைய தெற்கு கோடி கர்நாடகத்தினுடைய வடக்கு கோடி வந்துடும், அதே கொஞ்சம் ஆந்திரத்துக்குள்ள போயிட்டுனா குண்டக்கல் பக்கத்துல வந்துடும், அதுக்கு நேர் மேற்கு பக்கம்தான் இந்த பக்கத்துல. அதனால அது வந்தா தான் ஹாஸ்பெட் ஹம்பி அப்படிங்கிற இடத்து பக்கத்துல தான் கிஷ்கிந்தை இருக்கிறது. அதை தேடிக்கொண்டுதான் ராமனும் லட்சுமணனும் வருகிறார்கள். ரிஷமூக பர்வதத்துக்கு அருகே வந்தார்கள். ஏஷ ராம சிவ பந்தாக எத்தனைதே புஷ்பிதா துருமாக பிரதீச்சியின் திசமாசிரித்திய பிரகாசந்தே மனோரமாக பிராத்ரா நிரஸ்த கிருத்தேன வாலினா சக்கரசூனுனா சூயதாம் ராம பக்ஷியாமி சுக்ரீவோ நாம வானரா. சுக்ரீவங்கிற வானரன் இருக்கிறார், அவர் அண்ணன் வாலியாலே அழித்து துரத்தப்பட்டு ரிஷமூக பர்வத்திலே ஒளிந்திருக்கிறான். நீ போனா என்னால் அவனோட தோழமை பூண்டு அவனிடத்தில் சகாயம் பெறலாம் அப்படின்னு கபந்தன் சொல்லி கொடுத்தான். அதை கேட்டுக்கொண்டுதான் மேற்கு நோக்கி வரார். மதங்க வனமித்தேவ விஸ்ருதம் ரகுநந்தன ரிஷமூகஸ்து பம்பாயாக புரஸ்தாத் புஷ்பித திருமகா. ரொம்ப ஆச்சரியமான ஒரு சிறு குளம் இருக்கும், அதுக்கு பம்பா சரோவர் அப்படின்னு பேர். அந்த பம்பா சரோவரத்தின் கரையில சுக்ரீவன் இருக்கிறான். அங்கதான் ரிஷமூக பர்வதம் இருக்கு. ஒரு பக்கம் ரிஷமூகம்ங்கிற மலை, மற்றொரு பக்கம் மால்யவான்ங்கிற மலை. மால்யவான் மலையில தான் 4 மாசம் மழை பெய்யறதுங்கிறதுக்காக தேட முடியாதுன்னு ராமன் தங்கியிருந்தார், அது மால்யவான். ரிஷமூக பர்வத்தத்துல தான் வர முடியாதுன்னு வாலிக்கு சாபம். அதனால அந்த இடத்துலதான் சுக்ரீவன் மறந்து கொண்டிருந்தான். மதங்க முனிவருடைய ஆசிரமம் தனி, சபரியனுடைய ஆசிரமம் தனி, இது இத்தனைக்கு நடுவுல இருக்கு பம்பா சரோவரம். பம்பா சரோவரத்துக்கு தான் கபந்தன் சரியா வழி காமிச்சான். அங்கிருந்து ராமன் புறப்பட்டு சபரியனுடைய ஆசிரமத்துக்கு வருகிறார். தௌ கபந்தேன தம் மார்க்கம் பம்பாயா தரிசிதம் வனே ஆதஸ்தேசம் திசம் கிரஹ்ய பிரதீஜீம் நிருவராத்மஜவ் வீக்ஷந்தௌ ஜக்மதுர்திரஷ்டும் சுக்ரீவம் ராமலக்ஷ்மணவ் பம்பாயா பசிமம் தீரம் ராகவாபு பதஸ்தது அபஷ்யதாந்த தஸ்தத்ர சபரியாரம்யம் ஆசிரமம். அந்த இடத்துல வந்து சபரி என்னும் கனி கொடுத்த கிழவி, அவள் ஒரு வேடு வச்சு, ஏற்கனவே குகன் வேட்டுவ ஜாத்தியோட தோழம பூண்டார், இப்போது ஒரு வேடு வச்சு அதே வேடர் ஜாத்தியில பிறந்த பெண். சபரிக்கு ஆச்சாரியன் மதங்க முனிவர். மதங்க முனிவர் தாம் மோட்சத்துக்கு புறத்து போறச்சே சபரி நானும் கூட வருவேன்னு தெரிவித்தார். அப்ப மதங்கர் சொல்றார், நீ வரவேண்டிதான், ஆனா நான் ஒரு ஆணை உனக்கு ஒரு கைங்கரை குடிச்சிட்டு போறேன், நீ இங்கேயே காத்துன்று, ராமனும் லக்ஷ்மணனும் உன் இல்லம் தேடி வருவார்கள், ஏதோ ஒன்னத்துக்காக வரப்போறார்கள், அப்ப அவர்களுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு நீ மோட்சத்துக்கு வந்து சேரலாம் அப்படின்னு ஆச்சாரியன் சொல்றார். அதுக்காகவே அந்த அர்த்தனவை காத்துருக்கார். மதங்கருடைய ஆசிரமம், சபரியனுடைய ஆசிரமம். ராமன் சபரி ஆசிரமத்துக்குள்ளே நுழைகிறார். அத்தியமே சபலம் தத்துவம் சொர்க்கச்செய்வ பவிஷ்யதி. ராமா, இன்றுதான் என் வாழ்க்கை சாஃபல்யம் அடைந்தது, உன்னை தரிசிக்க பெற்றேன். சக்ஷுஷா தவ சௌமியன பூதாஸ்மி ரகுநந்தன, உன்னுடைய கண் பார்வை பெற்று நான் அத்தனை துரிதங்களும் தொலைய பெற்றேன், பாபங்கள் போய்விட்டன, உன்னை நான் கைங்கரியம் பண்ணணும்னு காத்திருந்தேன், ஒரு பார்வையில அத்தனை பாவங்களையும் போக்கிட்டேன். ஜாயமானம் ஹி புருஷன் எம் பசியேது மதுசூதனா சாத்திக சது விஜேயா சபை மோக்ஷார்த்த சிந்தகா. இது சாஸ்திர வாக்கியம். ஒரு குழந்தை பெறும்போது பிறக்கும்போது மதுசூதனான பகவானுடைய கட்டாட்சம் பட்டுடுத்தினால் அது பரமசத்த குணத்தோட மோட்சத்துக்கு போக வேணுங்கிற ஆசையோட நற்பண்புகளோட வளரும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அதனாலதான் ஆண்டாள் பிரார்த்திக்கிறார், செங்கன் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ, உன்னுடைய கண்களை திறந்து எங்களை கட்டாட்சி, பகவானுடைய கட்டாட்சம் பட்டதென்னால் பாபங்கள் அத்தனையும் தொலைந்து போகும். வித்ததே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சையாக ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. பகவானை சேவிக்கிறோம், அவர் கண் பார்வைப்பட்டது, நம்முடைய எல்லா பாபங்களும் தொலைந்து மனசில் இருக்கிற சந்தேகம் முடிச்சுக்கள் அது அத்தனையும் விலகி போகின்றன. ராமாயணம் வாசிக்கிறோம், பாகவதம் வாசிக்கிறோம், அது வாசிக்கிறோம், இது வாசிக்கிறோம், இத்தனை எதுக்காக சொல்றோம், பிரயோஜனம் இருக்கணும் இல்லையோ. ஆறு நாள் கேட்டிலே, ஏழு வேளை கேட்டிலே, என்ன கேட்டுட்டோம்னா கேட்டுன்றபடி நடக்கிறதுக்கு தான் கேட்கிறோம், வெறுமை கேட்டுன்னு போறதுக்காக மட்டும் கேட்டுன்னு போட்டோமா. ராமாயணத்துல என்னென்ன சீதப்பட்டிருக்கா, ராமன் பட்டிருக்கா, அனுமான் எப்படி பட்டிருக்கார், யோசிச்சு யோசிச்சு பார்க்கணும், வெறுமை கதை கேட்டுட்டு எழுந்துன்னு போறதுக்கு அல்ல. நம்ம வீட்டுக்கு சென்ற பிற்பாடு கண்டிப்பா அதை யோசிச்சு பார்க்கணும். உபன்யாசத்துக்கு வர்றவர் பூர்வாவலோகனம் பண்ணும், கேட்டுட்டு போனவா உத்தராவலோகனம் பண்ணும். பூர்வாவலோகனம்னா வர்றதுக்கு முன்னாடி புத்தகத்தை படிச்சுட்டு வர்றது, படிச்சுட்டு வந்து தான் சொல்லணும். உத்தராவலோகனம்னா கேட்டுட்டு போன அப்புறம் புத்தகத்தை திறந்து பார்க்கறது, கேட்கறவா கேட்டுட்டு போய் பார்க்கணும், சொல்றவர்கள் பார்த்துட்டு வந்து சொல்லணும், ரெண்டும் இல்லை. அதான் சொல்லணுமே தவிர இதுவும் இல்லை இப்ப அதுவும் இல்லை. புத்தகத்தை பார்த்துட்டு சொன்னா இது பெரிய வித்வான்கள்லாம் கடைசி நாள் வரைக்கும் பழக்கம் வச்சிருந்தா, அவளுக்கு ஒண்ணு பார்த்துதான் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை, மகாஜானிகளாத்தான் இருந்தா. ஆனா எப்பவும் இந்த புத்தகத்தை விட்டே கொடுக்க மாட்டா, திரும்ப 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 கடைசி மூச்சு வரைக்கும் பார்க்கற அளவுக்கு அதுவே உயிர் அப்படின்னு இருந்தபடியால் அவர்களுக்கு அந்த ஆசை. பகவான கூட விட்டு கொடுத்துருவா, கிரந்தத்தை விட்டே கொடுக்க மாட்டான், ஒரு நாள் கோவில் போலன்னு போலேன்னு விடுவா, ஆனா வாசிக்கலன்னா அவர்களால் இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு கிரந்தத்தோடையே பிரமாணத்தோடையே ஒன்றினவர்கள் முன்னோர்கள். அதனால கேட்க வர்றவர்கள் கேட்டுட்டு எழுதிப்படக்கூடாது. பெரியாழ்வர் ஆண்டாள் ஒரு பாட்டிலே, விட்டு சித்தர் தங்கள் தேவர் திருவரங்கர் தாம்பணித்த மைமை பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர் அப்படின்னு பாடினாள். அத்தர் சொன்னான், விட்டு சித்தர் கேட்டிருப்பர்னா என்ன, விட்டு சித்தர்னா பெரியாழ்வார், கேட்டிருப்பர்னா பகவான் பண்ணின உபதேசத்தை கேட்டிருக்காரு, அந்த உபன்யாசம் பெருக்கிடோ கேட்டிருக்கிடோன்வா, நல்லா கேட்டிருக்கேனே அப்படின்னு பதில் சொல்லுவோம். கொஞ்சம் நிறுத்தி கேட்டு இருக்கீடா அப்படின்னு அது தெரியாது, கேட்டிருக்கமே தவிர கேட்டு அதன்படி இருக்கிறீர்களான்னு கேட்டால் தெரியாது. அதனால வேகமாக கேட்டிருக்கேன்னு சொல்லக்கூடாது, கேட்டு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ண வேண்டும் இல்லையா, கேட்டுட்டு திரும்ப போய் அதை பற்றி கொஞ்சம் யோசித்தா தான் மறக்காமல் இருக்கும். ஒரு விஷயத்தை நம்ம படிக்கிறோம், படிக்கிறத ஞாபகம் இருக்கிறது இல்லையே, என்ன வழியினால் படித்ததை எத்தனை மணி நேரத்துக்குள்ள நாம் திரும்பி பார்க்குறோமோ அப்போதான் அது ஞாபகம் இருக்கும். ஒன்று படிச்சுடுறோம், இப்போ வேதமே அத்தியனம் பண்ணுறதுக்கு போகிறோம் பாருங்க, சந்தை சொல்லுவார், சந்தை சொல்லிட்டு திருவையை விட்டுட்டா ஞாபகமே இருக்காது. சந்தை சொல்றது ரொம்ப வேகமாக சொல்லுவோம், நிறைய மத்தியாக சொல்லுவோம், பிரச்சனைகள்லாம் சொல்லுவோம், சொல்லி முடிச்சுட்டு அப்படியே விட்டுருது, அதை விட்டுட்டோம் ரெண்டு மாதம் கழிச்சு சொல்லி பாருங்க, ஒரு சத்தம் ஞாபகம் இருக்காது. இவ்வளோ தூரம் சொன்னமே நான் ஏற்கனவே சின்ன பிராயத்தில் சொல்றது விட்டுட்டோம், அது முதல் தப்பு. அது அந்த ஏழு வயசுலேருந்து பதினஞ்சு வயசுக்குள்ள சொல்லியிருந்தா என்ன சொன்னாலும் ஞாபகத்தில் இருந்திருக்கும், விட்டுட்டோம். இப்போ 40 வயசுக்கு அப்புறம் தான் ஞானோதயமே வருது. சரி, வந்த விற்பாடு இப்போ வாங்க தெரிஞ்சுக்கலாம்னு போய் உட்கார்ந்தோம்னா இப்போ அவ்வளவு சுலபமாக புத்தியில் நிற்கவே நிற்காது. மேலும் அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள என்னென்னமோ கவலை வந்து தாக்குறது பாருங்க, குழந்தைகள் சொல்றச்சு அதை தவிர அதுக்கு ஒன்றுமே தெரியாது, சொல்ல போகிறோம் சொல்ல போகிறோம். அது சொல்கிற சரி இது சரியா இருக்குமோ தப்பா இருக்குமோ பாவங்கிறாரே புண்ணியங்கிறாரே என்னவோ ஏதோ இதெல்லாம் ஞாபகம் வந்ததுன்னா சட்ட மனப்பாடம் ஆகவே ஆகும். அதனால் அதில் மட்டும் எண்ணம் இருந்தால் அது சின்ன வயசில் இருந்திருக்கணும். வயசான பிற்பாடு சொல்லணும்னா அடிக்கடி சொல்லணும். ஒரு விஷயத்தை சொல்லிட்டு ஒரு 4 மணி நேரத்துக்குள்ள அதை திரும்ப சொல்லி பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்துடும். சொல்லிட்டு 2 நாள் கழிச்சு சொல்லலாம்னா வரவே வராது. இந்த ஊரில் ஒன்று பார்த்தேன், எப்போ புருஷூத்த சந்தையெல்லாம் சொல்கிறா, அது அதெல்லாம் சொல்கிற அளவுக்கு தீபபலந்தெல்லாம் சந்தை சொல்கிறார், சனி ஞாயிற மட்டும் சந்தேன்னு வச்சுருக்காங்க. அது ரொம்பவே கட்டம், அது சுலபத்தில் வரவே வராது. இதோ புதுசாக நாம் கண்டுபிடிக்கிறதா நினச்சி விடுவோமே தவிர அவ்வளோ ஒன்றும் சாமர்த்தியம் இல்லாதவா இல்லை நம்ம முன்னோர்கள்லாம். அவர்கள்லாம் இப்படி சந்தை சொன்னா தான் ஞாபகத்தில் வரும்னு ஆராயாமலாம் முடிவு பண்ணிப்பார். அந்த விஷயத்தை நான் ஒரு ஒரு நாளும் இருந்துருக்கேன். பெரியோர்கள் வழி கண்டுபிடிச்சிருக்கான்னு சொன்னால் வெறுமைக்கான்னு எழுதி வைக்கலை, ரொம்ப யோசித்து யோசித்து தான் அவள் முடிவு பண்ணியிருக்காள். அதனால் சத்தம் போடாமல் பின்பற்றது தான் நமக்கு நல்லதே தவிர வேணும்னு எதிர்த்து கேள்வி கண்டுறதுல அர்த்தமே இல்லை. அதனால் சந்தை சொல்லிடலாம், 4 மணி நேரத்துக்கு சொல்லி பார்க்கணும், 8 மணி நேரத்துக்கு சொல்லி பார்க்கணும், 1 நாளைக்கு 1 தினமான சொல்லி பார்க்கணும். சரி சனி ஞாயிறு தானே எங்களுக்கு பொழுது கிடைக்கிறது, ஒன்று பார்த்தேன் தீபாவளியா சனிக்கிழமை கொண்டாடிக்கிறோம், பொங்கலா ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடிக்கிறோம், ஆழ்வார் திருநக்ஷத்திரம் வைகாசி விசாகம் பிறந்தாரா, எங்களுக்கு ஆழ்வார் சனியார் தான் பிறந்தார், இப்படிங்கிற அளவுக்கு அடிச்சுப்போம். எந்த கொண்டாட்டம் பண்டிகை திருநட்சத்திரம் எல்லாத்தையும் சனியாரி தள்ளினா அப்புறம் அவர்கள் என்ன அவதரித்தார்கள், என்ன நாள், என்ன நட்சத்திரத்தை நாம ஞாபகம் வச்சுக்கோறோம், அந்த நிலைமைக்கு போடுது. கடைசி பட்சம் இப்படியான மனம், அதை யார் ஒரு சந்தை சொல்றோமோ அதை நாம இந்த மாதிரி ஒலிப்பதிவு பண்ணி வச்சுருந்தான்னு வீட்டிலேருந்து சொல்லி பார்க்கணும். இது சனி ஞாயிறு மட்டும் சொல்றதுங்கிற வழக்கம் வச்சுக்கூடாது. அடிக்கடி சொன்னா தான் மனசுலயே நிற்கும். அதுக்காகப்போ இப்ப ராமன் வருகிறார், அவருடைய திருக்கண்களால் கட்டாட்சிக்கிறார், கட்டாட்சித்ததுனால பாபங்கள் அத்தனையும் தொலைஞ்சு போச்சு, சந்தேக முடிச்சுக்கள் அத்தனையும் போயிடும். பித்ததே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சையா ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. பகவான் கட்டாட்சித்தால் சத்தகுணம் வளர்றது, விஷயங்கள் பளிச்சுன்னு தெரிய போறது. அதனாலதான் செங்கன் சிரிச்சிருதே என் மேல் விழியாவோ என்று ஆண்டாள் பிரார்த்தித்தாள். சபரி ராமன் வரட்டுங்கிறதுக்காக நல்ல காய்கனிகளை பறிச்சு வச்சிருந்தாள். இதிலே 2 விதமான கருத்துக்கள் உண்டு. தான் கடிச்சு பார்த்துட்டு கொடுத்தாள்னு ஒரு கருத்து உண்டு, இல்ல இல்ல தான் எப்பவும் சாப்பிட்டு சாப்பிட்டு எது நல்லதுன்னு அவ முடிவு பண்ணி வச்சிருக்காளோ அந்த மரத்திலேருந்து புதுசா பறிச்சு கொடுத்தாள் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் உண்டு. பறிச்சுட்டு தான் கடிச்சு பார்த்துட்டு கொடுத்தாளா, இல்ல தான் கடிச்சு பார்த்துட்டு இந்த மரத்தோட பழம் நன்னா இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அந்த மரத்திலேருந்து புது பழத்தை எடுத்து கொடுக்கலாம் முடியும். இந்த மாதிரி 2 கருத்துகள் உள்ளன. ராமனுக்கு அதை பத்தி இல்லை, கடிச்சு வாங்கியிருந்தாலும் அவருக்கு ஒன்றும் இல்லை, கடிக்காத வாங்கியிருந்தாலும் அவருக்கு ஒன்றும் இல்லை. ஆத்யமே சபலம் தத்துவம் ஸ்வர்கச்சைவ பவிஷ்யதி தவாஹம் சக்ஷுஷா சௌமிய பூதா சௌமியேன மானத இதஸ்தே திவம் ஆரூடா யானகம் பர்யச்சாரிஷம் ஆகமிஷ்யதி தே ராம சுபுண்ணியமிமமாசிரமம் சதே பிரதிகிரகீதவ்யா சௌமித்ரி சகிதோதிதி. சௌமித்ரியான லக்ஷ்மணனோடே கூட ராமன் வருவார், கைங்கரியம் பண்ணுன்னு எங்கள் ஆச்சாரியன் சொல்லிட்டு போயிருக்கார். அதுக்குதான் ராமா கொடுக்குறேன், ராமன் வாங்கி வாங்கி சாப்பிட்றார். இதே கீழே ஒரு கதை சொல்லியிருக்கேன், குகன் வரைச்சே காய்கனிகள்லாம் கொண்டு சமர்ப்பித்தார், நான் இதெல்லாம் சாப்பிட்றது இல்லையா பிரதிக்க மாட்டேன்னு ராமன் வாங்காம மறுத்துட்டார். நமக்கு சந்தேகம் வரும், வேடன் ஆண் வேடன் கொடுத்தா வாங்கிக்க மாட்டேங்கிறார், பெண் வேடு வச்சு கொடுத்தா தான் வாங்கி போட்டுருக்கு, அங்க வாண்டானுட்டார் இங்க ஏன் வணுங்கிறார்னு தோணும். அங்க குகன் தானாக கொண்டு வந்து கொடுத்தான். ஆனா இங்க இவள் என் ஆச்சாரியனுக்கு கைங்கிரமணம்னு சொல்லிட்டு போயிருக்கார் ராமன், அதுக்காகத்தான் உனக்கு நான் கைங்கிரம் பண்றேன்னு அருள்யோ. ஆச்சாரிய நியமனம் அடியாக பண்ணால் ராமன் மறுக்க மாட்டான், நாமாக பண்ணா கூட மறுத்துவனே தவிர ஒரு குரு சொல்லி அதன் மூலமா நாம பண்றோம்னால் அவர் உடனே அதை ஏற்கிறார். கீழே நாம பார்த்தோம், வசிட்டர் சொன்ன உடனே கொண்டுட்டான் உள்ள தசரதன், அது வரைக்கும் விஸ்வாமித்திரனோட பிள்ளைய அனுப்ப மாட்டேன்னா, ஆனா வசிட்டர் ஆமான உடனே அனுப்பிச்சிட்டான் பாருங்க. இந்த சரித்திரம் உங்களுக்கு தெரியும், மகாபலி சக்கரவர்த்தி ராஜ்யத்தை பறிச்சு போட்டார், பெருமாள் வாமனனா அவதரித்தார், வாமனன் போய் 3 அடி மண்ணு கேட்டார், மகாபலி 3 அடி மண்ணு கொடுத்துட்டான், கொடுத்துட்டார். இந்த கமண்டலு தீர்த்தத்திலேருந்து ஜலத்தை கொட்டி இதோ கொடுத்தேன்னு சொல்லணும், அதுக்குள்ள சுக்கராச்சாரியர் பார்த்து வந்திருக்கிறது விஷ்ணுன்னு தெரியாத தப்பு பண்றேன் கொடுக்காதேன்னு சொல்லி பார்த்தார். வாங்கிக்க போறது விஷ்ணுன்னு இருந்தா நான் ஏன் கொடுக்காது இருப்பேன், கொடுத்துதான் போறேன் அப்படின்னு தான தர்மத்துல சிறந்தவன் கொடுப்பேன்னு சொன்னார். அப்போ சுக்கராச்சாரியர் சின்ன பூச்சி வடிவத்தை எடுத்துட்டு அந்த கெட்டியினுடைய வாயை கொண்டு போய் அடைச்சிருந்தார். பெருமாள் பார்த்தார், அவரே வரம் கொடுத்துட்டார், இவர் கொடுக்க மாட்டார் கொடுக்கு, யாரோ கொடுத்தாலும் யாரோ கொடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லுவோம். அதை போல இந்த நிலைமை ஆயிடுச்சுக்கும். அதனாலே தன்னுடைய தர்மத்தை ஒன்று எடுத்தார், அவர் பிராமண பிள்ளை வாமனமூர்த்தி பாட்டு நல்ல பிரம்மச்சாரி பிள்ளை, அதனால ஒரு தர்மத்தை எடுத்து சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனே அச்சோ அச்சோ, இது பெரியாழ்வாருடைய பாசனம், சுக்கராச்சாரியனுடைய கண்ணை துரும்பாலே கிளறினா, துரும்புன்னா தர்பம், கர்ப்பத்தை எடுத்து உள்ள விட்டு திரும்பினார். ஒரு கண்டு போச்சு, வெளியில வந்து விழுந்தான். சக்கர கையனே அச்சோ அச்சோன்னா அழுவார். வாமனமூர்த்திக்கு சக்கர ஆயுதமும் கிடையாது, சங்காயுதமும் கிடையாது, இருக்கிறதே கர்ப்பம் ஒண்ணுதான். ஆனா பெரியாழ்வார் போச்சரத்தில் சுக்கிரன் கண்ணை திரும்பால் கிளறிய சக்கர கையனேன்னு இருக்கு. ஏன் இருக்குங்கிறதுக்கு மனவாளவன்கள் வியாக்கியானம் பண்றார். அதுல தெரிவிக்கிறார், பகவான் எதை வாகனமாக பயன்படுத்தினாலும் அது கருடனுடைய அம்சம், அவர் எதை ஆயுதமாக பயன்படுத்தினாலும் அது சக்கரத்தினுடைய அம்சம். தர்பத்தையே ஆயுதமா பயன்படுத்திருக்கலாம், ஆனா சக்கர ஆயுதத்தினுடைய அம்சமா தான் இருக்குமா? கண்ணு போச்சு, கீழே வந்து விழுந்தது, இவருக்கு ராஜ்யம் போச்சு. அந்த இடத்துல ஒரு விசாரம், ஏன் ரெண்டு பேருக்கும் போடுது? சிஷ்யனுக்கும் படுத்து ஆச்சாரியனுக்கும் படுத்து, சுக்கராச்சாரியருக்கு கண்டு படுத்து, சிஷ்யனுக்கு சொத்தே படுத்து, ஏன் இந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் போடுதுன்னு கண்டு ஆச்சாரியன் சொன்ன சொல்ல மீறி சிஷ்யன் கொடுத்தான்னு சொல்லி ராஜ்யம் போடுச்சு. சரி சுவாமி, ஆச்சாரியனுக்கு ஏன் கண்டு போச்சுன்னா கொடுக்கறவனை தடுத்தாரு இல்லையோ? கண்டு போச்சு. ரெண்டுத்தையும் சேர்த்து பாத்துக்கணும். நீங்க இப்ப ஒருத்தன் கொடுக்கலேன்னு சொல்லச்சே தடுத்தா எனக்கு தண்டனை உண்டு, அதனால ஆச்சாரியனுக்கு கண்டுபடுத்து. ஆச்சாரியன் கொடுக்காதுன்னு சொல்லச்சு இவன் கொடுத்தான்னு உண்டு, அதுக்கு தண்டனை உண்டு, அதனால அவனுக்கு ராஜ்யம் படுத்தான். இப்படி ரெண்டும் மாத்தி மாத்தி பேசிட்டே இருக்க வேண்டியதான். அதனால இவருக்கும் போச்சு அவருக்கும் போச்சுன்னா தெரிஞ்சுக்க வேண்டியது ஆச்சாரியன் சொல்படி கேட்க வேண்டும் அப்படிங்கிறத தானம் கொடுக்கறச்சே தடுக்க கூடாதுங்கிறதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால கீழே வசித்தர் சொல்படி தான் தசரதன் அனுப்பி வைத்தான். இப்போதும் சபரி தன் ஆச்சாரியரான மதந்தர் சொல்படிக்கு ராமனுக்கு கைங்கரியம் பண்ணினாள். அவள் கடைசியா வழி சொன்னாள், எனக்கு ரொம்ப தெரியாது, கபந்தன் யாரோத்தர் சொன்னார்னு சொன்னேன், எனக்கு தெரிஞ்ச வழி சொல்றேன். இங்கேருந்து பக்கத்துலதான் பம்பா சரோவரம், அதற்கு பக்கத்துலதான் ரிஷிமுக பர்வதம், சுக்ரீவன் இருக்கலாம், நீ போய் தேடிக்கொள், நான் இங்க புறப்பட்டுட்டே இருக்கேன். எங்க ஆச்சாரியன் அப்பவே வந்து கொஞ்சம் தள்ளி போட்டு வான்னு சொன்னார், அதனால நான் கிளம்பிட்டே இருக்கேன். நான் போட்டு வாங்கிட்டான் கீழே ஜட்டாயுக்கு, நான் அனுமதிக்கிறேன், நான் ஆணையிடுகிறேன் போன்னு அருந்தியவர். இங்க சபரியை பார்த்து நான் ஆணையிடுகிறேன் போன்னு சொல்லவே இல்லைவர். சபரி நான் போயிட்டு வர போறேன்னு சொன்னா சரி சபரி போயிட்டு வாங்கிட்டார். ஏன் நான் என்னத்துக்கு இன்னொரு தரம் கொடுக்கணும்? ஏற்கனவே அவர் ஆச்சாரியர் கொடுத்துட்டார், கொடுத்தத திரும்ப நான் கொடுக்கவே வேண்டாம் முடியும். சாமி ஆச்சாரியன் மோட்சம் கொடுப்பறான்னா கொடுப்பார். ஞான மருட்டான இவை நன்னாகவே உடையனான குருவை அடைந்த கால் மாநிலத்தில் தேனார்கமல திருவாமகள் கொடுநன் தானே வைகுந்தன் தரும் உபதேசரத்தினமாலைங்கிற பிரபந்தத்திலே விசதவாட்சி காமணிகளான மணவாள மாமணிகள் அவர் ஆச்சரியமா இந்த பாசரத்தில் தெரிவிக்கிறார். ஞானம் அனுஷ்டானவை நன்னாகவே உடையனான குருவை அடைந்தக்கால் ஞானமும் அனுஷ்டானமும் பூர்ணமாக இருக்கக்கூடிய குருவை பற்றுகிறோம். அடைந்த கால் சுலபத்தில் கிடைச்சிடும். அடைந்த கால் மாநிலத்தில் தேனார் கமல திருமாமகள் குழுநன் தானே வைகுந்தன் தரும் ஸ்ரீமன் நாராயணன் அவசியம் அந்த ஆச்சார்ய சமாசேனம் பண்ணி கொண்டவர்களுக்கு மோட்சம் கொடுக்கிறான் அப்படிங்கறத அந்த சுவாமி ரொம்ப தெளிவா தெரிவிச்சிருக்கார். அதனால ஆச்சாரியனே கொடுப்பர், மதங்க முனிவரே கொடுத்துட்டார். ராமானுஜாச்சாரியன் மோட்சம் கொடுப்பருங்கிறத நம்பெருமாளே திருவரங்கத்திலே வெளியிட்டு காட்டினார். ராமானுஜருக்கு உடையவர் அப்படிங்கிற பேர் உண்டு. உடையவர்னா சொத்த உடையவர், பூலோகம் லீலா விபூதி, அது வைகுண்டம் நித்திய விபூதி. இந்த ரெண்டு விபூதியும் அவர் கையில ஸ்ரீரங்கநாதன் கொடுத்தார். கொடுத்து நீர் பார்த்து யாருக்கு மோட்சம் கொடுக்கிறீரோ கொடும், உங்களுடைய சம்பந்திகள் அனைத்து பேருக்கும் மோட்சம் கொடுக்கிறோம். அத்துதே தெய்வ சர்வம் சம்பத்ததேன்னு சொன்னது திருவரங்கநாதனுடைய திருவாக்கு. அதனால ஆச்சாரியனை பற்றினோம்னால் முக்தி நிச்சயம், அவர் அனுகிரகத்தாலே தான் மோட்சம் கிட்டும். அது ராமாயணத்தையே பார்த்துக்கலாம். இது ஒண்ணு புதுச்சாரன் குடிச்சு வச்சு விடல, மதங்கள் கொடுத்ததுக்காக சபரி போனாலும் ததாகச்ச கமிஷ்யாவா பம்பாம் தாம் பிரிய தரிசனா ரிஷமோகோ இருத்தியத்ர நாதி தூரே பிரகாசத்தே ஆஜகாம ததப்பம்பாம் லக்ஷ்மணேன சக பிரபு சமீட்சமான புஷ்பாட்யம் சர்வதோ விபுல புருவம் கோயஷ்டிபிஷ்சார்ஜுன அர்ஜுனகை சதபத்ரைஷ்ச கீச்சகை ஏதைஷ்ச அன்னைஷ்ச பகுபே நாதிதம் தத்வனம் மகது. இவ காட்டி கொடுத்த வழிபடி மேற்கொண்டு மேற்கு நோக்கி ராமலட்சுமணன் நடந்து அடர்ந்த காடு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகமா இருக்கு. தீர்த்தமே சலசலசலகான பம்பா சரோவரத்தில் இருக்கு. அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். அங்கிருந்து வழி தேடி போனால் அதோ தூரத்தில் ரிஷமுக பர்வதம் தெரிந்தது. அப்ப சபரிக்கு மோட்சம் ஆயிடுது. தேசிகன் தயா சதகத்திலே ரொம்ப ஆச்சரியமா தெரிவித்தார், நிஷாதானாம் நேதா கபிகுலபதி காபி சபரி. இன்னாருக்கு பகவான் நல்லது பண்ணித்தார். நிஷாதானாம் நேதா, நிஷாதர்கள் வேடர்கள், நேதா தலைவன் குகன், நிஷாதானாம் நேதா கபிகுலபதி சுக்ரீவனோடைய தோழன் சொல்லிக் கொண்டார். காபி சபரி யாரோதி சபரி, இது காபி சபரி அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை எங்கேயோ போய் சொன்னேன். சொன்ன உடனே அது எப்படி நாங்க சாப்பிட்றதெல்லாம் கூட சுவாமி பாடித்தார் அப்படின்னு ஆர்வத்தர் வந்து கேட்டார். காபின்னா யாரோ தீன அர்த்தம் அப்படிதான் அர்த்தமே தவிர நாம் அது இல்லாட்டா வாழ மாட்டோம்னு இருக்கமே. சில பேர் சொல்லுவா அது இல்லாட்டா நீங்க யாரோத்தர் அதைத்தான் சுவாமி சொல்லியிருக்காரு சொல்லுவா. ஏன்னா அது சாப்பிட்றவாழ மட்டும்தான் உலகமே ஒத்துக்குது. அது யாரான் இல்லைன்னா வாழ்க்கையை ரசிக்கவே தெரியல அப்படின்னு விட்டுடுறாங்க. இதெல்லாம் இந்த கடந்த 30-40 வருஷம், அதுக்கு முன்னாடி ஆச்சாரக்காரர்கள்லாம் அதெல்லாம் சாப்பிட்டது கிடையாது, ஒன்றும் கிடையாது. பால் சாப்பிட்றது வழக்கம் உண்டு, மோர் சாப்பிட்றது வழக்கம் உண்டு. அது அது சாப்பிட்றதுக்கு சரி தப்புன்னு அடைய செலவரில், ஏன்னா எத்தனை பேர் சாப்பிட்ருக்கான்னு வச்சுக்கோங்க. ஆனால் எதுக்குமே நம்ம அடிமைன்னு மட்டும் ஆடக்கூடாது, அதுதான் முக்கியம். 4 நாள் சாப்பிடுங்கோ, 4 நாள் இல்லாத இருந்தோம் அப்படின்னா சரி, அதுக்கு நம்ம அடிமையாலேன்னு அர்த்தம். இது இல்லையா என்னால் முடியாது சாமி, கை பால்லாம் நடுங்கிறது, கண்ணெல்லாம் சுழன்றதுன்னா அப்புறம் எதுக்கும் அடிமையா இருக்கு, இதுக்கு வித்தியாசமே இல்லாத பொழுது முடியும். அது ஆகக்கூடாதுங்கிறது விஷயம். கை கால் சொல்லலாம் எப்போ பகவன் நாமத்தை சொல்லலையா தாங்கள் சாமி, இனி கண்ணனை சேவிக்கலையா தாங்கள் என்ன, அது நியாயம். அது பக்திக்கு அடிமையானது மட்டும்தான் நியாயமே தவிர, அதையே உத்தவர்கிட்ட கண்ணன் ஒதுக்க மாட்டேங்கிறார். கண்ணனும் உத்தவனும் 11வது ஸ்கந்தத்திலையும் 12வது ஸ்கந்தத்திலையும் பேசுகிறார். கேசவ உத்தவ சம்பாதம், கண்ணன் சீவைகுண்டத்துக்கு புறப்பட்டு இருக்கார். உத்தவர் நீ விட்டுட்டு போயிட்டியானா நான் எப்படி இருப்பேன், கூட வருவேன். உன்னத்தான் வைராக்கியத்தோடு இருக்கணும்னு சொன்னேனே அவர் உங்ககிட்டயா, உலகத்துல வைராக்கியத்தோடு இருக்கணும்னு சொன்ன வாஸ்தவம் உங்ககிட்ட கூட வைராக்கியமானா, காலம் வரும் உத்தவா கந்தமாதன பருவத்தில் பத்ரிகாசிரமத்தில் போய் தபஸ் பண்ணிட்டு உனக்கு எப்ப காலம் வருமோ அப்ப வரலாம், அது வரைக்கும் பச்சதுல வளர்த்துக்காதே. தன் விஷயத்திலேயே இந்த பகவான் சொல்லிட்டு இருக்காருனால் அப்ப உலகத்து விஷயத்தையும் பேசவே கூடாது. எதுக்கு சொன்னேன், நிஷாதானாம் நேதா கபிகுலபதி காபி சபரி விரஜயோஷிதா, விரஜயோஷித்துக்களான ஸ்திரீகள் கோபகுமாரர்கள் இப்படி அனைவருக்கும் பகவான் அனுகிரகிக்கிறார், சபரிக்கும் அனுகிரகித்தான். அவரிடத்திலே விடைபெற்று சதாம் திருஷ்டுவா ததப்பம்பாம் ராம சௌமித்ரிநாசா விலலாபததேதஸ்வி ராமோ தசரதாத்மஜா அஸ்யாஸ்தீரேது பூர்வோக்தா பர்வதோ தாது மண்டிதா. எல்லாரும் சொன்ன அடையாளமும் இந்த இடத்துல ஒத்து போயிருக்கேன். துங்கபத்ரா நதி ஓடுகிறது, ஒரே உயர்ந்த உயர்ந்த கற்கள் நிறைந்த மலை நிற்கிறது. இதைத்தான் கவந்தன் சொன்னால், இதைத்தான் சபரியம் சொன்னால், எடை சரியாத்தான் இருக்கு, எங்கு சுக்ரீவன் இருக்கிறான்னு தெரியலையே அப்படின்னு ரெண்டு பேரும் ரிஷ்யமூக பர்வத்தம் பக்கத்துல வர, ரிஷ்யமூக இதிக்யாதா சித்திர புஷ்பித பாதபக இத்யுவாச புனர்வாக்கியம் லக்ஷ்மணம் சத்தியவிக்ரமா கதம் மயா வினாசீதா சக்கியம் லக்ஷ்மண ஜீவிதும். லக்ஷ்மணா, இந்த இடத்துல சீதையும் காணும், நாம கிருக்கிந்தேல தேடின்னு வந்த சுக்ரீவனையும் காணும், அநேகமா இழந்து போட்டோம்னு நினைக்கிறேன். வழி தெரியல, பார்த்த ஜட்டாயும் மோட்சத்துக்கு போட்டார், சபரியும் மோட்சத்துக்கு போட்டார், கபந்தனும் இல்லை, நமக்கு வழிகாட்டுவதற்கு ஆள் கிடையாது, சீதையை தொலைத்தோம், இனி நம்மால் உயிரோடு இருக்க முடியாது. இத்தேவ முக்தாமதனா பிபீடிதா சலக்ஷ்மணம் வாக்கியம் அனன்யச்சேதனா விவேச பம்பாம் நளினி மனோரமாம் தமுத்தமம் சோகம் உதீரயானா. சோகத்தாலே பீடிக்கப்பட்டு பம்பா நதிக்கரையோரமாக ராமலட்சுமணர்கள் நடந்து போயிட்டு இருக்கார்கள்ங்கிறதோடே ஆரண்ய காண்டம் முற்று பெறுகிறது. இனி அதற்கு மேல் கிஷ்கிந்தா காண்டம், கிஷ்கிந்தேர நடந்த சரித்திரம் எல்லாம் கிஷ்கிந்தா காண்டம். ரொம்ப இருக்கிறதுலே சுருக்கமான காண்டம் இதுதான், 6 காண்டத்துக்குள்ளே யுத்த காண்டம் ரொம்ப பெருசு, கிஷ்கிந்தா காண்டம் சின்னது. சதாம் புஷ்கரணியும் கத்வா பத்மோத்பல ஜஷாகுலாம் ராம சௌமித்ர சகிதா விலலாப குலேந்திரியா மமாப்பேவம் விசாலாட்சி ஜானகி ஜாத சம்பிரமா. ஜானகியோட சேர்ந்திருந்து இந்த பம்பா சரோவரத்தை அனுபவிச்சிடணும். இடம் ரொம்ப அழகா இருக்கு, பிரதிவிதேசம் ரொம்ப நல்லா இருக்குன்னு வச்சுங்க, குடும்பத்தாரையும் கூழ்ந்து வந்துக்கலாம் அப்படின்னு அப்பதான் தோணும். இந்த ஸ்திரீகள்லாம் அழைச்சு போனா போயிட்டுறதுலாம் ரொம்ப கஷ்டம், அவள் அழைச்சு போது கஷ்டம், நம்ம பட்டு போட்டுருவோம் அப்படின்னு ஒரு 10 ஆண்களா சேர்ந்து கிடக்கிறது. திருப்பதி மலையேறி போய் நிற்பா, முன்னாடி போய் பெருமாளை சேவிக்கிச்சு ரொம்ப அழகா இருக்கும், இல்லையோ அழைச்சின்னு வந்துருக்கலாம் விட்டுட்டோம் அப்படின்னு அப்பதான் தோணும். இதை முதலே பண்ணிருக்கலாம் இல்லையோ. அது இப்ப ராமனுக்கு பிரிவு ஆச்சாமே, அதனால இந்த இடத்தினுடைய அழகவனுக்கு அழகாவே படலை. திருவங்கியாழ்வார் ஒரு பாசுரத்தில் சாதிக்கிறார், பட்டுடுக்கும் அயத்திறங்கும் பாவை பேணாள் பனிநலன் கண்ணீர் ததும்ப பள்ளி கொள்ளாள் எட்டுணை போதென் குடங்காள் இருக்கவில்லாள் மட்டுவிக்கு மணிவண்டு முரளும் கூந்தல் மடமான விதி செய்தார் தம்மை மெய்யே கட்டுவிச்சு சொல்லன்ன சொன்னாள் கடல் வண்ண விதி செய்தார் காப்பாரே. கட்டுவிச்சியை பார்த்து இந்த பெண்ணு பேர்ல பகவான் ஆவேசிச்சிருக்கார், அவனை விட்டு பிரிந்து விரக தாபத்தாலே ஒரு துடித்துக் கொண்டிருக்கிறாள். ஆழ்வார்களுக்கு நாயிக்கா பாவம்ங்கிறதே விரகத்தினாலே ஏற்படும். பகவான் அனுபவிக்கணும்னு அவனை நாயகனாக வைத்து தங்களோட நாயகியா வச்சிருந்து பாசுரம் பாடுவார், பெருமாள் அனுகிரகத்துக்கு வரமாட்டார். விரகம் தவிக்கும், விரகம்னா பிரிவாச்சாமி, அதை தனிச்சுக்கிறதுக்கு ரொம்ப பாடுபட்டு பாசுரம் பாடுவார்கள். அதை போலத்தான் ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவை விட்டு பிரிந்து விரகத்திலே துடித்து மோட்சம் அடைகிறான்ங்கிறது சம்பிரதாயம். அது போல இப்ப சீதையை விட்டு பிரிந்து ராமன் விரகத்துல துடிக்கிறார். பச்ச லக்ஷ்மண புஷ்பாணி நிஷ்பலானி பவந்தி மே நதந்தி காமம் சகுனா முதிதா சங்க சக்கலம். சகுன பறவைகள் ரெண்டு சேர்ந்து சேர்ந்து இருக்கேன், ஆணும் பெண்ணும் மெயிலும் நன்மயில் சேர்ந்து ஆடுகிறதே, ஆண் பெண் குயில் சேர்ந்து கூவுகிறதே. லட்சுமணா பார், இதோ ஆகாசத்தில் மேகங்கள் கோர்த்து நிற்கின்றன, அதை விட உயரமா மரங்கள் பூத்து குறுங்கின்றன. ஆகாயம் என்னும் மேக படிக்கட்டுகள ஏறி அந்த மரத்தில் இருக்கிற புஷ்பங்களை எடுத்து சீதைக்கு சூட்ட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். ருஷிராணியபி புஷ்பாணி பாதபானாம அதிஸ்ரீயா நூனன்னது வசந்தஸ்தம் தேசம் ஸ்பிருஷதி யத்ரசா என்று ராமனும் சீதையை விட்டு பிரிந்து லக்ஷ்மணத்துல பலகாலும் அழுதான். அவ ரெண்டு பேரும் அப்படி ஓரமா நடந்து வரச்சே ரிஷ்யமூக பர்வத்தத்துக்கு மேல மறைஞ்சிட்டு இருந்த சுக்ரீவன், பக்கத்தில் இருந்த ஜாம்பவான், அருகில் இருந்த ஹனுமான், இவர்கள் கீழே ரெண்டு பேர் நடந்து வரத பார்த்தான். ரொம்ப லட்சணம் புரிந்தியவர்களா இருக்கான், நல்ல வீரர்களா இருக்கான். அது முதல்ல சொல்றார், சௌத திருஷ்டுவா மகாத்மானவ் பராதரவ் ராமலக்ஷ்மணவ் வராயுத தரவ் வீரவ் சுக்ரீவ சங்கிதோ பவது. இவன் நடந்து வர்ற தோரணே வில்ல பிடிச்சிருக்கிற அழக பார்த்துட்டு ஆறா இருப்பா. ரெண்டு எண்ணா உனக்கு இப்போ, ஒன்னும் வாரியோட ஆட்களா இருந்தா நம்ம முடிஞ்சே போட்டோம். அது விஷயம், வாரியோட ஆளா இல்லைன்னா இவனை சேர்த்துன்னு வாரியை ஜெயிச்சுட்டாங்க என்று ரெண்டு விதத்திலையும் சுக்ரீவன் நினைத்து உத்விக்ரஹய சர்வா திச சமபலோகையன்னு நைவச்சக்கரே மனஸ்தாதும் வீக்ஷமானோ மகாபலோ கபே பரமபீதஸ்ய சித்தியம் வியவசசாதா. ஒரே பயந்து போய் என்ன நடந்துட போறதோன்னு நின்றுதான் சுக்ரீவன். ஹனுமான் தான் பயப்படாத ராஜன், எதுக்கெடுத்தாலும் பயந்தா வாழ்க்கையை வாழறதுக்கே முடியாது, என்ன செய்யலாம் யோசிப்போம். பக்கத்துல இருந்துவா சொல்றா, ஹனுமான் அனுப்பிச்சு யாருன்னு தெரிஞ்சு வர சொல்லுவோம். இப்பதான் முத முதல் ஹனுமான் அப்படிங்கிற ஒருத்தர் கதாபாத்திரமே அறிமுகப்படுத்தப்படுகிறது. அது முக்கியம். அப்படியே கதாபாத்திரம்னு சொன்ன உடனே ஏதோ கதை நினைச்சிடும், இது எல்லாமே கதை தான், எல்லாம் கதைன்னா நடந்த கதை, கதைனாலே பொய்க் கதைன்னு சில பேர் நினைச்சிருக்கோம், அது தப்பான அபிப்பிராயம். கதானா ராமகதா, ராமகதானா நடந்த கதை, இருக்கிறத சொல்றதுதான் கதைங்கிறாளே தவிர, அதுக்கு இன்னைக்கு இருக்கிற வார சஞ்சிகையில கதை எழுதுறதுக்கா அந்த பேரை நம்ம இங்க வச்சு கூடாது. அன்னிலிருந்தே கதைகள் உண்மையாகத்தான் எழுதப்பட்டன. வசோ விஜ்ஞாய ஹனுமான் சுக்ரீவஸ்ய மகாத்மனா பர்வதாதிஷ்ய மோகஸ்து புக்ளுவே யதர ராகவோ. அப்ப ஹனுமான கூப்பிட்டு சுக்ரீவன் சொல்றார், ஹனுமன் நீர் போம், போய் யாருங்கிறது தெரிஞ்சு வந்துடும். இனிமேதான் நம்ம ஹனுமத் பிரபாவத்தை ரொம்ப ஆச்சரியமா அனுபவிக்கவும். இதிலிருந்தே தொடங்கி ஹனுமான் எப்படியெல்லாம் சீதாராமர்களுக்கு கைகறி பண்ணார்னு தான் கபிரூபம் பரித்தியஜ்ய ஹனுமான் மாருதாத்மஜா பிக்ஷு ரூபம் ததோபேஜே சடபுத்திதயா கபிஹி. குரங்கு கபிஹி சடபுத்திதயா, நேர்மையே இல்லை. நேர்மையான ராமனை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இவாள்கிட்ட நேர்மை இல்லை. அதனால குரங்கு ரூபத்தை விட்டுட்டு ஒரு சன்னியாசி வேஷத்தை போட்டுந்தாராம். கபிரூபம் பரித்தியஜ்ய ஹனுமான் மாருதாத்மஜா பிக்ஷு ரூபம் ததோபேஜே, ஒரு பிக்ஷு சன்னியாசி ரூபத்தை எடுத்துக்கொண்டார். ததச்ச ஹனுமான் வாச்சா ஸ்லக்ஷ்ணயாசு மனோஜ்ஞயா வினீதவது உபாகமிய ராகவோ பணிபத்தியச்ச. நான் போய் யார் விஷயம்னு தெரிஞ்சு வரேன் அப்படின்னு ஹனுமான் வந்தார். சன்னியாசி ரூபத்துல வரார். வரச்சே மனசுல என்ன எண்ணம், நம்ம பத்தி சொல்லிக்க கூடாது, எல்லாம் அவனை பத்தி தெரிஞ்சு போடும் இப்படிங்கிற நேர்மை இல்லாத எண்ணத்தோட வந்தார். பெருமான் வந்து சேவிக்கிறார். சேவிச்சுட்டு எழுந்துன்னு முதல் வார்த்தை கம்பரி சொல்றார், பெயரும் அனுமன், நான் தான் ஹனுமான் இப்படின்னு முதல் வார்த்தை சொல்லிட்டார். கம்ப இவர் தான் சொல்லவே மாட்டேன்னு அங்கே வந்தாரே, வந்தவர் பெயரும் அனுமன் விட்டாருன்னா ரொம்ப சூக்மமான அர்த்தம். கொஞ்ச நேரம் ஒரு ஸ்லோகம் சொன்னேன், வித்தியதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சையாக க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. பகவான நேர்கொடு நேர் சேவிச்சுட்டால் அத்தனை பாபங்களும் தொலைஞ்சி போட்டுக்கிறார். இப்ப ஹனுமான் நேரம் சேவிச்சிட்டாலும் ராமனை சேவித்த உடனே இவரிடத்துல பிரம்மஞானம் உதயமாறு சொல்லியோ, அந்த உதயமாறத்தினால இவர் பண்ணியிருக்கிற பாபங்கள்லாம் போயிடுது. பாபம் இருந்தாத்தான் நேர்மையற்ற தன்மையே இருக்கும், பாபம் படுத்துனா நேர்மையாத்தான் இருப்போம். இப்ப ஒரு பாபம் தொலைஞ்சு போச்சு இல்லையோ, அதனாலதான் பெயரும் அனுமன் சொல்லிட்டார். பெருமானை சேவிச்சா சேவிச்ச உடனே பாபம் தொலைஞ்சது, தொலைஞ்சு போட உடனே சட புத்தி நின்று குறுக்கு புத்தி எல்லாம் போயிடுது. குறுக்கு புத்தி போன உடனே தான் தான் அனுமானுட்டார். அழுவா ரொம்ப சாமர்த்தியத்தோட ஒரு பாசரம் பண்ணார், பாவி நீ என்னொன்னு சொல்லாய் பாவி ஏன் காண வந்தேன்னு பாசரம். பகவானை பார்த்து நீ முன்னாடி வா சேவசாதின்னு சொன்னார், வரல சரின்னு தூது விட்டுட்டார் அழுவார். அருளாத நீரருளி அவராவி துவராமும் அருளாழி புட்கடவீர் அவர் வீதி ஒரு நாளென்னு அருளாழி அம்மானை கண்டத்தார் இது சொல்லி அருள் ஆழி வரிவண்டே யாமுமென் பிழைத்தோமே. வண்ட தூது விட்டு பெருமானிடத்துல போய் நான் காத்துருக்கேன்னு சொல்லு, வண்டு புறப்பட்டு போச்சு பகவான்கிட்ட சொல்லி நாயகி பராங்குச நாயகி துடிச்சிருக்கா வாரும் அப்படின்னு அழைக்கிறதுக்காக போயிருக்கு. அழுவா பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறார், ஒரு தடவை என் முன்னாடி வா, வரவே மாட்டேன் நீ பாப்பிட்டார் உன் எதுக்காக நான் பார்க்கணும்னா ஒன்னு செய்ய, முன்னாடி வா பாவின்னு வெசிட்டு போடு. இதுக்கு நான் வந்து வேற வேணுமா, இருக்கிற இடத்துல இருந்தே வச்சுக்கலாம் சொல்லி, இது உங்க முன்னாடி வந்து நின்று எதுக்கு வேணும், இல்ல ஒரே பிரார்த்தனை நீ வா, என்ன ஒண்ணு புண்ணியசாலி நீ சொல்லவே வேண்டாம், பாவி நீ என்று ஒன்று சொல்லாய் ஒரே ஒரு தரம் பாவினேன்னு சொல்லிட்டு போ. ஆனா பாவியன் காண வந்தேன், இந்த பாவியன் பார்க்கும்படி வந்து பாவினு சொல்லிட்டு போனார். பெருமாளுக்கு இவர் என்ன சொல்றாருன்னு புரியல. சரிப்போ பாவின்னு தானே சொல்ல சொல்றாரு, உண்மையை தானே சொல்லப்படும் அப்படிங்கிறதுக்கு அழ்வார் முன்னாடி வந்து நின்றுட்டார். வந்துட்டு பாவின்னு சொல்றதுக்கு வாய திறந்தார், சொல்லவே முடியல. பாவின்னு சொல்ல வரணும்னா பெருமாள் சொல்ல வரல, அவரால் முடியாதான்னா பாவமே இல்லை வருட்ட. ஆழ்வார் என்ன சாமர்த்தியமா சொல்லிவிட்டார்னா, பெருமான் முன்னாடி வந்தா பாவம் அத்தனையும் தொலைஞ்சிப்படுன்னு சாஸ்திரம் சொல்ல சொல்லியும் முன்னாடி விட்டுட்டார். வந்தவுடனே பாவம் படுத்து அப்புறம் நீ எப்படி பாவின்னு சொல்லுவேன். தீர்க்கதே ஹிருதய கிரந்தி சித்தந்தே சர்வசம்சையாக ஷீயந்தே சாஸ்திர கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பகவான சேவித்தவுடன் அவன் அனுகிரகத்தாலே ஆத்ம ஞானம் ஏற்பட்டு போறது இல்லை. ஹனுமானுக்கு அந்த மாதிரி விகாசம், ஞான விகாசம் ஏற்பட்டு போச்சு. அதனாலதான் உடனே நான் தான் ஹனுமான் விஷயத்தை சொல்லிவிட்டேன். தேசம் கதமிமம் பிராப்தவ் பவந்தௌ வரவரண்ணினவ் திராசயந்தௌ மிருகணான்னு அந்யாச்ச மனசாரினா. நீங்க ஏதோ காட்டுல தெரிகிறவளாட்டம் இருக்கேள், ஆனா அப்படியே எனக்கு தோணல. ராஜபுத்திரர்களாட்டம் இருக்கே, உங்களுடைய அங்க அடையாளங்களையும் உங்களுடைய பார்வை நேர் கொடு நேர் நிற்கிறதையும் பார்த்தா யாரோ பெரிய ராஜகுமாரர்கள், நீங்களார் உமையை சொல்லுங்கள் அப்படின்னு இவர் கேட்கிறார். பிரபயா பர்வதேந்திரோசௌ யுவையோர் அவபாசிதா ராஜ்யார்கா மமர பிரக்ஷவ் கதம் தேசம் இபாகதோ. உங்களை பார்த்தா ராஜ்யத்துல வாழலாப்புல இருக்கே, ஏன் காட்டுக்கு வந்தீர்கள்? நீங்க காட்டுல இருக்கிற வாழாட்டம் இல்லையே. விசால வக்ஷசௌ வீரோ மானுஷவ் தேவரூபிணம் சிம்ஹஸ்தங்கௌ மகோத்சாகவ் சமதாவிவ கோபுருஷ்டவ் விசால வக்ஷசௌ. அகன்ற திருமார்போடே, நீண்ட வழிகளோடே, பருத்திருக்கிற தோள்களோடே, நீண்டு உலக்கைகளுக்கு ஒப்பானவையான திருக்கைகளோடே, இது என்ன திருவுருவம் அப்படின்னு ஹனுமான் பார்த்து ஒரு வார்த்தை சொல்றார். கம்பர் ஒரு பாட்டு சொல்றார், அதையும் சொல்றேன். வால்மீகி ஒரு ஸ்லோகம் சொல்றார், அதையும் சொல்றேன். அந்த ராமலட்சுமணர்களை சேவித்த உடனே ஹனுமானுக்கு தோன்றது, துன்பினை துடைத்து மாய தொல்வின தன்னை நீக்கி தென்புலத்தண்ணி மீளா நெறியுக்கும் தேவரோ தாம். தென்புலம்ங்கிறது தெற்கு திக்கில் இருக்கிற யமபட்டணம். நாம பாபம் பண்ணியிருந்தா யமபட்டணத்துக்கு போ. உன்னை வினைகரம் ஓங்கக்கூடிய முதம் பொன்னங்கடக்க வர போதிரண்டு என்னைய சென்னுடைய கனியா சேர்த்தேன் தென்புலத்தார் என்ன கடவுளைய ஞான் அப்படின்னு ஒரு தனியன் ஸ்லோகம் ராமானுஜர் நூத்தந்தாதியனுடைய தனியன்ல இது பாசுரம். தென்புலத்தார்னா யமபட்டணம்னு அர்த்தம். ராமலட்சுமணால் ஆறு தெரியுமோ, யமபட்டணத்தம் பக்கமே போகாமல் நீண்ட முழாத மார்க்கமான அர்ச்சிதாதி மார்க்கத்தில் அனுச்சு வைகுண்டத்தை கொடுக்கக்கூடிய நாராயணன் இவன். துன்பினை துடைத்து பாபங்களை போக்கி, முன்பினை துடைத்து மாய தொல்வின தன்னை நீக்கி, அனாதிகாலமா நம்மோட ஒட்டின் வந்திருக்கிற பாபங்களை போக்கி, தென்புலத்தன்றி நரகத்துக்கு போகாமல் மீளா நெறிவிக்கும் வைகுண்டத்திலே செலுக்கக்கூடிய நாராயணன் இவனோ என்ன நினைத்தான். எப்படி காட்டுல வாழ ரெண்டு பேரை பார்த்த உடனே இந்த ஞானம் எல்லாம் இவருக்கு ஏற்படுறதுன்னா, சிறு குழந்தையா இருக்கிறச்சே பிரம்மா இந்த வரம் தான் அவர் கொடுத்திருந்தார். ஏதோ பழம் இருக்குங்கிறதுக்காக ஆகாசில ஹனுமார் தாவினார், அது வஜ்ராயுதத்தாலே அடிபட்டார், கீழே வந்து விழுந்தார். அதை கண்டு கோபப்பட்ட வாயு பகவான் என் பிள்ளை அடிச்சுடா அப்படிங்கிறதுக்காக மூச்சு இழுத்து பிடிச்சு உட்காந்தார். வாயினுடைய புத்திரன் தானே ஹனுமான், அவர் அடிபட்டுட்டார்னு உடனே தாப்பனாருக்கு ரொம்ப கோபம், குகைக்குள்ள போய் மூச்சு இழுத்து பிடிச்சிருந்தார். நம்ம எல்லாம் மூச்சு இழுத்து விட்டோம்னா பிராணாயாமம் பேர், வாயு மூச்சு இழுத்து பிடிச்சு விட்டார்னா நமக்கு பிராணம் போயிடுதுன்னு பேர். அதனால அவர் மூச்சு இழுத்தா விடணும் இல்லையே, விழாத இழுத்து பிடிச்சு விட்டார். பிரம்மாவுக்கு நேரம் அவரிடத்துல போய் உங்க பிள்ளைங்க நிறைய வரான்லாம் தெரியும், மூச்சை முதல்ல விடும் அப்படின்னு சொல்லி விட சொன்னார். என்ன வரம்னு ஹனுமான் கொடுக்குறார். முதல் வரம், உனக்கு நவவியாகரணங்கள் முதலான சகல பாண்டித்யம் ஏற்படட்டும் வாங்கிவிட்டார். பிரம்மாஸ்திரம் உன்னை ஒண்ணு பண்ணாது இருக்கட்டும் வாங்கிட்டார். இதெல்லாம் அவருக்கு பெரிய சமாச்சாரமே பண்ணலை. மூணாவது கொடுத்ததுதான் முக்கியம், உனக்கு பிரம்மஜானம் ஏற்படட்டும்னார். அப்படியும் விடல ஹனுமான், அது ஏற்பட்டுடுத்து நான் எப்படி அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுனா, நான் பிரம்மஞானம் ஏற்பட்டுடுத்துன்னா பட்டனா இல்லையான தெரியணும் முடியும். யாரை பார்த்த உடனே உங்களுடைய எலும்பு உருகி அன்பு பெறுகிறதோ அவன் பிரம்மம் என்று புரிந்து கொள்ளும் என்று பிரம்மா அப்போதே வரம் கொடுத்தார். இந்த ராமலட்சுமணர்களை பார்த்த உடனே எலும்பு உருகிடுத்து அன்பு பெருகித்து இவனே பராத்பரன் அப்படிங்கிறத ஹனுமான் அப்ப முடிவெடுத்துக் கொண்டார். அப்ப பிடிச்சவர் தான் இன்னி வரைக்கும் இந்த ராமன் விடல். அன்று பிடித்த ஹனுமான் இன்று வரைக்கும் தான், இன்று வரைக்கும் என்ன, நாளைக்காக இருக்கட்டும், இன்னும் 5000 வருஷம் இருக்கட்டும், இன்னும் 50000 வருஷம் ஆகட்டும், எத்தனை வருஷமானாலும் ராமாயணம் இருக்கும், ராமன் விருப்பான் ஹனுமான விருப்பன். அப்படி அவன் திருவடிகளை சேவிச்சுட்டு இவன் தான் மோட்சம் கொடுக்கிறவர்னு ஒரு பக்கம் நினைத்தார். அப்ப மோட்சம் கொடுக்கும் ரக்ஷகத்துவம் உடையவன் ராமன் ஒரு பக்கம். ரொம்ப வேதாந்திகள்னா இருக்க அவங்க, அவன் லேசில் கலங்கவே மாட்டான். இப்போ நல்ல வேதாந்த ஞானம் உள்ளவர் தான் ஹனுமான், அவர் கலங்கவே கூடாது சொல்லி நான் தம்பா இருக்கணும் சொல்லியோன்னா நேர் எதிர். எத்தனைக்கெத்தனை அவருக்கு ஞானம் உண்டோ அத்தனைக்கெத்தனை ராமனுக்கு நானும் ஒண்ணுன்னா ரொம்பவே கலைப்படுவோம். ஒரு திட்டாந்தம் மட்டும் சொல்றேன், ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யம் எழுதியிருக்கார், இதுதானே பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம். மகாமேதாவி ஒரே வேதாந்தி. அவர் ஒரு தடவை நம்பெருமானை போய் சேவிச்சார். ஸ்ரீரங்கத்துல பெரிய பெருமான் நம்பெருமானை சேவிக்கிறார். முகத்தை பார்த்தா பெரிய பெருமானுக்கு ஜலதோஷம் பிடிச்சாப்புல இருந்தான். ஸ்ரீரங்கநாதனை போய் சேவிக்கிறமே விக்கிரக ரூபத்திலே, அந்த பெருமாளுக்கு ஜலதோஷம் பிடிச்சாப்புல இருந்தான். பக்கத்துல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு, நீங்க தான் யாரோ ஏதோ தப்பா நைவேத்தியம் பண்ணிருக்கீர்கள், என்ன பண்ணீள் அப்படின்னு எல்லாரையும் கேட்டா, நான் மண்டேன்டா முதலியாண்டான்னு ஒரு சிஷ்யர் இருந்தார். பாதுகேயதி ராஜஸ்ய கதையந்திய தாட்சையா தச ராஜரதே பாதோ சிரசா தாரயாமியம்னு ஸ்லோகம். அவரை கூப்பிட்டு, நீர் என்ன சமர்ப்பித்தாயினா? தத்யோதன சமர்ப்பிச்சேன். அதுக்கு ஜலதோஷம் பிடிக்காதே, வேற என்ன கொடுத்தேன்? நாகப்பழம் கொடுத்தேன். கண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும், இவர் தான் கண்ணன், ஆனால் நாகப்பழம் கொடுத்தேன். அதுக்கு ஜலதோஷம் பிடிக்காதே, வேற என்ன பண்ணியிருந்தா? இந்த ரெண்டையும் சேர்த்து கொடுத்தேன். அவர் தத்யோனத்தையும் நாகப்பழத்தையும் சேர்த்து சாப்பிட்டா ஜலதோஷம் பிடிச்சிடும். அப்ப ராமானுஜர் உடனே கஷாயம் கலக்கி கொடுக்கணும். இந்த பெருமாளுக்கு கருட வாகன பண்டிதரை கூட்டு புதுசா கஷாயம் காய்ச்சி பெரிய பெருமாளுக்கு 6 நாள் அமுது செய்ய பண்ணி இப்ப ஜலதோஷம் சரியா போச்சு அப்படின்னு சொன்னார்னு சரித்திரம் எழுதி வச்சிருக்கா. இவரா வேதாந்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணுவார். நீங்க யாரும் விக்கிரகத்துக்கு ஜலதோஷம் பிடிக்குமா, இல்ல பிரம்மத்துக்கு ஜலதோஷம் வருமா, ஜலம் வருமா, இதை நமக்கு தெரிஞ்சது கூட அவருக்கு தெரியல அப்படின்னா, அது அவருக்கு தெரிஞ்சதுனாலதான் அவ பக்தாளர்தான், நமக்கு தெரியாததுனாலதான் நம்ம இப்படியே இருக்கும். இது நாம இன்னும் மாறணும்னு சொன்னால் அப்ப அவனுக்கு என்ன நடக்குமோங்கிற கலக்க நம்ம மனசுல வரவே இல்லையோ இல்லையோ. யசோதை கண்ணனுக்கு கூத்தனையே கொண்டுட்டான். கொண்டுட்ட உடனே என்ன வந்துருச்சோன்னு பயந்து போய் கோபுச்ச பிரமணம் பண்ணியிருக்காங்க. பசுமாட்டை கொண்டு திருப்பி நிறுத்தி வச்சு அது வால் எடுத்து சுத்தறது, இந்த கொழுமோர் காய்ச்சது தந்தி காய்ச்சி கொடுக்குறதுலாம் சொல்லிட்டு பாருங்க. இதை போல பண்ணி கண்ணனுக்கு என்ன பயந்துபட்டாலும் சிறப்பிடிச்சுக்கலாம். இது ஆச்சரியம் சுகாச்சாரத்திற்கு. இப்படி கூட அராணத்தி பண்ணுவிடா பராத்பரன் இதை கண்டு பீஷாத்மா வத பகதே பீஷோதேவி சூர்யா வாயு அக்னி வெள்ளம் நடிக்கிட்டு இருக்கா. இவனுக்கு என்னமோ பயந்துபடுத்துதுன்னு நினைச்சு இவ பண்ணாள் என்ன அவ பதிவு அவளுக்கு, அவளுக்கு இருந்தது பொங்கும் பதிவு. அதனால நாம் அந்த பக்தியை புரிஞ்சுக்கிறது முக்கியம். அனுமானுக்கு இருந்த பக்தி ஒரு பக்கத்துல உண்மையை காட்டுது, இவர் தான் பிரம்மம், இவர் தான் மோட்சம் உருப்பரா தெரிய விட்டார். அதே சமயம் இந்த பெருமானுடைய அழக சேவிச்சா பாருங்க, உடனே இந்த ஸ்லோகம் ஆயதாச்ச சுவத்தாச்ச பாகவ பரிகோபமாக சர்வபூஷண பூஷாரகாக கிமர்த்தம் நபிபூஷிதாக. ரமா இந்த தோளை திறந்து போட்டு வந்திருக்கே, ஆபரணங்களால் மறைச்சுக்க வேண்டாமா? ஆயதாச்ச நீண்டு இருக்கிறவை, சுவத்தாச்ச அகந்து இருக்கிறவை, கருத்து இருக்கிறவை, உருண்டு இருக்கிறவை, இரும்பு உரக்கர்களுக்கு ஒப்பான சக்தி படைத்தவை, பாகவ பரிபோகமாக சர்வபூஷண பூஷாறுகாக எல்லா ஆபரணங்களாலும் அலங்கரிக்கத்தக்க திருத்தைகள். அதையே இந்த மாதிரி கறந்து கொண்டு வந்திருக்கேன். இதான் அனுமானுடைய கேள்வி. இது ரொம்ப ஆச்சரியமா 2-3 பதில்கள் உண்டு. முதல் பதில், ஆபரணங்களுக்கு அழகு கொடுக்கும் பெருமாள் அப்படின்னு பெருமாளுக்கு ஒரு பட்டா. நாமெல்லாம் ஆபரணங்களாலே அழகு பெற முயற்சிக்கும் அவர்கள். ஆனா பகவானோ ஆபரணங்களுக்கு அழகு கொடுத்துருவார். ஒரு கடையில போய் நகை நட்டு வாங்குறோம், இந்த நகையை வாழ்ந்து பெருமாள் திருமேனியில சாத்துறோம், அது திருவாபரணம் ஆயிடும். இது வரைக்கும் நகை நகைங்கிற முடியும், நாம போட்டுட்டா நகையா தான் இருக்கும். ஆனா அவருக்கு சாத்தினு திருவாபரணம், திருப்பரியட்டம், திருமாலை எல்லாம் பேர் மாறுறது வருது. அவர் சாத்தின உடனே அதுக்கு தான் அழகு போடுறதே தவிர அவருக்கு அழகு போட வேண்டியதே இல்லை. மேலும் திருவாபரணங்களை எது தெரியுமோ சாத்திரா, அவருடைய அழக குறைக்கிறதுக்கு, அழக கூட்டுறதுக்கே அல்ல. கீழே ஒரு பாசுரம் சொன்னேன், பூமருவு நறுங்குஞ்சி புன்சடையா புனைந்து காமரடில் விழலுடுத்து கலனணியாது அங்கங்கள் அழகு மாறி. குலசேகரன் தெரிவிக்கிறார், ராமன் காட்டுக்கு புறப்படுகிறான் அயோத்தியிலேருந்து. அப்ப தன்னுடைய பட்டு பீதாம்பரம் எல்லாம் களைஞ்சுட்டு, ஆபரணங்கள் எல்லாத்தையும் களைஞ்சுட்டு, வெறும் மான்தோல் மரபுரி தரிச்சுட்டு வெச்சு உடம்போட புறப்படுறார். அப்ப அழுவார் சொல்றார், அங்கங்கள் அழகு மாறி, அங்கங்கள் இருக்கிற அழகெல்லாம் படுத்து. பெரியாச்சன் வியாக்கியானத்தில் சொல்றார், அங்கங்கள் அழகு மாறினால் உண்மையான அழகு இப்போதுதான் வெளியே காட்டின்னு அர்த்தம்னார். இத்தனை நாள் எதுக்கு தெரியுமா ஆபரணங்களை போட்டு வச்சிருந்தா? திருஷ்டி தோஷம் வந்துவிடக்கூடாதுன்னு மறைச்சு மறைச்சு வச்சிருந்தா. ஒரு குழந்தை ரொம்ப அழகா இருந்ததுன்னா சொக்கா போட்டு மூடி மூடி விடுக்குள்ளே வச்சுக்கோ, மொழி வெளியில விடவே மாட்டோம். அது இந்த அழகுக்கு எத்தனை ஆபரணங்கள் சாத்திரம்னா மறைக்கிறதுக்காக. ஆபரணங்களுக்கு அழகு கொடுக்கும் பெருமாள் அழகு பெரும் பெருமாளே அல்ல. நம்மளாம் ஆபரணம் போட்டுக்கிறோம், என்ன ஏதோ வருங்கிற அப்பாசியரை போடுக்கிறோம், எல்லாத்தையும் போட்டோம்னா கொஞ்சமான அழகு கூடாதா அப்படிங்கிற ஆசையரே காசி செலவு அவ்வளவுதான் நடக்குமே தவிர அழகெல்லாம் வருமாங்கிறது கிடையாது. அழகான அலங்காரம்னு பகவான் இருந்தாலும் அழகா இருக்கிறவா எத்தனை போட்டாலும் நல்லா இருக்கும், இல்லாத இருந்தவா எதை பண்ணிட்டாலும் நல்லா இருக்காது. இப்போ கோவிலில் போனால் பெருமாளுக்கு ஆபரணங்கள் எல்லாம் சாத்திரா பாருங்க, இனி கழுத்துல சாத்தினதை நாளைக்கு கிரீடத்தில் சாத்துவா, கிரீடத்தை சாத்தினதை கையில சாத்துருவா, கையில சாத்தினதை கழுத்துல சாத்துருவா. இன்னும் சாமி ஒரு ஆபரணத்தை ஒரு இடத்துல இல்லையே மாற்றி மாற்றி போட்டுக்கல இல்லையா, நம்ம போட்டுக்கல வளையல போட்டுருந்தே சில சில காதில் போட்டுக்கிறா பாருங்க. அந்த மாதிரி மாத்தி போட்டுக்கிறதெல்லாம் இன்னைக்கு கண்டுபிடிச்சதே இல்லை, இதெல்லாம் பெருமாள் அன்னைக்கே போட்டுட்டார். அதாவது ஒரு ஒரு இடத்துக்கு மாத்தி மாத்தி போட்டுக்கிறது. இன்னும் சில விதேசத்துல போய் இப்ப நாகப்பட்டினத்துல திருக்கண்ணபுரத்துல எல்லாம் சேவிங்க, ஒரு காதுல மட்டும் பெருமாளுக்கு ஒரு குண்டலம் இருக்கும், இது ரொம்ப நாள் எனக்கு புரியுது. இது எப்படி இது ஒரே ஒரு காதல மட்டும் போட்டிருக்காருன்னா இன்னைக்கு அனுபவிச்சிட்டார். அது என்னைக்கோ அவர் அன்னைக்கு போட்டார்னா, ஏன்னா எந்த இடத்துல ராஜாங்கிற பெயரோட பெருமாள் இருக்காரோ அங்கே ஒரே ஒரு காதல மட்டும் கருநீல கல்லோட இன்னொரு குண்டலம் தொங்கும். ராஜாவுக்கு வருஷ காது தனியா போட்டுக்கணுமா? இன்னைக்கு எல்லாருமே போட்டுட்டான், அவ்வளவுதான் வித்தியாசம். பெருமாள் போண்டா நன்னா இருந்திருக்கும், நம்ம பண்ணா அப்படி நன்னா இருக்குமாங்கிறது தெரியாது. அதனால ஒரு காதில் மேல் தோன்றி பூ பாசுரமே இருக்கு. பெருமாள் வந்து கீழ்காத மட்டும் குதிக்க மாட்டாரான், கண்ணனுக்கு ஆபரணம் தங்க ஆபரணம் வைரம் எல்லாம் கொடுக்க மாட்டார். அவர் அங்கங்க இருக்கிற பாசிமணி குஞ்சுமணி வெள்ளப்பூ கருப்பு பூ நீலப்பூ இதெல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொரு இடத்துல இப்படி குத்தி விடுவோம். குத்திக்கிறதுன்னு இங்க மட்டும் குத்தி நமக்கு தெரியுமோ இல்லையோ, இங்கே 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 எல்லாம் கண்ணன் சாத்துக்கள் குப்பத்தை. அதை போலத்தான் இங்க எல்லாரும் எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. இது இங்கேயா இருந்து இங்கேயா இருந்து இங்கேயா இருந்து இங்கேயா இருந்தது. ஒரு காது மேல் தோன்றிப்பூ மேல்காது வரைக்கும் புட்ப சாத்தி கொண்டிருக்கிறான். அதனால ஆபரணம்ங்கிறது பகவானுக்கு எடுத்தது. ஒரு ஒரு இடத்துல இருக்கிற ஆபரணத்தை இன்னொரு இடத்துல சாத்திக்கிறார். இந்த இடத்துல கையில சாத்துவார், இப்படி கீழே ஒரு பதக்கம் மாட்டம் தோணும். பிரயாசனத்தில் பெருமாள் அது கீழே அந்த இடத்துல பதக்கம் தோங்கும். அதை அப்படியே எடுத்து சங்கரியோட கிரீடத்துல இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல பதக்கம் தோணும். நேற்றுக்கு தானே திருக்கைகளுக்கு கீழே சேவிச்சோம்னா, இன்னைக்கு இந்த இடத்துல ஆபரணங்களுக்கு அழகு கொடுக்கும் பெருமாள், அழகு பெரும் பெருமாள் அல்ல. அந்த ஆபரணங்கள் திருமையினில இல்லையேன்னு தான் அனுமானுக்கு ரொம்ப சோகம். பராசர பட்டர் தெரிவித்தார், கஜேந்திர மோட்சத்துக்காக பெருமாள் ஓடுறார். மீனமர் பொய்கை நான்மலர் பொய்வான் வேட்கையினோடு சென்னொழிந்த தானவர் வேழம் கையெடுத்தர கரா அதன் காலினை கதுவ ஆனையின் துயரந்தீர புள்ளூர்ந்து சென்னு நின்று ஆழிதொட்டானை தேனமர சோலை மாடமாமையிலை திருவல்லிக்கு அணி கண்டேனே என்று திருவங்கியாழ்வார் பத்து பாசர் பாடித்தார். அடி அங்கேன்னு தான் வந்திருக்கேன். ஆனால் அந்த பாட்டையே சொல்லாம நான் புறப்பட்டேன்னு சொல்லுவோம். போன இடத்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தியான்னு கேப்பா ஊக்கலாம், அதுக்காகவான சொல்லிட்டு. தேனவர் பயிரை நான்மலர் பொய்வான் வேட்கையினோடு சென்றழிந்து கையெடுத்தர கரா அதன் காலினை கதுவர். ஜெயேந்திர மோட்சத்துக்காக பெருமாள் ஓடுறார். எவ்வளவு வேகமா ஓடினார்னா, இங்க போட்டு இருக்கிற ஆபரணம்லாம் பின்னாடி கொடுத்தான், பின்னாடி போட்டு ஆபரணம்லாம் முன்னாடி கொடுத்தான். இந்த நெத்தி சுட்டி அணிஞ்சதெல்லாம் ராக்குடி பின்னாடி போடுது, பின்னாடி அணிஞ்சதெல்லாம் முன்னாடி வந்துடுது. சந்திரசூரியால் இடம் வலம் மாறிப்பட்டான். அத்தனை வேகமா கருடன் பேர்ல ஓடி வராராம். நீங்க கருடோத்சவம் குதிரவாகனம் புறப்பாட்டும் போது ஏசல்னு ஒண்ணு நடக்கும், முன்னாடி பின்னாடி வேகமா பெருமாள் போயிட்டு வருவார். அந்த சமயத்துக்கு நீ ஸ்ரீரங்கத்துல சேவிச்சிருந்தா நம்பெருமானுடைய திருநெஞ்சில் இருக்கிற மார்பில் இருக்கிற திருவாபரணத்தை முழுக்க அர்ச்சகர் இப்படி பிடிச்சுப்பார். இந்த இடத்துல இப்படி கையை அழுத்தின்னு அதோடுதான் அந்த குதிரவாகனத்தோட ஓடணும், அதோடதான் பெருமாளோட ஓடணும். அது அப்படி இருந்தாலும் அலண்டு போய் முன்னாடி இருக்கிற ஆபரணம் பின்னாடி அப்படி இப்படி அலந்து போய் பெருமாள் வந்து நிக்கிறச்சே சேர்த்து பாருங்க. நேர சாத்திருந்த விட இது அழகா இருக்கேன். ஏற்கனவே அவர் எப்படி இருந்தாரோ இப்ப இப்படி அப்படி எல்லாம் மாறியிருக்கும். அந்த தள்ளி விட்டுண்ட அழகே ஒரு தனி அழகு தான் பகவானுக்கு. மைவண்ண நறு குஞ்சி குடல் பின் தாழ மகரம் சேர்க்குட இருபாடு இலங்கி ஆட எய்வண்ண வெஞ்சிலையே துணையா இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் கைவண்ணன் தாமர வாய்க்கமலம் போலும் கண்ணினை வரவிந்தம் அடிமதுரை அவ்வண்ணத்தவந்தல மகண்டும் தோழி அவரனாம் தேவரன் நஞ்சினோம் பாசுரம். சில சில தலைமையில பிடிச்சு கீழே வாரி விட்டு இருப்பணும், சிலதை அப்படி தூக்கி மேல வாரிட்டு இருப்பணும். அதை இழுத்து பிடிச்சு ஒரு மயிர்த்தொகையை சுத்தி கொண்டு அதுக்கு மேல சில திருவாபரணங்களை சுற்றி தோள்களுக்கு அபரணம் ராமானுஜர் அழகா தெரிவித்தார். கிரீட மகுட சூடாவதம்ச ஹார கிரைவேயக மகரகுண்டல முக்தாதாம காஞ்சிபுண நூபுர நூபுராத்திய பரிமித திவ்ய பூஷணான்னு சாதித்தார். திருமுடியிலேருந்து திருவடி வரைக்கும் அத்தனை ஆபரணம் இருந்தா தான் அழகு. ஆனால் இன்னைக்கு அது ஒண்ணுமே இல்லையோ இல்லையே, ராமனுடைய திருமேனில ஒரு ஆபரணம் கூட இல்லையே. அதை பார்த்தவர் தான் ராமா ஏன் ஆபரணங்களால மறைச்சிக்கலே, அதுக்கு அழகு கொடுக்கலாமே, அதுக்காகவான மறைச்சிருக்கலாம். இன்னொரு அர்த்தம் தெரிவித்தா, இந்த ஆபரணங்களை போடாட்டா திருஷ்டி தோஷம் வந்துடும், அதுக்காகவான மறைச்சிக்கணும். வந்து நீ திறந்து போட்டு இருந்தே யாரும் பார்த்து கண்ணச்சல் போட்டு விட போறா. மூணாவது அர்த்தம் தெரிவித்தார், பெருமான் ஒரு ஆயுதம் வச்சிருக்கார் பிரம்மாஸ்திரம். ஒருத்தர சாஸ்திரத்தை காட்டி காட்டி அவள திருத்தணும்னு பார்த்தோம், அதெல்லாம் ஒண்ணு திருத்தவே முடியாத படுத்துன்னு வச்சிருந்தோம். கடைசியா ஒரு அஸ்திரம் தன் அழகுங்கிற அஸ்திரத்தை எழுதிடுவார், அதுக்கு மயங்காதமா ஆளே இருக்க முடியாது. அவர் ரெண்டு விதமான அழகு அஸ்திரம் வச்சிருக்கார், திருவாபரணங்கள் போட்டுக்காத அழகு, திருவாபரணம் அணிந்து கொண்ட அழகு. ரெண்டுத்துல எது அதிகம்? திருவாபரணம் அணிந்து கொள்ளாத அழகு தான் அதிகம். அதைத்தான் இப்ப பார்த்திருக்கோம். நல்ல பக்தனா ஒருத்தர் இருக்கா, கொஞ்சம் திருத்தினா போறோம். அப்படின்னா திருவாபரணங்களை மறைச்சிட்டு அழகா காட்டி திருத்திடுவோம். நம்மாட்டம் ரொம்ப மோசம் வச்சுங்க. அப்படின்னா திருவாபரணமே இல்லாத வந்தா தான் இது திருந்தும். ஏன்னா இது திருக்கிற மோசமான பக்திக்கு நிறைய அழகு காட்டணும், அப்பதான் திருந்துவோம். இப்ப ராமன் எப்படி வந்திருக்கார், திருவாபரணங்களே இல்லாத வந்திருக்காரு. ஐயோ, அனுமானுக்கு ரொம்ப வருத்தமா போச்சு, என்ன அவ்வளவு மோசமான பக்தன் நான் நினைச்சுட்டேன். நீ திருவாபரணத்துல மூடினு வந்திருந்தா கூட எனக்கு போருமே, என் மனசு திருந்தி இருக்குமே, ஆனா என்ன ரொம்ப தாழ்ந்த பக்தன் நினைச்சுட்ட போல் இருக்கு. அதுக்குதான் இத்தனை அழகை சௌந்தர்யத்தை பிரதர்சனப்படுத்துகிறார் என்ன பெருமானை பார்த்து ஆயதாச்ச சூரித்தாச்ச பாகவ பரிகோபமாக சர்வபூஷண பூஷார்கா கிமர்த்தம் ந விபூஷிதாக உபௌ யோக்யாவகம் மன்னே ரட்சிதும் பிருத்திவீமிமா சுக்ரீவோ நாம தர்மாத்மா கச்சித் வானர புங்கவஹ ஏவம் மாம் பரிபாஷந்தம் கஸ்மாத் வைநாபிபாஷதா வீரோ விநிகிருதோ பிராத்ரா ஜகத் பவதி துக்கிதா. ஒரு 15 நிமிஷம் பேசி தங்க சரித்திரத்தெல்லாம் சொல்லிட்டார். சுக்ரீவன் ஏன் பாலியனிடத்தில் அடிபட்டான், என்ன நடந்தது, யாரோட சண்டை நடந்தது, ஏன் இந்த இடத்துல மரணம் இருக்கும், இதெல்லாத்தையும் ஒரு 15 நிமிஷம் எடுத்து சொன்னான். உங்களுக்கு கதை தெரியும், அதனாலதான் இப்ப கதையை மேற்கொண்டு சொல்லலை. வாலிக்கும் ஆரோத்தனுக்கு சண்டை ஏற்பட்டது, சுக்ரீவன் வாசல்ல காத்துட்டு இருந்தான், குகை துவாரத்திலேருந்து ரத்தம் ஓடி வந்தது, அதனால வாலி போயிட்டான்னு நினைச்சுட்டு பாறையை வச்சு மூடிட்டான். ஆனா வாலி போகலை, எதிர்த்தவன் தான் போனான். வாலி திரும்பி வர்றதுக்குள்ள ராஜ்யம் ஆள் இல்லாத போட போறதுங்கிறதுக்காக சுக்ரீவன் நாட்டை ஆள ஆரம்பிச்சிருந்தான். வாலி வந்து கோபப்பட்டான், அந்த எண்ணமே எனக்கு கிடையாதுன்னா இந்தாளும் கொண்டு போய் சமர்ப்பித்தான். கேட்டுக்காக துரத்தி துரட்டி அடிச்சான். உலகம் முழுக்க சுத்திட்டு பக்கத்துல ரிஷிமுக பர்வத்தத்தில் மறைஞ்சிட்டு இருந்தான். ஏன்னா இங்கு வந்தால் அவனுக்கு தலைவடிச்சு போடுதுன்னு சாபம் இருக்கிறதுனால வாலி வராமல் இருக்கிறான்ங்கிற கதை. ஒரு நிமிஷம் தான், இந்த கதை உங்களுக்கு தெரியும், ஆனால் இதை பத்தி நான் இப்ப விளக்கமா சொல்ல போறதில்லை, மேற்கொண்டு என்னன்னு பார்ப்போம். இந்த கதையை சுருக்கமா ஹனுமான் ராமனிடத்தில் எடுத்து சொல்லிட்டு அவனுடைய மந்திரி நான் தான் சசிவோத்தவன், மந்திரி ஹனுமான் தான்ங்கிறத சொல்லிட்டு 15 நிமிஷமா தான் பேசுறத ராமன் பார்த்துட்டே இருக்கார். அவர் பதிலே பேசல, லக்ஷ்மணன் பதிலும் பேசல, பேசட்டம்னு ஹனுமான பேச விட்டார். இவர் 15 நிமிஷம் பேசிட்டு சட்டுன்னு சுவாமிக்கு ஹனுமானுக்கு தோன்றதுக்கு, அது என்ன நானே பேசிட்டுருக்கேன், நீ பேசவே இல்லையே, ஏமம்மாம் பரிபாஷந்தம் கஸ்மாத் பை நாபிபாஷதா, நானே பேசிட்டுருக்கேன், நீ பேசல, நான் எதுவுமே பேச மாட்டேன், நான் வாய்ப்பு போய் நீ பேசும் அப்படின்னு ராமனை பார்த்து ஹனுமான் சொல்லிவிட்டார். ராமன் ஓங்கி ஒரு தரம் மூச்சு விட்டுட்டார். விட்டுனுட்டு பக்கத்துல இருக்கிற லக்ஷ்மணனை பார்த்து சொல்லுகிறார், ஏவமுக்துவாது ஹனுமான் கௌவீரவ் ராம லக்ஷ்மணவ் வாக்கியஜ்ஞோ வாக்கிய குசலா புனர்னோ வாச கிஞ்சன ஏதச்சுத்வாவச்சஸ்திய ராமோ லக்ஷ்மணம் அப்ரவீத் பிரகிருஷ்ட வதன ஸ்ரீமான் பிராதரம் பார்ஸ்வதஸ்திதம். ராமன் தன் அருகில நின்று இருக்கிற லக்ஷ்மணனை புன்சிரிப்பு மாறாமல் பார்த்தான். பார்ஸ்வஸ்தம் லக்ஷ்மணம் திருட்வா தன் கருக இருக்கிற லக்ஷ்மணை சிரிப்பு சிரித்து மாற்றாமல் பார்த்து சௌமியமான ரூபத்தோட தமேவ காங்கமானஸ்ய மமாந்திக விபாகதா. அப்ப ஹனு லக்ஷ்மணன் பார்த்துருக்கார், என்ன நியமனம் என்று ராமன் முகத்தை பார்த்துருக்கார். சொல்றார் ராமன், தமர்த்தபாஷ சௌமித்ரே சுக்ரீவ சசிவம் கபிம் வாக்கியஜம் மதுரையில் வாக்கேகி ஸ்னேகயுக்தம் அரிந்தமம். அழகான பேச்சு பேசுறார் லக்ஷ்மணா, இவரிடத்துல நீ பேசு. தமர்த்தபாஷ சௌமித்ரே சுக்ரீவ சசிவம் கபிம், சுக்ரீவனுக்கு மந்திரின்னு சொல்லிக்கொண்டு இந்த குரங்கு வந்திருக்கார், நீ பேசு. உடனே நமக்கு சந்தேகம், ஏன் இவர் பேச மாட்டேங்கிற, லக்ஷ்மணனை பார்த்து நீ பேசுன்னு சொல்லணுமாண்ணா. லக்ஷ்மணா, யார் வந்தா யார் பேசணுங்கிற ராஜ நீதி உண்டு. ராஜா வந்தா ராஜா பேசணும், மந்திரி வந்தா மந்திரி பேசணும், சேனாபதி வந்தா சேனாபதி பேசணும். இவரோ மந்திரின்னு சொல்லிவிட்டார், சுக்ரீவன் வந்திருந்தா தான் நான் பேசியிருக்கணுமே தவிர மந்திரி வந்ததுக்கு மந்திரி தானே பேசணும். காட்டுல நான் மந்திரிக்கு எங்க போய், லக்ஷ்மணா நீ தான் மந்திரி, நீ தான் தகப்பன், நீ தான் தம்பி, நீ தான் பிள்ளை, நீ தான் மந்திரி. அதனால தம் அப்டபாஷ சௌமித்ரே சுக்ரீவ சசிவம் கபியம், நீயே நமக்கு மந்திரியாக இருந்து கொண்டு ஹனுமானிடத்தில் பேசு. சஹசிரவதனான ஆதிசேஷனுடைய அவதாரம் வரும், அவரை பார்த்து பேசுன்னு சொல்லவே வேண்டாம் பேசிடுவார். ஆனால் அவர் பேசுன்னு எழுந்திருந்து கை ஊப்பி கொண்டு லக்ஷ்மணன் பேச ஆரம்பிச்சார். லக்ஷ்மணா இருந்தார் ராமன், இப்பதான் கூட்டி பேசறதுக்கு ஆரம்பிக்கிறச்சே, அதுக்குள்ள இருந்துட்டான், நம்ம பேசுறச்சே பேச விட்டுருந்தோம். சில பேருக்கு அப்ப வந்து கொஞ்சம் இருங்கன்னு எதாவது சொன்னா அப்புறம் பேசவே மாட்டாவா, இது ஏற்கனவே ஆரம்பிக்கிறதே கட்டப்பட்டு ஆரம்பிச்சிருப்பா. இருங்கோருட்டா லக்ஷ்மணனை பார்த்து ராமன் இருந்தா, என்ன ராமான் லக்ஷ்மணன் கேட்கிறான். ஜாகிரதையா பேசி லக்ஷ்மணா, இப்படி ஒரு பேச்சை இதுவரைக்கும் நான் கேட்டது கிடையாது. ராமனுக்கு பட்டம் வாக்மி ஸ்ரீமான்னு பட்டம், ராமன் பேச்சுங்கிறது தனி பேச்சு, எதிராளி என்ன நினைக்கிறான்னு தெரிஞ்சுன்னு பதில் சொல்லுவோம். தான் பேசிட்டு எதிராளி எதான மனசுல ஓடித்து மனசுல இருக்கிறத தெரிஞ்சு அடுத்த வாரத்தை பதில மாத்திரும் ராமன். அந்த அளவுக்கு சாமர்த்திய பேச்சு வால்மீ ஸ்ரீமான், அவனுக்கு பேச்சு சாமர்த்தியமே ஸ்ரீமத்தம் அப்படின்னு வால்மீகி பகவான் கொண்டாடிட்டார். அவர் பேச்சை பத்தி எல்லாருக்கும் தெரியும், ஒரு வித்வான் தான் வித்வானை கொண்டாடணுமே தவிர அந்த விஷயமே தெரியாதவா கொண்டாடி பிரயோஜனம் இல்லை. ராமாயண உபன்யாசம் நடக்கும், 9 நாள் நவாகம் நடந்தது, ரொம்ப நாளா நடந்தது, அதுக்கு கடைசி நாள் சாத்து முறையாகவும் இல்லை. இந்த உபன்யாசகரை கொண்டாடுறதுக்காக அவர் அனுப்பிட்டு வருவா, அவர் ஒரு மல்யுத்த வீரர், அவரை வந்து உட்காந்து வச்சு ராமாயணம் ரொம்ப நன்னா சொன்னார்னு கொண்டாடுன்னு அவர் என்ன பண்ணுவார், ஏதோ ராமாயணம் தெரிஞ்சு பேசுறவரை கொண்டாடுன்னு சொன்னா பேசுவார். சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் கொண்டாடுன்னு சொன்னா பட்டம் வாங்கிய பிரயோஜனம் இல்லை. வால்மீகி சிறந்த பேச்சாளி. அவர் ராமனை கொண்டாடுறார், வாக்மி ஸ்ரீமான்னு. பூர்வ பாஷீச்ச ராகவா, மஞ்சு பாஷீச்ச ராகவா, மிருது பாஷீச்ச ராகவா, பிரிய பாஷீச்ச ராகவா. ராகவன் தன் விஷயத்தை முதல்ல சொல்லுவார், சொல்லிட்டு எதிர பேச வேண்டியவனுக்கு வாய்ப்பு கொடுத்துருவார். அவன் பேசும்போது குறுக்க பேசவே மாட்டான். பூர்வ பாஷீச்ச ராகவா, மஞ்சு பாஷீச்ச ராகவா, சொல்லும் போது வேகமா சொல்லவே மாட்டார். மஞ்சு பாஷணம், பிரிய பாஷணம், மிருது பாஷணம், இப்படித்தான் ராமனுக்கு பேசவே தெரியும். இனிய உளவாக இனியவ இன்னாத கூடல் தனியிருப்ப காய்க வந்தாச்சுன்னு சொல்றோம். நல்ல வார்த்தை கிடைக்கிறச்சே தீய வார்த்தை பிரயோஜனப்படவே கூடாது. நாம பேசுறோம், ஒருத்த நம்மோட வந்து பேசிட்டு போறான்னு வச்சுக்கோ, இன்னும் கொஞ்ச நாள் பேச மாட்டோமான வாழ்க்கை இருக்கணும். இத்தனை நேரம் பேசிட்டோமேனு இருக்கக்கூடாது. என்னவா பேசிட்டு போறச்சே, இனிமே இந்த பக்கமே போகக்கூடாது சார் அப்படின்னு நினைச்சுன்னு ஒருத்தர் சொல்லிட்டு போறாருன்னா அப்படி பேசவே கூடாதுன்னு சார். இன்னும் கொஞ்ச நாளையான பேசிருக்கலாம், நல்லா இருந்தே பேச்சு அப்படின்னு இருக்கணும் இல்லையோ. ஹனுமான் அப்படித்தான் பேசிருக்கா லட்சுமணா, சாமான்யமா நினைக்காதே உன்னுடைய பேச்சை. இப்படி நான் கேள்விப்பட்டது இல்லையே, ஒரு அஞ்சாறு ஸ்லோகம் ராமன் ஓஹோன்னு கொண்டாடிட்டார் ஹனுமான். சாதாரணமா இன்னொருத்தர் கொண்டாடுறதே இங்கே வைக்க மாட்டான், ஆனா ராமன் ஹனுமானை கொண்டாடுகிறான். நூனம் தம் அபியமாஷ சௌமித்ரே சுக்ரீவ சஜீவம் தமிம் நானுர்வேத விநீதஸ்ய நாயுஜுர்வேத தாரிணா நாசாமவேத விதுஷா சக்கியமேவம் விபாஷித்தும். ரிக்வேதம் தெரியாமலோ யஜுர்வேதம் தெரியாமலோ சாமவேதம் தெரியாமலோ போயிருந்தால் லக்ஷ்மணால் இப்படி பேச முடியாது. நானுர்வேத விநீதஸ்ய நாயுஜுர்வேத தாரிணா, ஓரொரு வேதம் கற்றா ஒன்னொன்னு நமக்கு தெரிய வருமா? இந்த ஸ்லோகத்தில் இருக்கிறதுக்கு நானுர்வேத விநீதஸ்ய, ரிக்வேதம் கத்துட்டா தான் வினயம் வரும், இல்லைன்னா பேச்சில் பணி வராது. நாயுஜுர்வேத தாரணா, யஜுர்வேதம் கத்துண்டாத்தான் தாரண சக்தி வரும், மனசுல தரிக்கணும் இல்லையோ. இல்லைன்னா ஏன்னா யஜுர்வேதத்துல கவலைகள் அதிகம், வேதத்துல கவலை பாயிருதுன்னா ஒரு பஞ்சாயத்து சொல்லிட்டே விடுவோம், இதே மாதிரி சொல்லி இன்னொரு இடத்துல இருக்கும் அப்படியே மாறிபடும். உதகசாந்திக்காக சிலாரையும் கூப்பிடுற பாருங்க, இப்போ வரைச்சே போட்டுவா, உங்களுக்கு ஒன்றரை மணி நாள் உதகசாந்தியா முக்கா மணி நாள் உதகசாந்தியான்னு அது சொல்லணும். நமக்கு ஒன்றரை மணி நாள் பொழுது இருக்குன்னா ஒன்றரைன்னு சொல்லலாம், இல்லை முக்கா மணி இருக்குன்னா அதுக்கு நடுவில் சில இடங்கள்லாம் இருக்கு, அந்த இடத்துல வரைச்சு கடைசியிலேருந்து பத்தாவது அஞ்சாதி போடும். இங்கே சொல்லிட்டே இருந்துச்சு அப்படியே தாவினால் ஹனுமான் தாவினது ஒரு விஷயமே கிடையாது. அந்த மாதிரி இங்கிருந்து நாம அடுத்த இடத்துக்கு தாவிண்டே போடலாம். புரியத்துக்காக தமிழ்ல சொல்றேன், நாயகனார் நந்தகோபனுடைய 16 பாட்டு திருப்பாவே, 5 பாட்டு மாயிர மண்டபட முதலமைந்தனை தீவிரநீர் நிமத்தரவனை ஆயிர குலத்தினத்து வந்த மணிவிளக்கை தாய குடல் விளக்கம் செய்து தாமோதரனை தூயோமாய் தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழு தூன்னு ஒரு பாட்டு, தூயோமாய் வந்தோம் துயலழப்பாடுவான் வாயால் முன்ன முன்னம் மாற்றாதேமான் 16 பாட்டு. எனக்கு கொஞ்சம் நாடியிலேன்னு வச்சிருந்தோம், 5 பாட்டு சொல்லிட்டே இருப்பேன். ஆயிர வளர்த்தினு தோண்டு மணி விளக்கே தாய் குடல் விளக்கம் செய்து தாமோதரனே தூயோமாய் வந்து நான் தூமல தூயோமாய் வந்தோம் துயலழப்பாடுவான் வாயால் முன்ன முன்னம் மாற்றாதேயம்மா, நீ நேச நடக்கிறது நீக்குன்னா 17 பண்ணலாம். 5 ஆரம்பிச்சேன், 16 தாண்டி வச்சு பாருங்க. ஒரு சின்ன சின்ன சொல்லு மாறிச்சுன்னா போய் இது கவலை பாயிறதுன்னு பேர், இது யஜுர்வேதத்துல அதிகம். அதனாலே அதை நல்லா நொட்டுரு தட்டி சொல்லிட்டோம்னா தாரண சக்தி வருங்கிறார். ஆக நானுர்வேத விநீதஸ்ய நாயுஜுர்வேத தாரணா நாசாமவேத விதுஷா, சாமவேதம் தெரிஞ்சுக்கலன்னா வைதுஷ்ய பூர்த்தியே வராது, விஷய ஜானமே வராது. ஆ சாமவேதத்தை கற்றான் வித்வான் அப்படின்னு மட்டும் இந்த இடத்துல ராமன் சொல்லல, ரிக்வேதம் கத்துட்டிருக்கார் தினயமா பேசுறார், எதிர்வேதம் கத்துட்டிருக்கார் தாரண சக்தியோட பேசுறார், சாமவேதம் கத்துட்டிருக்கார் விஷயம் பேசுறார் அப்படி சொல்லல ராமன். சாமவேதம் கற்காமல் போனால் இவ்வளவு வைதுஷ்யம் வராது, ரிக்வேதம் கற்காமல் போனால் இவ்வளவு தூரம் சக்தி வராது, எதிர்வேதம் கற்காமல் போனால் இவ்வளவு தாரண சக்தி வராது. அதுன்னு சாமி திருப்பி திருப்பி போடுறார், நேரம் சொல்லக்கூடாது சொன்னா. இப்ப இந்த கோட்டியில எல்லாரும் உட்காந்துருக்கிறது, இங்க யார் வித்வான் இன்னார் வித்வான் அப்படின்னு சொல்லலாம், இவரை தவிர வேற வித்வான் இல்லை அப்படின்னு தான் ஆணித்தரமா சொல்றேன் அர்த்தம். அத போல இங்கேயும் இப்போ ரிக்வேதம் கத்துன்றிருக்கார் வினயத்தோட பேசுறார் இல்ல, ரிக்வேதம் கற்காவிடில் இவ்வளவு வினயத்தோட பேச முடியாது என்று நானுர்வேத விநீதஸ்ய நாயுஜுர்வேத தாரணா நாசாமவேத விதுஷா சக்கியமேவம் பிரபாஷித்தும். லட்சுமணா நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், 15 நிமிஷம் தான் பேசினார். சில பேர் ரொம்ப நேரம் பேசுவார், என்ன பேசினார் கேட்டுதான் அவர் தெரிஞ்செல்லாம் பேசியிருந்தார் அப்படின்னு நமக்கு ஒண்ணுமே தெரியாதுவா. சார் இத்தனை நாள் பேசியிருந்தார், என்ன ரொம்ப நேரம் தான் பேசியிருந்தார், சுமாரா அவர் எத்தனை நாள் பேசியிருப்பார், எத்தனை நாள் பேசினாலும் அவர் சுமாரா தான் பேசுவார் அப்படின்னு வச்சுக்க வேண்டியதான். சுமாரா எத்தனை நாள் பேசியிருப்பாருன்னா அவர் எத்தனை நாள் பேசினாலும் சுமாருங்கிறாப்புல பேசியிருக்கலாமா, கொஞ்சமா பேசினா கூட விஷயத்த சரியா எடுத்து சொல்லணும் இல்லையோ. 15 நிமிஷம் தான் பேசியிருந்தாரு அர்ப்பணா, ஒரு சொற்குற்றம் பொருட்குற்றம் இல்லை. சில பேர் 4 வார்த்தை பேசுவா தப்பு இல்லாம, சில பேர் 4 வார்த்தை பேசுவா 2 தப்போடு, இவர் 15 நிமிஷம் பேசியிருக்கார், சொற்குற்றம் இல்லை பொறுக்குற்றம் இல்லை. இவர் வார்த்தைகளை கோர்த்திருக்கிற அழகை பார்த்தார், வியாக்கரணம் படிச்சிருக்கணும், தர்க்க சாஸ்திரம் ஆசிரிக்கணும், மீமாம்சை தெரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா இப்படி பேசுறதுக்கு முடியாது. நவவியாக்கரண பண்டிதன்னு ஹனுமானுக்கு பட்டம். நாம் இப்ப சால வீழ நின்று 12 வருஷத்துல படிக்கிறது ஒரு வியாக்கரண சம்ஸ்கிருதத்துல, அதை படிக்கிறதுக்குள்ள போரும் போரும் ஆயிடுறது நீ. ஆனா 9 வியாக்கரணங்கள் இருக்காம்னா அன்னைக்கே ஹனுமான் அந்த 9 வியாக்கரணத்தையும் கத்துட்டு இருந்திருக்காரு. எப்படின்னா சூரிய பகவான் இடத்துல போய் நீ பாடம் கத்துக் கொடுத்தார். சூரியன் நான் போயிட்டே இருப்பேன், நின்ன இடத்துல நிற்க மாட்டேன், உனக்கு எப்படி கத்துக் கொடுத்ததுன்னார். நீ வந்துட்டே இருக்கும், நான் முன்னாடி பறந்துட்டே போய் உங்ககிட்ட பாடம் கெடுக்கிறேன். ஒரு நாள் சூரியோதயத்திலே அஸ்தமனத்துக்குள்ள ஒரு வியாக்கரணம் படிச்சுடுவது. கிரந்தத்தை வச்சு இந்த சூரியனுடைய தேர் எவ்வளவு வேகத்துல போகுமோ அவனை தரிசிச்சுட்டே பின்னாடி போய் பாடம் கட்டுந்தார். இது முதல் வியாக்கரணம். 2வது வியாக்கரணம் 9வது நாள் சூரியனுக்கு ஆச்சரியம் தாங்கிற இப்படி ஒரு வித்வத்தா. அத்தனை வியாக்கரணம் கத்திருக்கவே தான் இப்படி பேசுகிறார் லட்சுமணா. அடுத்த ஸ்லோகம், நியூனம் வியாக்கரணம் கிருஷ்ணம் அனேன பகுதா ஸ்ருதம் பகுவியாகரதானேன நகிஞ்சித் அபசப்திதம். ஒரு தப்பான சொல்லே இல்லையே நம்ம பேசுற முடியும். நிறைய அந்த இடத்துக்கு ஒவ்வாத சொற்களை வச்சுட்டே இருக்கக்கூடாது. சொற்கள் சேரணும்னா பதச்சேர்க்கைக்கு வியாக்கரணம் தெரியணும், எழுத்துக்கள் சேரணும்னா சந்தி சமாயுதம் சாஸ்திரம் தெரியணும். அது நேர வரியில சரியா வந்திருக்கா, நம்ம சொன்ன வந்த விதத்துல ஒழுங்கா சொல்லிருக்கணுமானா தர்க்கம் தெரியணும், விஷயத்தை ஒழுங்கா சொல்லிருக்கணுமானா மீமாம்சை தெரியணும். ஒரு பதத்தை சேர்க்கணும்னா வியாக்கரணம் தெரியணும், அதனுடைய வாக்கியம் சரிவர அமைக்கப்பட்டிருக்கா, நம்ம வாதத்தை ஒழுங்கா எடுத்து வச்சிருக்கோமாங்கிறதுக்கு தர்க்க சாஸ்திரம் தெரியணும். சொல்ல வந்த விஷயம் உயர்ந்த ஆராய்ச்சி விஷயமா இருக்கணும் இல்லையோ, அதுக்கு மீமாம்சை தெரியணும். அதனால தர்க்கமோ மீமாம்சையோ நியாயசாஸ்திரமோ இது இத்தனை கச்சு வியாக்கரணத்தோட பேசுகிறான். நூனம் வியாக்கரணம் கிருஷ்ணம் அனேன பகுதாஸ்ருதம். இது ஒரு தடவை கேட்ட வியாக்கரணம் இல்லை லட்சுமணா, வியாக்கரணம் கிருஷ்ணம் அனேன ஒன்னு சூத்திரம் மிச்சம் விடாமல் கற்றுக்கொண்டு பேசுகிறான். நமுகே நேத்திரையோஷாபி லலாடேஜ புருவோஸ்ததா. அது கூட தேவையில்ல லட்சுமணா, நன்னா படிச்சிருக்கா நன்னா பேசிடுவா, ஆனா பேசுற பாங்கு இருப்பார் அது ரொம்பவே முக்கியம். நமுகே லலாடேஜர் அவனுடைய முகத்துல விகாரமே இல்லை, நெச்சி புருவம் சுருங்கவே இல்லை, தலை அசையவே இல்லை, பேசுற அழகு மாறாமல் பேசுகிறான். நமுகே நேத்திரையோஷாபி லலாடேஜ புருவோஸ்ததா அன்வேஷ்வபிச்ச சர்வேஷு தோஷ சம்விதித குவச்சிது. அந்த நாள்ல பாட்டு ஓஹோன்னு வரணும்னா சாதக மரணம்னு வரலையோ, தலையில எண்ணெய் குடத்தை வச்சுன்னு பாட்டினா சொட்டெண்ணா அசையக்கூடாது. இல்லைன்னா நமக்கு இப்போ சில ஸ்தாயில ஆரம்பிச்சிருவோம், இந்த கட்டையில தான் நம்ம குறணும்னா அந்த கட்டையில பாடணும், அதை விட்டுட்டு மேல்கட்டை கீழ்கட்டை எதையானு பிடிக்கிறது போகணும்னா நம்ம குரலை விட கீழ்கட்டையில பிடிச்சி அப்புறம் கீழ்ஸ்வர ஸ்தானம் போடச்சே பாட வராது. கீழே கை காமிக்க வேண்டிதான், கையை காமிச்சா கீழ்ஸ்வர ஸ்தானம் பிடிச்சோம்னு வச்சுக்க வேண்டிதான். இது நம்ம கட்டைக்கு மேல்கட்டையை பிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, மேல் ஸ்தாயி பாடுறது வராது, காமிச்சா மேல் ஸ்தாயின்னு வச்சுக்க வேண்டிதான். அந்த மாதிரி கட்டையில பாடக்கூடாது, நமக்கு எது ஏற்றதோ அதை பற்றி கொண்டு பாட வேண்டும். அதே போல ஹனுமான் பேசும் போது உரஸ்தம் அவிஸ்தரம் அஜந்திக்தம் அவிலம்பிதம் அத்ருதம் உரஸ்தம் கண்டகம் வாக்கியம் வர்த்ததே மத்தியமஸ்வரம். எந்த வேகத்துல பேச ஆரம்பிச்சாரோ லட்சுமணா அதே வேகத்துல கடைசி வரைக்கும் பேசலாம். சில பேர் ரொம்ப வேகமா பேச ஆரம்பிச்சுடுவா, 6 மணி கழிச்சு பெண்ணி களிரொழிந்து தேரொழிந்து மாவொழிந்து வனமே மேவின்னு ஒரு பாட்டு சொன்னேன் பாருங்க, ராமன் மொத்தத்தையும் தொலைச்சிட்டு போனார்னு. அந்த மாதிரி சக்தியே இல்லாம ஒண்ணுமில்லாத போய் மேல் மூச்சு கீழ் மூச்சாலும் நின்றுடுவோம். அந்த மாதிரி பேசலாமா, எந்த வேகத்துல ஆரம்பிச்சோமோ எந்த ஸ்வரத்துல ஆரம்பிச்சோமோ எந்த துவனியில ஆரம்பிச்சோமோ கடைசி வரைக்கும் அதிலே செல்ல வேண்டும். சொற்குற்றம் வரக்கூடாது, பொருட்குற்றம் வரக்கூடாது, அவிஸ்தரம் அசந்திக்தம் பளபளபளபளான்னு பேசக்கூடாது, ரொம்ப சுருக்கமாக சொல்லக்கூடாது, ரொம்ப வேகமாகவும் பேசக்கூடாது, ரொம்ப நிதானமாகவும் பேசக்கூடாது, அதீதமா 180 வார்த்தை அப்படின்னு ஆறு புரியும், புரியவே புரியாது. இல்ல மெதுவா சொல்லணும்னு இருக்கா, ராமன் ராவணனை கொன்றான் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கம் வந்துடும். இப்படி வந்ததுக்குள்ள அது தப்பா போடும், அது நெய்து தப்பா போடும். அதனால அவிஸ்தரம் அசந்திக்தம் அவிலம்பிதம் அத்ருதம், ரொம்ப வேகமா பேசல, ரொம்ப நிதானமா பேசல. சம்ஸ்கிருதத்தில் எந்தெந்த எழுத்து எங்கெங்க நிற்கணுங்கிற கணக்கு உண்டு. நாக்கு நுனி எழுத்து, தொண்டக்குழி எழுத்து, நெஞ்சுக்குழி எழுத்து, தொப்புள் குழி எழுத்து, அதன் உரஸ்தகம் உரஸ்தம் கண்டகம் வாக்கியம் வர்த்ததே மத்தியமேஸ்வரே. ஆரம்பித்த ஸ்வரத்துல கடைசி வரைக்கும் பேசணும், எந்தெந்த இடத்துல எந்தெந்த எழுத்து இருக்க வேண்டுமோ அங்கங்க நின்று பேசுகிறான். நமுகே நேத்திரையோஷாபி லலாடேஜ புருவஸ்ததா, தொண்ட அசையலே தல அசையலே ஒன்னு புன்சிரிப்பு மாறாமல் பேசுகிறான். கண்ணன் கீதை சொல்ல ஆரம்பிச்சார், பிரசன்னிவ பாரதன்னு முதல் அத்தியாயம் சிரிச்சிட்டே சொல்றதுக்கு ஆரம்பிச்சார். தேசிகன் தாத்பரிய சந்திரிக்கையில் வியாக்கியம் பண்ணார், ஏன் இப்ப சிரிப்பானே, சிரிக்காதான் சொன்னான்னா சொல்ல போற அர்த்தம் எப்படியும் புரியலன்னு தெரியும். இதை இவர் வேற அழுதுந்தான்னு வச்சிருந்தோம், ஏற்கனவே கேட்கறவன் அழப்போறான், அதுக்கப்புறம் இவர் வேற அழுதாப்புல முகத்தை வச்சிருந்தாருன்னா புரிஞ்சது கூட புரியாது போடும். அதனால கடைசி பட்சம் ஒரு சிரிப்பான சிரிச்சா ஏதோ புரியுறா அப்படியான இருக்கும் போது, புரியறதோ இல்லையோ கடைசி பட்சம் புரிஞ்சு போகணும்னு நம்பிக்கையான ஒரு முறையில சிரிச்சா. இல்ல அதுக்கு மட்டும் சிரிக்கல, உன்னை சந்தேகப்பட வச்சு கேள்வி கேட்க வச்சு உன்னை வியாஜமா வச்சு உலகத்துக்கே சாஸ்திரம் கொடுத்தேன்பார் அப்படிங்கிற சிரிப்போட கண்ணன் சிரித்தான் அர்த்தம் பண்ணார். அதனாலே கடைசி பட்சம் சிரிச்சுட்டு பேசணும், கேட்கறவன் முகத்தை பாக்குறாப்புல இருக்கும். அது கூட இல்லைன்னா சிரிச்சுட்டே பேசல, ஓஹோ ஒரே என்னமோ பண்ணிட்டு இருக்காருன்னா நம்ம வித்தியா பாக்கிறதுக்கு வந்தோம், இப்போ அர்த்தம் கேட்கறதுக்காக தானே வந்தோம். இப்ப நாட்டியம் ஆடுறா, அதே உபன்யாசம் நடக்கிறது, சங்கீத கச்சேரி பாடுறா, அவர்களுடைய அங்க சேட்டைகள்ல பாக்குறவாருடைய கண்ணு போகவே கூடாது. அந்த அளவுக்கு அதை குறைச்சலா வச்சுக்கணும். விஷயத்துலதான் அவ புத்தி போகணுமே தவிர இவாளுடைய உடலிலேயோ இவாளுடைய ஸ்வரத்திலேயோ பாட்டிலேயோ ஆருக்கும் புத்தி போகவே கூடாது. அப்படி இருந்தா நம்ம செய்யற காரியத்தை ஒழுங்கா பண்ணலேன்னு அர்த்தம். அதனால விஷயத்துல மட்டும்தான் இருக்கு, இவனே அழகானாத்தான் இருக்கான் ஹனுமான், ஆனா சொல்ல வந்த விஷயம் இன்னும் அழகா இருக்கேன், வேகமா பேசல மெதுவா பேசல. ஒருத்தர் நாம பேசுறோம்னு வச்சுக்கோ, இன்னது கூடாதுன்னு பெரியோர்கள் சாஸ்திரத்துல எழுதி வச்சிருக்கா. அதாவது கீதி சீக்கிரி சிறக்கம்பி லிகித பாடகா, கீதி குறுக்கு குறுக்கு பாடக்கூடாது, பேசிட்டே இருக்கும். ஹரிகதையில மட்டும்தான் அது உண்டு, மற்றபடி உபன்யாசம் பண்ணச்சே பாடுறாப்புல ஸ்வரத்துல சொல்லவே கூடாது. கீதி சீக்கிரி ரொம்ப வேகமா பேசக்கூடாது, சிறக்கம்பி தலை ஆடிட்டே இருக்கூடாது, ஓஹோ உண்டு. லிகித பாடகா இந்த எழுதி வச்சுன்னு படிக்கவே கூடாது. எழுதி வைக்கிறதுனா என்னன்னு நம்ம அடுத்தடுத்து சொல்லணும், ஒன்னு ரெண்டு மூணு நாலு அப்படின்னு போட்டு வச்சு வரிசையா எழுதி வச்சிருந்தா அப்புறம் இதை பார்க்கதான் நியாயம் சரியா இருக்கும், உங்களை பார்க்கவே முடியாது. யார் உட்கார்ந்து இருக்காலும் அவளோட மட்டும்தான் பேச்சு இருக்கணுமே தவிர மற்றபடி எழுதி வைத்துக் கொண்டு வாசிப்பதே கூடாது. கிரந்தம்னா ஸ்லோகத்தை வாசிக்கலாம், இந்த ஸ்லோகத்துக்கு நடுவுல எதையும் எழுதி வச்சு கூடாது. எழுதி வச்சுட்டு அப்புறம் அதை படிக்கிறதுக்கு போறோமா இல்ல உங்களை பாக்குறோமாங்கிற சந்தேகம் வந்துடும். அதனால கீதி சீக்கிரி சிறக்கம்பி இந்த பாடகா இந்த ஒரு குற்றம் இல்லை சொல்ல அந்த விஷயத்த கோர்வையா கொடுக்குறார், தப்பவே இல்லை, சொற்குற்றம் இல்லை, பொறுக்குற்றம் இல்லை. சில பேர் சொல்ல ஆரம்பிச்சே ஒரு இடத்துல உட்காந்துருப்பா, அங்கெங்க குதிச்சு ரெண்டு மணி நேரம் கழிச்சு அங்கிருப்பான். உட்கார்ந்த இடத்திலேயே சொல்ல காரணம் என்ன, அவ்வளவு தோரணை அவ்வளவு வேகம்னா அது கூடாது. அமர்ந்த இடத்திலிருந்து நகராமல் சொல்ல வேண்டும். எவ்வளவு வேகத்தில் இருக்கணும்னால் ஒரு சொல்லுக்கும் மற்றொரு சொல்லுக்கும் பிரிக்க முடியணும், ஆனா ஒரு சொல்லுக்கும் மற்றொரு சொல்லுக்கும் பிரிவு இருக்கக்கூடாது. இதுதான் பேசுறதுல வேகம் இருக்கணுங்கிறா. நம்ம போட்டு கேட்கறோம்னு வச்சுங்க, நீங்க காது கண்ண முடின்ட்டு கேட்கறோம்னு சொன்னால் ஒரு சொல்லும் தனித்தனியா காதல ஏறணும், ஆனால் தனியில் அது தோணவே கூடாது. வாக்கியம் வேகமா தான் அமைஞ்சிருக்கணுமே தவிர பேசும்போது அந்த வேகத்தில் இருந்தால்தான் மனசுக்குள்ள அது இறங்கும். சொல்ல வந்த விஷயத்தை எது முக்கியமான விஷயங்களோ அதை ஒரு ரெண்டு தரம் மூணு தரம் சொல்லணும், இல்லைன்னா அநேகமா பலர் பராக் பார்த்துட்டு இருப்பா. நான் இங்கே சொல்லலை வேற எங்கேயானு சொல்றேன், இப்போ அப்படியே அந்தந்த இடத்துல பராக் பார்த்துட்டு இருப்பான்னு வச்சுக்கோ. நம்ம ஒரு தரம் சொல்லிட்டு போயிட்டோம், அதை அவளை புரியவே புரியாது, அப்புறம் சொல்ல வந்த பயனே இல்லாத போடும். அதனால சில முக்கியமான விஷயங்களை மட்டும் அடிக்கடி எடுத்து சொல்ல வேண்டும். முன்னூறு அஞ்சு நிமிஷம் வைக்கணும், முடிவுற அஞ்சு நிமிஷம் வைக்கணும். இன்னத்தை தான் இன்னைக்கு பார்த்துருக்கோம்னு சொல்லிட்டு தான் எழுந்து போக வேண்டும். உடல் குறைச்சதா இருக்கணும், உடல் நிறையா இருக்கணும், முன்னுற குறைவா இருக்கணும், முடிவுற குறைவாக இருக்க வேண்டும். இப்படி சொல்ல வந்த விஷயத்த சொன்னா தான் கேட்கறவா கேட்பா. அதுவும் கட்டமான விஷயமா இருந்துச்சுங்க, உபன்யாசம் ஆரம்பிச்ச முதல் முக்கால் மணியில சொல்லி முடிச்சிடணும். ஏன்னா முக்கால் மணிக்கு அப்புறம் நீங்க எல்லாம் கடிகாரம் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அப்ப கஷ்டமான விஷயம் எல்லாம் சொன்னா புத்தியில ஏறவே, அப்ப கதையா சொல்லணும். இப்படி கதாபாகமா அப்புறம் தெரிவிக்கணும், விஷயம் ஏதாவது புரிஞ்சுக்கணுமா முதல்ல கொஞ்ச நேரத்துல சொல்ல வேண்டும். லட்சுமணாக அத்தனையும் தெரிந்துதான் ஹனுமான் பேசுகிறார். அவித்தரம் அசந்திக்தம் அவிலம்பிதம் அத்ருதம் உரஸ்தம் கண்டகம் வாக்கியம் வர்சதே மத்தியமஸ்வரம் சம்ஸ்கார கிரம சம்பன்னாம் அத்ருதாம் அவிலம்பிதாம் உச்சாரயதி கல்யாணியும் வாசம் ஹிருதய ஹரிஷிணிம் அனையா சித்திரையா வாசா திருஸ்தான வியஞ்சனஸ்ததா கச நாராத்தியதே சித்தம் புத்தியதாசேர் அரேரபி. யாரான ஒரு விரோதி ஹனுமான கொல்லணும்னு கத்தி எடுத்துன்னு வந்திருக்கிறவன் கூட அவர் பேசுறத ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று கேட்டால் குத்தரத்துக்கு தூக்கின கத்தி தன் கையில் இருந்து தானே அவிழ்ந்து விழுந்து விடும். குத்தரத்துக்கு மனசு வராது, அவன் பேசுற பேச்ச கேட்டுட்டு கையில பிடிச்சி இருக்கிற கத்தி கூட கீழே தானே விழுந்துருமான். உச்சாரீதி கல்யாணியும் வாசம் பிரதே காரணியும் கஷ்டன் ஆராத்ததே சித்தம் புத்திரதாசையர் அரே ரபி. அவ்வளவழகாக பூ வளர்ந்தா போலே பேசுகிறான் ஹனுமான். பேசினது என்னன்னே வேண்டாம், லட்சுமணா அவர் பேசுறதுக்கு வாய திறந்தார் மூடினார், திறந்தார் மூடினார், தாமர புட்பம் அலறாப்புல தாக்குறான், தாமர புட்பம் ஒட்டி தாக்கோரே மூடுகிறான். அதை பார்த்து கொண்டிருந்தாலே போரும், விஷயம் என்னன்னு கட்டுக்கூட வேண்டாம். லட்சுமணன் சொன்னார், ராமன் ஒத்த பேச்சுக்கு இவ்வளவு மயங்கி நான் பார்த்ததே கிடையாது, இத்தனை ஸ்லோகங்களா ராமன் ஒரு தலையசைக்கிறதே பெரிய சமாச்சாரம். அவர் போய் ஆறு ஸ்லோகங்களால் அனுமான கொண்டாடி சொன்னால் அந்த அனுமான்கிறவர் ஆச்சாரியர், ஆச்சார்ய ஸ்தானத்திலிருந்து அவருடைய பெருமை என்னங்கிறதே பகவான் வெளியிடுகிறான்னு கொள்ள வேண்டும். ஏவ முக்தஸ்து சௌமித்ரி சுக்ரீவ வசசிவம் சுக்ரீவ சசிவம் கபில் அபியபாஷத வாக்கியஜா வாக்கியஜம் பவனாத்மஜம் கிமர்த்தஞ்சவனம் கோரம் பம்பாகான மண்டிதம் ஆகத சானுஜோ துர்கம் நானாவியால மிருகாயுதம். சரி, இப்ப நம்ம ஒருத்த பேச ஆரம்பிக்கிறச்சு அவபாட்டுக்கு பேச விட்டா பேசிடுவா, ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். நீர் இப்படின்னு சொல்லிட்டா வந்த பேச்சு நின்றுபடும். அவரே பேசுறேன்னு ஆரம்பித்தார், ரொம்ப ஜாகிரதையா பேசணும், நம்ம குல மரியாதைங்கான்னு குறைச்சிடாதே, இவர் பேசுறதுட்டா பேசுறதுக்கே பயமா இருக்கணும்டா ராமன். லட்சுமணன் சரின்னுட்டு நாம இவர் இடத்துல விஷயத்த பேசுவோம். ராமன் ஏற்கனவே சொல்லியிருக்கார், இவன் விரிஞ்சனோ விடவலானோ இவனுக்கு கல்லாத கலைகள் கல்லாத கலையும் வேத கடலுமே என்னும் காட்சி ஓர் சொல்லாதே தோற்றிச் சென்றோ, இவன் கல்லாத வேதமில்லை கற்காத கடல் இல்லை அத்தனையும் கற்றிருக்கிறான், இவன் ஓர் சொல்லு பேசுறதை பார்த்தாலே எல்லாம் தெரியுங்கிறத நான் புரிஞ்சுட்டேன். விரிஞ்சனோ விடவலானோ பிரம்மாவனுடைய அவதாரமோ அல்லது பரமசிவனுடைய அவதாரமோ யாருங்கிறான் ராமன். விரிஞ்சனோ விடவலானோன்னு சொன்னான், இதுவரை விட்டுவோன்னு சொல்லலை, ஏன்னா அது தான் தெரியும், விஷ்ணு தான் தான் நின்றுருக்காருன்னு தெரியறதுனாலே இது பிரம்மாவின் அவதாரமா சிவனுடைய அவதாரமா ஆரவதாரம்னு தெரியலே, அத்தனையும் அறிந்து வைத்திருக்கிறான். இவனுக்குன்னும் சொல் வாசோ விதேயமாக கிடக்கிறது என்று ராமனே கொண்டாடி அடுத்து லக்ஷ்மணன் பேச ஆரம்பிக்கிறார். சொல்ல ஆரம்பிச்சே ஹனுமான் கேட்கிறார், ஏன் காட்டுக்கு வந்தீர்கள், நீவீர் யார், இரண்டு பேராக இருக்கிறீர்கள், லக்ஷண சம்பன்னர்களாக இருக்கிறீர்கள், யாருன்னு கேட்க சொல்ல ஆரம்பித்தான். ஆச்சசக்ஷே மகாத்மானம் ராமம் தசரதாத்மஜம் ராஜா தசரதோ நாம துதிமான் தர்மவத்சலா சாதுர்வர்ணியம் ஸ்வதர்மேண நித்தமேவ அபிபாலயன். இவாளுக்கு எப்பவுமே அங்கதான் கதை ஆரம்பிக்கு தெரியும். பசங்கள்லாம் வாய்ப்பாடு சொல்லும்பாருங்க, ஓரோ ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு மூணு ஒன்பது இப்படின்னு சொல்லிட்டு குறுக்க இருந்ததுன்னா ஓரோ ஒன்று அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிக்கும். இவர் இப்ப கேட்டவன் ஆசீர் தசரதோ நாம ரதகுஞ்சர வாதிமான் தசரதந்து ராஜா இருந்தார், மூன்று பத்திரிமார்கள் இருந்தா, புத்திர பாக்கியன் அறுபதாயிரம் வருஷம் ஆச்சு, விஸ்வசிங்கர் வந்தார், புத்த காமெட்டியாக நடந்தது, மூணு பேர் பாயசம் வச்சு கொடுத்தா, நாலு பேருக்கு பரிச மொத்த கதையை சொல்லிட்டு குறுக்கே நாங்க நின்று விஷய சீதை ஆர்வத்தில் தூக்கின் போட்டார், எங்கே தேடி வந்தோம், பம்பா சரோவரத்துக்கு வந்தோம், இங்க வந்துட்டு உங்க இடத்துல வந்திருக்கோம் அப்படிங்கிற கதையை சொல்லிட்டு இப்ப நீங்க யார் அப்படின்னு அடுத்து லட்சுமணன் கேட்டார். அதான் சொன்னேனே லட்சுமணா, பாதி சொன்னே மிச்சத்தையும் சொல்றேன் கேட்டுக்கொள், என்ன தன் சரித்திரத்தையும் சொல்லி, அகம் அஸ்ய அவரோ பிராதா குணேதாஸ்ய உபாததா கிருதஜ்ஞஸ்ய பகுஜ்ஞஸ்ய லட்சுமணோ நாம நாமதா தனுர்நாமதிதேஹ் புத்ரா சாபா திராட்சசதாங்கதா ஏவ முக்தா தனுஸ்வர்க்கம் ராஜமானோ திவங்கதா லோகநாத புரா பூத்வா சுக்ரீவன் நாசமிச்சதி. நான் ஆறுன்னு சொல்றேன், ராமனாருன்னு சொல்றேன், லோகநாத புரா பூத்வா உலகத்துக்கே ஓர் நாடிவன் நாசனாக இருந்தான் என்று சுக்ரீவனின் உதவி வேண்டி வந்திருக்கிறான். நாருன்னு சொல்றேன், அகமஸ்ய அவரோ பிராதா குணை தாசியமுபாததா ஊரெல்லாம் இவனுக்கு தம்பி என்று என்னை சொல்லும், ஆனால் என்னை கேட்டால் இவன் அடிமை என்று நான் அறிந்திருக்கிறேன், இவனுக்கு நான் அடிமை, ஆனா ஊர்க்கார அப்படி சொல்ல மாட்டான் தம்பின்னு சொல்லிக் கொள்வார்கள். நான் தம்பிங்கிறது முக்கியமல்ல, நான் ராமதாசங்கிறது தான் எனக்கு முக்கியம். இந்த தாசங்கிற சத்தம் கேட்ட உடனே தான் அனுமானுக்கு துளிர்க்கிறது நாமம் அப்படின்னார்கள். இவர் ஒத்த ராமதாசனா இருந்துட்டாரே, நாம ராதாசனா இருக்கணுங்கிறது என்ன அனுமானுக்கு வர, அனுமான பரவாயில்ல போறார். சகிராஜாச்ச விப்ரட்டா கிருதவைரஸ்ச வாலினா கிருததாரோ வனேஸ்திரஸ்தா பாத்ரா விரிகிருதோ விருஷம். நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான், என் தலைவனான சுக்ரீவனும் இராச்சியத்தை இழந்து துன்பப்படுகிறான், உன் அண்ணனான ராமனும் ராஜ்யத்தை இழந்து துன்பப்படுகிறான், உன் ராமனும் சீதை இழந்து துன்பப்படுகிறான், என் சுக்ரீவனும் தன் மனைவியை வாலியனிடத்திலே பறிகொடுத்து துன்பப்படுகிறான், இருவரும் ஒரே நிலையில் இருக்கிறபடியால் ஒத்தருக்கொத்தர் சகாயமாக இருந்து உங்கள் நிலையை தீர்த்து கொள்ளுங்கள். ஹனுமான் அதில் ஒன்று செலுத்தார், மந்திரி வேலை அதிர்ப்போம், மந்திரி செய்ய வேண்டியது ஒன்னலையா தான், அவர் நிலையா அதுதான், அதனால ரெண்டு பேரும் ஒத்தருக்கொத்தர் சகாயமா இருந்துங்கோ அப்படின்னு ஹனுமான் சொல்லி அழைச்சின்னு போறார். பிக்ஷு ரூபம் பரித்தியஜ்ய வானரம் ரூபமாஸ்திதா பிருஷ்டமாரோக்கிய தௌவீரவ் ஜகாம கபிகுஞ்சரா. கபிகுலத்துக்கு யானை போர்ல இருக்கக்கூடிய ஹனுமான் தன் சன்னியாசி உருவத்தை தொலைச்சார். இத்தனை அதுல இருந்துதான் அந்த கதையெல்லாம் பேசிட்டார். சன்னியாசி ரூபத்தை போக்கிட்டு இருவரையும் தூக்கி தன்னுடைய தோள்களிலே அமர்த்தி கொண்டு நான் கூட்டிட்டு போறேன் என்று சுக்ரீவன் மறைந்திருந்த பர்வதத்துக்குள்ள அழைத்து போனார். விஷ்யமூகாத்து ஹனுமான் கத்வாதம் மலையங்கிரி ஆச்சகக்ஷேததா வீரோ கபிராஜாய ராகவ் ஆக்யாதா வாயுபுத்திரேண தத்ததோமே பவத்குணா யத்தமிச்சதி சௌஹார்தம் வானரேண மயாசர ரோச்சதே எதிமே சக்கியம் பாகுரேஷ பிரசாரிதா. சுக்ரீவனிடத்தில் கொண்டு போய் ராமனை அறிமுகப்படுத்தி வைத்து இவர் கதையை அவரிடத்துல சொல்லி அவர் கதையை இவரிடத்துல சொல்லி நீங்க ரெண்டு பேரும் சக்கியம் பூண்டு கொள்ளுங்கள், அது உங்கள் இருவருக்கும் நன்மை பயக்கும். அனுமான் சொன்னவுடனே சுக்ரீவன் சரியின் ஏற்றுக்கொண்டு, ராமா என்னோட தோழமை கூடுவது உனக்கு சரியின் தோணினால் நீ தோழன்னு சொல்லலாம். ராமனும் ஏற்றுக்கொண்டார். நெருப்பு வளர்த்தார்கள், அக்னிய வரம் வந்தார்கள். இருவரும் ஒத்தருக்கொத்தர் கைபிடித்துக் கொண்டு கிருஷ்யதாம் பாணினா பாணிகி மரியாதா பத்ததான் திருவா சம்பிருஷ்ட மனாஹஸ்தம் பீடயாமாச பாணினா. கைபிடித்துக் கொண்டு தீயை வலம் வந்து காட்டையோகோ ஸ்வேன ரூபேண ஜனயாமாச பாவகம் தீப்யமானம் ததோவன்யம் புஷ்பைர் அபியட்ச சத்ருதம் அந்யோன்யம் அபிவீக்ஷந்தோ ந திருப்தி உபஜத்மது. அப்ப ராமன் பிரதிஜை பண்றார், அத்தெய்வதம் ஹரிஷ்யாமி தவ பாரியாபகாரணம், உன்னுடைய மனைவி எவன் பிரித்தானோ அவனை கொன்று நீ இழந்த ராஜ்யத்தை உனக்கு மீட்டு கொடுக்கிறேன், இது சத்தியம் அப்படின்னு அக்னி சாட்சிகமாக கைபிடித்து சத்தியம் பண்ணிட்டு, உங்களோட சேர்ந்து நான் இனி அறுவரானோம், ஏற்கனவே நாலு பேரா இருந்தோம், குகனோடே சேர்ந்து ஐவரானோம், பின்பு குன்று சூழ்வான் மகனோடும் அறுவரானோம், நாங்கள் இனி பிராத்தாக்கள் ஆறு பேர். சுக்ரீவா இப்போது உன்னுடைய சரித்திரத்தை சொல், யாரார் என்னென்ன நடந்ததுன்னு நிதானமாக சொல்லு. ராமனை மறந்து கேட்டுக்கொண்டார். ராமன் சுக்ரீவனை பார்த்துட்டே இருக்காரான், சுக்ரீவன் ராமனை பார்த்துட்டே இருக்காரான். அந்யோன்யம் அபிவீக்ஷந்தம், அந்யோன்யம்னா வெச்ச கண் வாங்காம பார்த்துட்டு இருக்கா. இது சந்தேகம் இருக்கு, வியாக்கியான மண்டபாடுக்கு இது வானரம் அது நரம், அது இருக்கிறதுலே அழகு, இது குரங்கு, அது எப்படி ஒத்தருக்கு ஒத்தர் விடாம பார்த்திருந்தாள்னா, இது பரமாத்மா ஜீவாத்மா பார்த்திருந்தார்னு வச்சுக்கணும். வெறுமை யாரோ ஒரு ராமன் சுக்ரீவனை பார்த்திருந்தாருங்கிறது அல்ல. பாலினம் தம் வசிஷ்டியாமி தவ பாரியாபகாரணம் அமோகா சூரிய சங்காசா மமேமே விஜிதாச்சிராக. அதுக்கப்புறம் ஒத்தருக்கு ஒத்தர் சேர்ந்து இனி எப்படி சீதையை தேடலாம், என்ன நடந்ததுன்னு ஆலோசனை பண்றா. அப்பதான் சுக்ரீவனுக்கு சட்டு ஞாபகம் வந்தது, ஏற்கனவே நாங்க கூட இதை பார்த்திருக்கமே, ராவணன் ஆகாய விமானத்துல ஒரு பெண்ணை தூக்கிட்டு போயிட்டு இருந்தான், அந்த சமயத்துக்கு அந்த பெண் மூட்டையா சில ஆபரணங்களை கட்டி எங்களுக்கு நடுவில் போட்டுட்டு போனான், நான் அந்த மூட்டையை வச்சிருக்கேன் கொண்டு காட்டேன், அதுதான் உன் மனைவியினுடைய ஆபரணங்களான அடையாளம் சொல்லு. ராமன் பார்த்தா, ஓ இது வேற நடந்திருக்கிறதா கொண்டா சுக்ரீவா. போய் சுக்ரீவன் மூட்டையோட ஆபரணங்களை கொடுந்தான், பிரிச்சு பிரிச்சு ஒன்னு ஒன்னா காட்டுறான். ராமனுக்கு அது கிட்டக்க வரச்சேவே கண்ண கண்ணீர் மறைத்து பார்க்கவே முடியல. லக்ஷ்மணா நீ பார்த்து அடையாளம் சொல்லுட்டான். அடுத்து ஒன்னு நாள் லக்ஷ்மண இடத்துல காட்டுறான், கழுத்து ஆபரணம் தெரியாதுன்னுட்டான், கையில போட்டுக்கிற வாங்கி தெரியாதுன்னுட்டான், விடுப்புற போட்டுக்கிற ஒட்டியானம் தெரியாதுன்னுட்டான், ஒண்ணுமே தெரியல லக்ஷ்மணா உனக்கும் தெரியாது தெரியல. இங்கெல்லாம் நான் சீதையை பார்த்ததே கிடையாது சுக்ரீவா, நான் நித்தியப்படி சீதையனுடைய திருவடிகளை வணங்குவேன், அவருடைய கணுக்கால இருக்கிற ஆபரணம் வரைக்கும் தான் எனக்கு தெரியும், அதுக்கு மேல என்ன சாத்தியம் இருந்தாலும் கூட எனக்கு தெரியாது. நாகன் ஜானாமி கேயூரே, நாகன் ஜானாமி குண்டலே, நூபுரேத்தவ விஜானாமி நித்தியம் பாதாரவிந்தநாது. அவள் கேயூரன் தெரியாது, குண்டலம் தெரியாது, மேகலை தெரியாது, ஒட்டியானம் தெரியாது, நான் அறிந்ததெல்லாம் அவள் திருவடிகள் அணிந்துட்டு இருக்கிற ஆபரணம் மட்டும் என்ன. நாகன் ஜானாமி கேயூரே, நாகன் ஜானாமி குண்டலே, நூபுரேத்த விஜானாமி நித்யம் பாதாரவிந்தனார் ததஸ்துரா கவோ வாக்கியம் சுக்ரீவம் இதம் அப்ரவீது. அப்ப பார்த்து கணுக்கால சாத்தி இருக்கிற நூபுரத்தை எடுத்து சுக்ரீவன் காட்ட, இது சீதை தான் என்ன லக்ஷ்மணன் பிரதிஜை பண்ணி கொடுத்தான், சரி அப்ப சீதையை தான் தூக்கிட்டு போயிருக்கான் தெரிஞ்சு போச்சு. இப்போ ராமனிடத்துல சுக்ரீவாதிகள்லாம் தொடர்ந்து சேர்ந்துட்டாலும் இல்லையோ, சீதா அனுகிரகம் இல்லாத சேர்ந்துக்க முடியாது. அதனாலதான் முதல்லயே சீதா தேவி தன் திருவாபரணங்கள் மூலமா அவர்களை அனுகிரகிச்சுட்டு அதனாலதான் மேற்கொண்டு தோழமையே நடந்தது, இல்லைன்னா அது நடந்திருக்கிறதுக்கே வாய்ப்பு இருந்திருக்காது. ராமன் மற்ற பேரை சமாசம், அதாவது மற்ற பேர்லாம் ராமன் அழறதை பார்த்துட்டு சமாதானம் பண்ணி அனுதன் நோக்த பூர்வமே அசபக்ஷே கதாச்சன ஏதத்தே பிரதிஜானாமி சத்தேனைவ சபாம்யனம் பரிகிருத்தஸ்ய சுக்ரீவ சேன வாக்கியன அரிஷிதா லக்ஷ்மணஸ்ய அக்ரஜம் சூரம் இதம் வச்சனம் அப்ரவீத் உபகார பலம் மித்ரம் அபகார பரிலக்ஷணம் அத்தெய்வதம் வசிஷ்யாமி தவ பாரியாபகாரிணம். அப்புறம் ஏன் இவனை தண்டிக்கணும்னு பேசி கொண்டார்கள், எப்ப உன்னுடைய ராஜ்யத்தை பறிச்சுட்டானோ நான் திரும்பி வாங்கி தரணும், உன்னுடைய மனைவிக்கு ருமான்னு பேரு, அந்த ருமையை அபகரித்து கொண்டான் வாலி, வாலி மனைவி தாரா, சுக்ரீவனுடைய மனைவி ருமா, ருமையை வாலி அபகரித்து கொண்டான், அதை மீட்டு தருவதற்காகவாவது அவன் கொல்ல வேண்டும். ததப்பிரகிருஷ்ட வதனா சுக்ரீவோ லக்ஷ்மணாக்ரஜே வைரஸ்ய காரணம் தத்துவம் ஆக்யாது உபசக்கிரமே வாலி நாமம் அபாதா ஜெஷ்ட சதுனிஷூதனா. அப்பதான் பெரிய சரித்திரம் சொல்ற, வாலி ஒரு நாள் என்னோட பிரச்சனை மாயாவிங்கிற அசுரம் வந்தான், இந்த மாயாவி துந்துபி ரெண்டு பேரை பத்தி இங்க சரித்திரம் வரும், மாயாவியோட தான் இந்த பல நாட்கள் யுத்தம் பண்ணி ரத்தம் வெளியில ஓடி வந்தது, அடுத்து இந்த துந்துபிங்கிறது ஒரு சரீரம் கீழே கிடந்தது, அதை வாலி தன் காலால தூக்கி அடிச்சு ரொம்ப தூரத்துக்கு அப்புறம் இந்த மதங்க முனிவர் ஆசிரமத்துல விழுந்தது, ஒரு சரீரத்தை கொண்டு வாலி இங்க போட்டானேங்கிற கோபத்துலதான் மதங்கரை சரிச்சார், இந்த ஆசிரம பக்கமே நீ வரக்கூடாது, ரிஷிமுகம் வரக்கூடாதுன்னு, அந்த சரீரம் இப்பவும் கிடந்தது, அது அப்புறம் ஒரு பரீட்சத்தில் பயன்படுத்தி கொள்ளுகிறான். பரீட்சைக்காக சுக்ரீவன் பயன்படுத்தி, ராமா வாலியை ஜெயிக்கிற சக்தி உனக்கு இருக்கான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு, இந்த சரீரத்தை நீ காலால உதச்சி தூக்கி எட்டி விட்டுவார். அப்ப ராமன் காலால உதச்சி காட்டுறார், ஓ சரி ஏதோ சக்தி இருக்கு அப்படின்னு ஒத்துட்டான். அந்த சரீரத்துக்கு துந்துபி சரீரம்னு பேர். இந்த மாயாவி துந்துபி இருவரும் ஒருத்தனுடைய பிள்ளைகள். யாருடைய பிள்ளைனா, ரெண்டு பேரும் மந்தோதரியனுடைய கூட பிறந்தவர்கள். மயன்னு ஒருத்தன், அவன் தான் அசுரத்தச்சன், ராட்சதர்களுக்கெல்லாம் இடம் கட்டுறவர். விஸ்வகர்மான் ஒருத்தர் தேவர்களுக்கு கட்டுவர், மயன் ஒருத்தர் அசுரர்களுக்கு கட்டுவர். மயனுடைய பெண்ணு தான் மண்டோதரி, மயனுடைய பிள்ளைகள் தான் மாயாவியும் துந்துபியும். எல்லாம் நன்னா ஒத்து கொடுத்து பாருங்க. எப்பவுமே இந்த அறக்கரக்கள் அசுரர்கள் தான் சேர்ந்து இருப்பான், பக்தர்கள் தான் பிரிஞ்சு பிரிஞ்சு போடுவான். எங்கேயான சபையன் இருந்தாலே நாலு பேர் இருந்தா அஞ்சு கட்சி இருக்கும். நாலு என்ன சாமி, நாலு பேர் தான் இருக்கு, அஞ்சு இருக்கேன். ஆமா, யாரா எப்பப்ப யாரோட சேர்ந்துருக்கிறான்னு தெரியாது. நாலு பேருக்கு நாலு கட்சி, அப்புறம் இவா ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் சேர்த்துப்பா, அவா ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் சேர்த்துப்பா, இருக்கிறதே நாலு. நாற்பது ரூபா இருக்கும், அதுக்கு இந்த பாடு கடைபீர் நடக்கும். என்ன பண்றாள்னு கேட்டா சபை வச்சிருந்தா, என்ன பண்றா சபையில சண்டை பண்ணுதா இப்படின்னு போவா. அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நான் இன்னமும் தெரியல, இந்த ஊர்ல பல கோவில்களுக்கு போனேன், ஆங்காங்க இருக்கிறதெல்லாம் பார்த்தா எல்லாம் புதுசு புதுசா இருக்கிற போகுது. நான் 20 வருஷம், 15 வருஷம், 8 வருஷம் மட்டும், அது இன்னமும் நிறைய வந்துட்டு போயிடாது. இந்த கோவில்ல ஒருத்தரும் சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் ரொம்ப தேவர்கள் இருக்கு. அந்த ஆயிரக்கணக்கான வருஷமா இருந்தாலும் ஒரு பெரிய வம்பல்லாம் ஏதோ அப்பப்ப கொஞ்சம் நடக்குமே தவிர, மற்றபடி அது நிம்மதியா போயிட்டு தான் இருக்கும். ஆனா அது ஏன் இப்படி இருக்குன்னு தெரியறது இல்லை. எங்கேருந்தோ வந்திருக்கும், வந்த இடத்துல நிம்மதியா பகவானை ஸ்மரணம் பண்ணிட்டு கைங்கர் பண்ணிட்டு போனதே தவிர, இது இவாளுக்கு அவாட வச்சு போகாது, அவாளுக்கு இவாட வச்சு போகாதுன்னுதான். கடைசியில அடுத்த தலைமுறை இங்க கிட்டக்கே வராது போடும். அந்த ஆபத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எத்தியான சண்டை போண்டே இருந்தோம்னா, இவாளுக்கு இதே தான் வேலை, இதை விட நாசிக்கா போயிடலாமோ, அங்க போய் பட்டுட்டு திரும்பி வருவா, அது வேற. ஆனா அந்த வாய்ப்பை நாம கொடுக்க கூடாது. நாம இருக்க வேண்டிய நிலப்படி நாம இருந்து அழகா ஒரு சபையனா சேரணும். சாது சமாகம்னா சேர்ந்து இருந்தால் அது எப்போதும் நல்லா இருக்கும். ரெண்டு பேர் சேர்ந்து பண்றதுங்கிறது பெரிய ஆபத்தா போச்சு. அழுவார் உபாசனத்துல தெரிவித்தார், குழாங்குள் பேரரக்கர் குலம்பிய முனிந்தவன்னார். குழாங்குள் பேரரக்கர், அரக்கர்கள்னா குழாம் குழாமா தான் இருப்பார்னார். பக்தர்கள் மட்டும் இருக்கவே மாட்டாளேன்னு அழ்வாரே தானே ரொம்ப வருத்தத்தோட தெரிவிச்சுக்கிறார். அதனாலே இங்கே வாலியனுடைய விருத்தாந்தம் சொல்லி மாயாவி துந்துபி இவர்களை பத்தி எல்லாம் சொன்னார். அந்த மாயாவி துந்துபி தான் மந்தோதரிக்கு கூட பிறந்தவர்கள். மந்தோதரி ராவணனுடைய மனைவிங்கிறது அனைவரும் அறிந்தார். அடுத்தது, இந்த இடத்துக்காக வந்தேன், ஏன் ரிஷ்யமூக பர்வத்தத்தில் இருக்கேன், இந்த கதை எல்லாத்தையும் சொல்லி முடித்தான். அதுக்கப்புறம் தான் சுக்ரீவனுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, ராமாயி வாலியை கொள்றேன்னு சொல்லிட்டே. ஆனால் ஒரு சந்தேகம், வாலியனுடைய சக்தி என்னன்னு உனக்கு தெரியாது, நீ பாட்டு சுருக்கியான அவ்வளவு சாமானியெல்லாம் இல்லை வாலி, அதனால நான் உன்னை பரீட்சை பண்ணி பார்க்கணும்னா. லக்ஷ்மணன் பார்த்தா வசிட்டதுக்கு அப்புறம் ராமனை பரீட்சை பண்ற முதல் அதிகாரி வேணா தான் இருப்பான். யார் இது வரைக்கும் கேட்டதே இல்லை என்ன பரீட்சை, இந்த துந்துபி சரீரம் தான், இந்த மாயாவி சரீரம் துந்துபி சரீரம் கிடைக்கிறதே, இந்த தூக்கி அடி அப்படின்னா. ராமன் தன் காலால எட்டினான், எட்டினா அது ரொம்ப தூரத்துக்கு அப்புறம் போய் விழுந்தது. ஆனா சுக்ரீவனுக்கு சமாதானமே வரல. ஆமா சரி, ஆனா அன்னைக்கு எங்க வாலி தூக்கி அடிக்கச்சே இதுல ரத்தம் சதைசீவ் சதை எல்லாம் இருந்தது, இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாது காஞ்சி போய் கிடக்கிறது எலும்பு கூடா, நீ அத்தை பத்திக்கு போட்டியானா. இப்ப இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன், அங்கங்க வாசல்ல என்னமோ ஒரே எலும்பு கூடாத போட்டு இருக்கா. எங்க போனாலும் சரி, திருப்பி இங்க தொங்கறது இங்க தொங்கறதுன்னு பார்த்தா அது தொங்கிட்டு இருக்கிறோம். பேர் வேற சொல்லி அதை வச்சு இது இதை தொங்கிட்டே இருந்தா தான் நாங்க எல்லாம் இதை ஓட்டி விட்டுட்டே இருப்போம், இல்ல துந்துகி மாயாவி அப்படிங்கிற சரிதான் வச்சுக்க வேண்டியதான். அதனால காலால எட்டி விட்டா அன்னைக்கு இருந்தது இருக்கு சக்தி, இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல வளர்ந்து போய் கிடக்கிறது. அதனால அதனை எட்டினதே வச்சுக்க முடியாது, வேறொரு பரீட்சை தான். ராமன் பார்த்தா இவ ஒரு பரீட்சை எழுதுனா ரெண்டாம் பரீட்சை எழுதணும், சரி சொல்லு. பக்கத்துல சால விருட்சங்கள், ஏழு விருட்சங்கள், பெரிய மரம். இந்த மரத்துல ஒரு ஒரு மரத்தையும் இங்க வாலி ஒரே அம்பால பேர் சொல்லுவான். ராம ஒன்னால ஒரு அம்பால இந்த மரத்தை பேர்க்க முடியுமா? ராமன் பார்த்தா இதை நான் பண்ணுவேன், பண்ண உடனே அவனும் ஒரு அம்பால பேர்த்தான், நீயும் ஒரு அம்பால பேர்த்தே, அதனால அடுத்த பரீட்சை எழுதுனான்னா. இதனால ராமனுக்கு எத்தனை பரீட்சை எழுதுறதுன்னு தெரியல. இது கொஞ்சம் மாறி பண்ணுவோம். இவன் என்ன ஒரு அம்பால ஒரு மரம் தானே சொன்னான், நான் ஒரு அம்பால ஏழு மரத்தையும் பொழந்துடுறேன். அப்ப அதிக சக்தின்னு ஒத்துப்பேக்கு, ஏற்கனவே அதே துந்துபி சரீரத்தை தூக்கவே தானே இந்த மாதிரி பேசினேன் என்று சொல்லிட்டு, ஏனாகம் சகசா ஸ்பிருஷ்டா சோணிதேன துராத்மனா கோயம் துராத்மா துர்புத்தி அகிருதாத்மாச வாலிசா இகதேன அப்பிரவேஷ்டவ்யம் பிரவிஷ்டஸ்ய வதோபவேது வனம் மத் சம்சிரயம் ஏன தூஷிதம் ருத்ரஸ்திரைஹி ததஷாப பயாத்பீதா விஷமூகம் மகாகிரிம் பிரவேஷ்டும் நேச்சதி ஹரித்ரஷ்டும் வாபி நரேஸ்வர இமேச விபுலாஹ சாலாஹ சப்த சாகாவலம்பினா யத்ரைகம் கடதே வாலி நிஷ்பத்ரைது மோஜசா. இதுல இருக்கிற ஒரு ஒரு சால விருட்சத்தையும் பேர் துருவன், உன்னால முடியுமா பார். ராமன் உடனே தன்னுடைய உயர்ந்த சார்ந்தத்தை எடுத்து வில்ல வளைத்து அம்ப கூட்டி உயர்ந்த அஸ்திரத்தையும் பிரயோகித்தார். ராமோ நிர்தாரையே தேஷான் பாணேன ஏகேன சத்ருமம் வாலினம் நிகதம் மன்னே திருஷ்வா ராமஸ்ய விக்ரமம் ஹதஸ்ய மகிஷஸ்யாஸ்தி பாதேன ஏகேன லக்ஷ்மணன் உத்தம்ய பிரக்ஷிபேச்சாபி தரசா துவே தனுஷதே. இதை அடிக்க முடியுமா பார் என்று சுக்ரீவன் சொல்ல ராமனும் வில்ல வளைத்து அம்ப விட்டார். அந்த அம்புக்கு ராமன் காதோட ரகசியம் சொல்லி அனுப்பிச்சார். அந்த ஏழை முடிச்சுட்டு வாங்கினார். ஏழு மரங்களைன்னு சொல்ல மறந்து விட்டார். ஏழை முடிச்சுட்டு வான்னு சொல்லிட்டார். ஏழு மரங்கள்னு சொல்லலே, அம்பு அதிவேகமா போச்சு. பரிசே அந்த ஏழு மரத்தையும் பொழந்துடுது. குரத்தாழ்வான் தெரிவித்தார், சாலான்கி சப்த சகிரீன் ச சாலான்கி சப்த சகிரீன் ஏழு ஏழு சால விரட்சங்கள் நிற்க அத்தனையும் பேதித்து கொண்டது. அதை பேதிச்சுட்டு வெளியில வந்துடுது. அதை தொலைச்சுட்டு வெளியில வந்தாச்சு. வந்த அப்புறம்தான் ஊர்ல இருக்கிற எல்லாரும் நடுக்க ஆரம்பிச்சாலும். ஏன்னா நம்புக்கு இப்ப என்ன கேட்கறதுன்னா, எதது லோகத்தில் ஏழுன்னு. ராமன் ஏழை முடிச்சுட்டு வான்னு சொல்லி எஞ்சுட்டாரு இல்லையோ, அது ஒரு ஏழை முடிச்சுடுத்துப்போ லோகத்துல எதது ஏழு, அதுதான் எனக்கு இலக்கு அப்படின்னு உடனே யார் நடுங்கினான்னு கம்பர் சொல்றார். ஏழு வேலையும் உலகம் மேல் உயர்ந்தன ஏழும் ஏழு குன்றமும் இருடிகள் எழுவரும் புறவி ஏழும் மங்கையர் எழுவரும் நெடுங்கினர். ஏழு பெற்றதோ இக்கணக்கு இலக்கென நெடுங்கினர். இந்த கணக்கு இலக்கு இந்த பானத்துக்கு லட்சம் எது, ஓ ஏழுங்கிற எண்ணிக்க போல் இருக்குன்னு பயப்பட ஆரம்பிச்சாலும். யாரெல்லாம் ஏழு வேலையும் சப்த சமுத்திரம் பயப்படுறது, உலகம் மேல் உயர்ந்தன ஏழும் பிருத்திவி மேற்கொண்டிருக்கோம், ஏழு லோகம் மயங்கின, ஏழு குன்றமும் சப்த கிரிகள் நடுங்கின, ரிஷிகள் சப்த ரிஷிகள் ஏழு பேரும் பயந்தார்கள், ஏழு மங்கையர் சப்த கன்னிகைகள் அவா ஏழு பேருக்கும் பயம். என்ன பயம்னா, ஏழு பச்சதுவோ இக்கணக்கு இலக்கு, இந்த கணக்கு இலக்கு ஏழோ என்று பயந்து நல்ல வேலை நேர பூமிக்குள்ளே போய்விட்டு அதே வேகத்தோட ராமனுடைய அம்புலாத்ரோணிக்கு வந்து அம்பு நின்றது. ஏழு மரங்களை முடித்தான். சினையை தடைய மராமரங்கள் ஏழுமைதாய் சிறீதரா என்று அழ்வார் பாடினார். முற்புணரா நின்ற மரமேள் அன்னைத உருவில் வளவாவோ, புணரை நின்ற மரம் இரண்டின் நடுவே போன முதல்வாவோ. இரண்டு மரங்களுக்கு நடுவே தன்னுடைய உரல உருட்டி கொண்டு கண்ணன் சென்றான். ஏழு மரங்களையும் தன்னுடைய அம்பாவே பேதித்தானி ராமன். ஏழு மாமரம் துளபட செலவழைத்து அழ்வார் சாதித்தார். ஏழு மரங்களும் துளைப்படும்படிக்கு தன்னுடைய சிலையை வளைத்தான். தான் வீரன் அதிவீரங்கத்தை ராமன் நிரூபித்தான். அப்புறம் அவனுக்கு ஆஸ்வாசம் ஆயிடுத்து. சரி, இனிமே வாரியோட யுத்தந்தான் என்று சொல்லி சுக்ரீவனை அனுப்பினான். சாலமுத்திஷ சிக்ஷேபர் பூரையன்ச ரவைர்திஷா வித்வா தாலான் கிரிப்பிரஸ்தன் சப்தபூமி விவேஷா நிஷ்பத்தச புனஸ்தூணம் தமேவ பிரவேஷா தான் திருஷ்வா சப்த நிர்பின்னான் சாலான் வானரபுங்கவ ராமஸ்ய சரவேகேன விஸ்மயம் பரமங்கத அலங்காரேன வேஷேன பிரமாணேன கதேனச்ச. அதிவேகமா சுக்ரீவனுடனே போருக்கு தயாராகி கிஷ்கிந்தாப்பட்டன துவாரத்துக்கு போய் வாலி போருக்கு வா என்று அழைத்தான். வாலி போரு புறப்பட்டான். புறப்பட்டு வேகமா வெளியில வந்து சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் சண்டை நடக்கிறது. அடி அடி வாலி அடிக்கிறான், சுக்ரீவன் படுறான். திரும்ப அவனால் அடிக்கிறதுக்கு சக்தி இல்லை. ராமனானா மறைவிலே பார்த்துட்டே இருந்தான். இன்னைக்கு அந்த இடம் சிந்தாமணின்னு இடம் இருக்கு, முன்னாடி பார்த்துருக்கு. அந்த இடத்துல ராமன் நிற்கிற இடத்துலேருந்து பார்த்தா சுக்ரீவன் வாலி சண்டை போடுறது தெரியும். ஆனா வாலி சுக்ரீவன் சண்டை போடுற இடத்துலேருந்து பார்த்தா ராமன் நிற்கிறது தெரியாது. அந்த போற ஒரு இடம், அது போற ஒரு சன்னிவேசத்துல அது அமைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோ. அது ஒரே கல்லு மண்ணுமா இருக்கு. அந்த இடம் முழுக்க பாறாங்கல்லு. ரெண்டு பேரும் உருவ ஒற்று மேல யார் சுக்ரீவன் யார் வாரியுமே ராமனுக்கு தெரியுது. நாம எங்கேயான அடிக்க போய் ஆழ்மாறாட்டம் ஏற்பட்டு கடைசியில சுக்ரீவனை கொன்று நண்பனை கொள்றேன்ற குச்சமுதல் போறதேன்னு ராமனுக்கு பயம். பேசாமலே விட்டான். அடிச்சடி தாங்கலே சுக்ரீவன் அடிபட்டு நேர திரும்பி வந்து ராமன் பக்கத்துல உட்காந்து கேட்டா, ராமா நான் மாட்டுக்கு ரிஷிமுக பர்வதத்துல ஒளிஞ்சுட்டு அதை விட்டுட்டு அங்கீகத்தை எண்ணெயை கூப்பிட்டு அக்னி சாட்சியாக கைப்பிடித்து உன்னுடைய அண்ணனை கொண்டு ராஜ்யத்தை மீட்டு கொடுக்குறேன்னு சொல்லி இத்தனை நீ செஞ்சிருக்கவே வேண்டாமே. ஏன் செய்தான்? தப்பா நினைச்சுக்கா சுக்ரீவா, எனக்கு வித்தியாசம் தெரியாது படுது. நல்ல கஜபுஷ்பம்னு பக்கத்துல பூ பூத்திருந்தது. லட்சுமணனை கூட்டு கஜபுஷ்பத்தால் ஒரு மாலை பண்ணி இவனுடைய கழுத்துல போடு, அடையாளமாக இருக்கட்டும். கஜபுஷ்பீமிமாம் புல்லாம் உத்வாட்ட சுபலக்ஷணா குரு லட்சுமண கண்டேசிய சுக்ரீவசிய மகாத்மனா லட்சுமணோ ராஜபுஷ்பீந்தாம் தச கண்டே வியவேசயது ரிஷ்யமூகாட்ச தர்மாத்மா கிஷ்கிந்தாம் லட்சுமணாக்ரஜா ஜகாமசக சுக்ரீவோ பாலி விக்ரம பாலித்தாம். மறுபடியும் ஒரு தடவை சண்டை கிடைக்க போனான். அப்ப வெளியில புறப்பட சேர்ந்தான் தார தடுக்கிறார். வாலி நெல், நீ தப்பான இடத்துக்கு போகிறார். எப்ப உங்கள்கிட்ட பயந்து கிடந்தவன் திரும்ப திரும்ப சண்டைக்கு கூப்பிடுகிறானோ விஷயம் என்னங்கிற உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே கோபமோ வேகமோ பயன்படாது, விவேகத்தை பயன்படுத்து. அவன் ராமனை கண்ட கொண்டிருக்கிறான், ராமனோட தோழன் இருக்கிறதுனாலதான். நீ ராமனை பத்தி கேள்விப்பட்டது இல்லையா? எவ்வளவு உயர்ந்த சக்கரவர்த்தி திருமகன், அவன் காட்டில் இருக்கிறான்னு கேள்விப்பட்டேன். அவனோட இவன் தோழமை கொண்டிருக்கிறான், அதுதான் உங்ககிட்ட பயமில்லாத வருகிறான் என்று பல விதத்திலேயும் தாரை எடுத்து சொன்னாள். ஆனா கேட்டுக்கிறதா இல்லை. கொற்றவ, நின் பெருங்குவடத்தோள் வலிக்கு இச்சனன் முன்னேனாள், ஈடு உண்டு ஏகினான் பெற்றிலன் பெருந்திரள், பெயர்த்தும் போர் செயற்கு உச்சது நெடுந்துண உடமையாள் என்றாள். இது தாரை சொன்னார். உன்னுடைய தோழ்வரினே கேள்விப்பட்டாலே பயந்து போடுவனே சுக்ரீவன். ஆனா இப்போ அடிபட்டு போய் திரும்ப வந்து உன்னை அறை போகுகிறான் என்னால் அவன் தோளுக்கு ஏதோ வலி கூடியிருக்கிறதுங்கிறது அர்த்தம். அதை புரிந்துகொள். தம்சுதாரா பரிஷ்வத்ய ஸ்னேகா தரிசித சௌகிருதா உவாச்ச த்ரஸ்த சம்பிராந்தா ஹிதோதர்க்கம் இதம் வஜா வீரதே சத்ருபாகுல்யம் பல்புதா வான வித்யதே. ஏ வீரன், வீரனுடைய லட்சணம் உனக்கு தெரியும். எதிர் வீரனுடைய பலாபலங்கள் தெரியாம சண்டை போடக்கூடாது. அவன் எத்தனை பலிட்டு எவ்வளவு பலவீனம் அதை தெரிஞ்சுட்டுதானே சண்டை எடுத்துட்டு போகணும். ஆர்த்தானாம் சம்சரய செய்வ யசசஞ்ச ஏகபாஜனம் நிவாச விருட்ச சாதுனாம் ஆபன்னானாம் பராகதி ஞான விஞ்ஞான சம்பன்னா நிதேசே நிறத பிது. ராமனை பத்தி நான் கேள்விப்பட்டதை சொல்றேன், எல்லாருக்கும் அவன் தான் புகரிடம், ஞானிகளுக்கும் புகரிடம், பக்தர்களுக்கும் புகரிடம், ஆரே ரட்சிக்கும் தன்மை படைத்தவன், தன்னை அண்டியவர்களை கைவிட்டு விடமாட்டான். இதெல்லாம் ராமனுக்கு உண்டான பெருமை. வாலிவனு தெரியும், வாரி அதெல்லாம் கேட்கறதாகவே இல்லை. எனக்கு ராமனை பத்தி தெரியும், ஒரு நாளும் இன்னொருத்தருடைய கைகோர்த்து என்னை எப்படி கொண்டு விட மாட்டான். வந்தாலும் ராமன் எனக்கு எதிர் நின்று வந்துதான் யுத்தம் வந்தவனே தவிர மறைந்திருக்க மாட்டான், கவலைப்படாதே அப்படின்னு தாரனிடத்துல சுருட்டு வெளியில புறப்பட்டான். வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் கோரமான யுத்தம் மூண்டது. மறுபடியும் அந்த யுத்தத்தின் போது மறைந்திருந்த இடத்திலேருந்து ராமன் அம்பெய்தார். அம்பு நேரே ஆசீர்விஷோபமான அதிவேகமாக வந்து வாலியனுடைய நெஞ்ச துளைத்துக் கொண்டு அப்புறத்து போய் நின்றது. ஹான் அரரை கொண்டு வாரி கீழே விழுந்தான். ததோ ராமோ மகோதேஜா ஆர்த்தம் திருஷ்டுவா ஹரீஸ்வரம் சசரம் வீக்ஷதே வீரா வாலினோ வதகாங்கயா ததோ தனுஷி சந்தாய சரம் ஆசீர்விஷோபமம் பூரையாமாச தச்சாபம் காலச்சக்கர விவாந்தகா பிரதுதுர்மிருகாவச்சைவ யுகாந்த இவ மோஹிதா ததஸ்தேன மகாதேஜா வீரயுக்த கபீஸ்வரா வேகேன அபிஹிதோ வாலி நிபபாத மஹீதலே. அதி வேகமாக வந்து அடித்தது. ஒரு மலையை படக்கிறா போலே வாலி சரீரத்தை படர்ந்து வாலி கீழே விழுந்தான். ஓ, வாலி விழுந்துட்டான். உடனே ஆகாசத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் பயம். இதை போல ஒரு சக்திசாலிய கீழே விழுந்தாலும் பார்த்ததில்லை. வாலியை கொன்று அரசு இளையவானரத்து கழித்தவனே வாலிமா வளர்த்து ஒருவனது உடல் கெட வரிசில வளவித்து அழ்வார் சாதிக்கிறார். வாலிமா வளர்த்து ஒருவனது உடல் கெடும்படிக்கு வரிசில வளவித்தான். வாலியை கொன்றான், அரசு இளையவானரத்துக்கு ஈந்தான். இப்பதான் ஒரு முக்கியமான விசாரம். எல்லா ஊர்லயும் பட்டிமன்றம் இதுலதான் நடக்கும். என்ன பட்டிமன்றம்? வாலியை கொன்றது சரியா தப்பா? ராமன் மறைந்திருந்தது கொன்றா சரியா தப்பா? இன்னமோ இவாளை தான் கேட்டு வால்மீகி முடிக்க போறா போல. வாலியை கொன்றது சரியா தப்பானா? முதல்ல கீழே வேண்ட விஷயம் இந்த சரியா தப்பா இல்லை அப்படி எனக்கு விஷயம் புரியலையே கேட்கணுமே தவிர, பட்டிமன்ற தரப்பிலே வாலியை கொன்றது சரியே கொன்றது தப்பே ரெண்டு பேரும் பேசியிருந்தா? இதெல்லாம் நாம பேசுற விஷயங்களே கிடையாது. என்னென்னத்தை நாம பேசணுமோ அத்தோட நிறுத்திக்கணுமே தவிர, ஏதோ கொஞ்சம் கல்லூரியில போய் பேராசிரியர்னு படிச்சுட்டு வந்துட்டே நாலு தமிழ் வார்த்தை தெரியுங்கிறதுக்காக பேசுறதுக்கு ஆரம்பிச்சுட்டால் பக்தி இருக்கிறவன் பேசணுமே தவிர வெறும் ஞானம் இருக்கிறவன் மட்டும் பேசி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இப்ப சொல்றேன், ஒரு பத்து நிமிஷத்துல விஷயத்த சொல்றேன், அப்புறம் என்ன புரிஞ்சே போடும். இப்படி இருக்கிறச்சே ஏன் வெள்ளா பேசிட்டு இருக்கா? எனக்கு முடிவு நம்ம பண்ணக்கூடாது. வாரி முடிவு பண்ணிருக்காங்க, ராமன் பண்ணது சரிதான்னு வாரி முடிவு சொல்லிட்டு போறச்சே. இது நானும் நீங்களும் ராமன் பண்ணது சரியா தப்பான்னு கேள்டே இருந்தோம்னா கேள்டே இருக்க வேண்டியதான். என்ன கேள்விகள்னு பார்ப்போம். ராமனுடைய பானத்தாலே அடிபட்டு வாலி கீழே விழுந்தான். பபாத சகசா வாலி நிகிருத்த இவ பாதபா ஒரு மரம் வெட்டி சாய்க்கப்பட்டா போலே வாலி கீழே விழுந்து விட்டான். விழுந்ததை பார்த்து ஆதித்தமிவ காலேன யுகாந்தே புவி பாதிதம் மகேந்திரமிவ துர்தர்ஷம் உபேந்திரமிவ துஸ்தகம் லக்ஷ்மணானுச்சரோ ராமோ ததர்ஷ உபசசர்ப ச தந்ததா பதிதம் வீரம் கதாட்சிஷ விவானலம் தந்திருத்வா ராகவம் வாலி லக்ஷ்மணஞ்ச மகாபலம் பராண்முக வதந்திருத்வா கோத்திர பிராப்த ஸ்வயா குணா. வாலியினுடைய நெஞ்சில வந்து மார்பு குத்தி நின்று சொல்லி அந்த அந்த அம்பை உருவி பார்க்கிறான் வாலி. ராம அப்படிங்கிற ரெண்டு எழுத்து பார்த்துட்டான். அதை கம்பர் தெரிவிக்கிறார், மும்மசார் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை இம்மையே எழுமநோய்க்கும் மருந்தினை ராம என்னும் சொல்லை கண்ணுற்றான் வாலி. வாலி அந்த சொல்ல பார்த்திருக்கான். மும்மசாரு அதுக்கெல்லாம் மூல மந்திரத்தை, ராம மந்திரம்ங்கிறது மூவலகத்துக்கும் மூல மந்திரம், மூல மந்திரத்தை பார்த்தான். இம்மையே எழுமநோய்க்கும் மருந்தினை, இந்த லோகத்துக்கு மருந்து அந்த லோகத்தை அடைவதற்கும் மருந்து. இம்மையே எழுமநோய்க்கும் மருந்தினை ராமன் ஒருத்தனை சொன்னார், தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை, தன் அடியவர்களுக்கு தன்னையே கொடுத்துவனும். யார் ஒருத்தன் ராமான்னு சொல்லி கை ஊப்புகிறானோ, இந்த நான் என்ன கொடுத்துட்டேன் அப்படின்னு ராமர் கொடுக்கிறானோ இல்லையோ, அதனாலே தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை ராம என்னும் சொல்லை கண்ணுற்றான் வாலி. அதை பார்த்த உடனே அவனுக்கு துடிப்பு தாங்கலை. ராமனா என்னை கொன்றது, இது நடக்கும்னு நான் எதிர் கூட பார்க்கலையே, தார சொன்னாள் ஆனா அது நடக்காதுன்னு தாரை நடத்துல சொல்லிட்டு வந்தேன். அப்பதான் வேகமா ஆறு கேள்விகளை அடுக்குகிறான். அதுக்கு முன்னாடி வசுட்டான் வாலி, நன்னா ராமனிடத்தை பார்த்து இந்த மாதிரி நான் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கலாமா, பராங்முக பதக்கிருத்வா பொருள் பிராப்த சுயாகுணா, மறைந்திருந்து கொன்று நீ என்ன பெருமை தேடிக்கொண்டாய், எனக்கு ஒன்னு புரியல. கோவியல் தருமம் உங்கள் குல துதித்தோர்களுக்கெல்லாம் மனுநிது கூறு சொன்றோ, மனு தர்ம சாஸ்திரத்தின்படி நடக்கிறவாழச்சே நீங்க, இக்ஷ்வாக வம்சத்துல நீ பிறந்தவனாச்சே, இப்படிதான் உங்க மனு பகவான் சொல்லி கொடுத்து போனாரா, ரெண்டு பேர் சண்டை போட்டுருச்சே மறைந்திருந்து கொல்லலாம்னா மனு சொன்னார். எனக்கு இன்னொரு சந்தேகம், அறக்கரோர் அழிவு செய்து கழிவரையல் அதற்கு வேறொரு புறக்கர தரசை கொல்ல மனுநிதி கூறிச்சுண்டோ, உங்க மனு இன்னும் ஏதோ சொல்லியிருக்கார் கொடு, ஒரு ராட்சசன் ஆருடைய மனைவியாவது தூக்கின் போய் சிறல வச்சுட்டா அதுக்கு பிராயச்சித்தமா, அவன் ஒரு குரங்க கொண்டுட்டா சரியா போடும், இப்படியும் உன் மனு சொல்லிட்டு போயிருக்கார் கொண்டு, ஒரு ராட்சசன் உன்னுடைய மனைவியை கொண்டு போய் அங்க வச்சா அவனோட சண்டை போடுறத விட்டுட்டு என்ன வந்து கொன்னியானா, இப்படியா அவங்க மனு தர்மசாஸ்திரம் சொல்லி போயிருக்கு, ஒரு ராட்சசனை கொன்றதுக்கு குரங்க கொண்டது பிராயச்சித்தமாயிடுமா. ராமா உன்ன புத்திசாலின்னு நான் நினைச்சேன், ஆனா இப்படி ஒண்ணும் சரியா யோசிக்காது பண்ணியே, ராவணன் நான் சொன்ன சொல்படி கேட்பான், என்கிட்ட பயம் ராவணனுக்கு, உனக்கு உன் மனைவி திரும்பி வேணும் ராவணன் தூக்கி போய் நான் இருந்தா என்னோட தோழன்னு சொல்லிட்டு இருந்தான், அதை சொல்லிட்டு இருந்தானா, நான் கூப்பிட்டு சொன்னா ராவணன் கொடுத்து கொடுத்துட்டு போயிருப்பான், அத்தனை பயம் அவனுக்கு என்னிடத்துல. அதை விட்டுட்டு ஒரு யானையை கொல்றதுக்கு சிங்கத்தோட தோழன்னு சொல்லிக்கிறதா, முயல்குட்டியோட தோழன்னு சொல்லிக்கிறதா, கடைசியில் அவனிடத்துல போய் தோழன்னு சொல்லிட்டியே, இதெல்லாம் எனக்கு புரியல ராமா. வாய்பையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் பரதன் முன் தோன்றினையே, உன்னுடைய தசரதனுக்கு குமாரனா நீ பிறந்தியே, சத்திய வாக்கியத்தை தவிர மற்றொன்று அறியாதவன் தசரதன், அவனுக்கு பிள்ளையா பிறந்தியே. ஒரு நிமிஷம் யோசிச்சு வாலி, அது ஒண்ணும் தப்பு இல்ல ராமன், ஏன்னா அவன் அப்படிதான் பண்ணா நீயே அப்படிதான் பண்ணேன், ஏன்னா மூத்தவன் இருக்கு இடைவனுக்கு பட்டனும் கொடுத்துட கூடாது, கடைசியில ஒரு கை கை சொல் கேட்டுன்னு அவனும் பண்ணிட்டான் விட்டுடு, அது கூட எனக்கு பெருசா படல, பரதன் முன் தோன்றினையே, பரதனுக்கு அண்ணனா பிறந்து இந்த பாப்பு காரி பண்ணிடக்கூடாது ராமன், ஏன்னா பரதனுக்கு நேர்மையை தவிர மற்றொன்று தெரியாது, அப்படி இருக்கிறவனுக்கு அண்ணன்னு பேர் வச்சு இந்த காரியம் பண்ணலாமா, எனக்கு புரிஞ்சு போச்சு நீ ஏன் இப்படி பண்ணேன்னு. ஆவியை சனகன் பெற்ற வண்ணத்தை, அமிழ்தில் வந்த தேவியை, பிரிந்தனை திகைத்தன போதும் செய்கை, நீ எது செய்யலேன்னு உனக்கு புரியலே, தப்பு தப்பா பண்றே, ஏன்னா சீதையை விட்டு பிரிந்து விட்டாய், அவள் கூட இருந்திருந்தா நீ எல்லாம் சரியா பண்ணுவேன். ஆவியை உனக்கு உயிரான சீதையை, சனகன் பெற்ற வண்ணத்தை, ஜனகன் பெற்றிருக்கிற அம்சப்பட்சி போன்ற சீதையை, அமிழ்தில் வந்த தேவியை, அமிர்தத்தோட கூட மகாலட்சுமி உதயமானாலும் அவளை பிரிந்தனை பிரிஞ்சு போட்டாய், திகைத்தன போலும் செய்கை, நீ என்ன பண்ணுகிறாய் உனக்கு தெரியலாமா என்று வாலி சொல்லி முடிக்க அத்தனைக்கும் பேசாம கழுந்தார். பேசி முடிக்கணும் அப்பதான் பதில் சொல்லணும், இதுவரை இந்த நம்ம வாக்குவாதம் பண்ணிட்டே இருக்கிறச்சே குறுக்கு குறுக்கு சத்தம் போட்டு பேசுற பாருங்க அப்படின்னு அவள்கிட்ட சரக்கு இல்லையான்னு அர்த்தம், ரொம்ப சத்தம் போடுறாள்னாலே கொஞ்சம் நிதானமா இருந்தா சரக்கு இருக்க வாழ்க்கைன்னு அர்த்தம், குதிச்சு குதிச்சு பேசுவாடுங்க அப்படின்னு பேசுவோ, நம்ம ஜீ சுலபமா ஜெயிச்சுடலாம், அவளை ஜெயிக்கிறதுக்கு அட்டமே இல்லை, ஏன்னா எதிராளி நிதானப்பட்டான்னா தான் ஜெயிக்கிறதுக்கு அட்டம், அவன் நிதானம் இழந்தான்னா ரொம்ப சுலபமா வாக்குவாதத்தில் ஜெயிச்சுடலாம். ஆக இது ஒன்றும் ரொம்ப நிதானமா பார்த்துட்டு இருக்கார் ராமன், அப்பவே புரிஞ்சு போச்சு பக்கத்தில் இருக்கிறாளுக்கு பெரிய பதில் வச்சிருக்கார் இவர் வாலிக்கு. வாலி இப்ப ஒருவர் கேள்வியா கேட்கிறான், ராமா விஷயேவா புரேவா தே யதா பாபம் கரோம்யகம் நச துவாம் அபிஜானேகம் தஸ்மாத் துவம் ஹம்ச கல்விஷம். முதல் கேள்வி, உமக்கும் நமக்கும் காணித்தாயம் பூமித்தாயம் கிடையாது, நீங்கள் யாரோ நான் யாரோ, உமக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது, ஏதாவது வண்டு சண்டையா தாயாதி பேர் சண்டையா இல்ல நலத்தகராறா, உண்மை இல்லையே பின்னேதுக்கு என்ன பண்ண. இது முதல் கேள்வி. அடுத்த கேள்வி சொல்ற இரண்டாவது கேள்வி, அதாவது நதாஜானேகம் கஸ்மாத்தம் ஹம்ச கிண்டகம், முன்னாடி பின்னாடி தெரியவே தெரியாது, காணித்தாயம் இல்லையே பங்காளி சண்டை இல்லையே பூமி தாயம் இல்லையே, ஒன்னு எனக்கு தெரியவே தெரியாது என்ன ஒன்னு தெரியவே தெரியாது அப்பேதுக்கு கொன்னேன். அடுத்து மூணாவது கேள்வி கேட்கிறார், நாங்க எங்கேயோ வாழறவா நீங்க எங்கேயோ வாழறவா, நீங்க நாட்டில் வாழறவா நாங்க காட்டில் வாழறவா, நீங்க அன்னத்தை சாப்பிடுறவா நாங்க ஏதோ பழமூலாதிகளை சாப்பிட்டு இருக்கிறவா, அப்ப எதுக்காக பண்ணேன், அடுத்த கேள்வி கேட்டான், அப்படி இருந்தாலும் மறைந்திருந்து எதற்காக கொன்றாய்? செஞ்சிருக்க கூடாது. சரி, ஒருவேளை நான் மிருகம், என்ன வேட்டையாடுறதுக்காக வந்தேன்னு வச்சுக்கோ. எதை தெரியுமா வேட்டையாடணும்? சோறுக்காக வேட்டையாடணும்னா மான வேட்டையாடணும், மாம்சத்துக்கு வேட்டையாடணும்னா முயல் உடும்பு அதெல்லாத்தையும் வேட்டையாடணும், இந்த நகம் அந்த மாதிரி வேட்டையாடணும்னா புலி, புலியை வேட்டையாடலாம் புலி நகத்துக்காக, ஆனையை வேட்டையாடுவா தந்தத்துக்காக, ஆனை முடிக்காக. நான் எதிரியுமே இல்லையராமா, நான் குரங்கு, யாராவது குரங்கு மாம்சம் ஒன்று சொல்ல போறா, குரங்கு எதுக்குமே குரங்கு தோல் ஒன்று சொல்ல போறா, ஒத்துருமே இல்லை. அப்ப தோலுக்கோ நகத்துக்கோ முடிக்கோ மாம்சத்துக்கோ என்னை வேட்டையாடக்கூடாது, அப்ப எதுக்கு வேட்டையாட வந்தாங்கிறது தெரியல. அடுத்து கடைசி கேள்வி கேட்டான், ஒருவேளை எனக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக வந்து என்ன தப்பு பண்ணேன், நான் தவறு எடுத்துட்டேனா, பிராமணனை கொண்டேனா, பசுமாட்டை வதம் பண்ணேனா, ஸ்ரீவதம் பண்ணேனா, ஒரு தவறுமே நான் அழைக்கலையே, அப்ப எதுக்காக என்ன பண்ணேன், என்ன? ஆறு கேள்விகளை வரிசையாக கேட்டான். இந்த ஆறு கேள்விக்கு ராமன் மெதுவா சமாதானம் சொல்லுகிறார். வாலி சொல்லுகிறேன் கேள், காணித்தாயம் பூமித்தாயம் இல்லை என்று சொன்னாய், பங்காளி சண்டை இல்லை என்று சொன்னாய், உண்டு, உமக்கும் நமக்கும் பங்காளி சண்டை உண்டு, நீ நினைத்திருப்பது கிழ்கிந்தை உன் ராஜ்யம் என்ன, அப்படி அல்ல, எங்கள் ராஜ்யம் தெற்கு வரை பறந்து விரிந்திருக்கிற ராஜ்யம், இக்ஷ்வாகுணாம் இயம் பூமிகி சசைல வனகானனா தாம் பாலைது தர்மாத்மா பரதா சத்யவாக், பரதன் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறான், எங்களுக்கு இந்த காடு சொந்தம், இக்ஷ்வாகுணாம் இயம் பூமிகி சசைல வனகானனா, காடுகளோடைய மலைகளோடைய சேர்ந்து இக்ஷ்வாகுலத்தின் சொத்து, கொஞ்ச நாள் ராமா காட்ட ஆண்டுட்டுவான்னு என்ன நினைச்சிருக்கார், எங்க பெரியவர் பரதன் நாட்டை ஆண்டுருக்கார், அதுக்காக நான் காட்டுக்கு வந்திருக்கேன், ஆனால் இந்த ஊர் என்னது, நீ எப்ப ஒன்னுதுன்னு சொல்லுறியோ பூமி சண்டை வந்துருச்சு, காணித்தாயம் வந்தது பூமி தாயம் வந்தது, ஒன்று. ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டேன், உனக்கும் எனக்கும் முன்பின் தெரியாதுன்னு சொன்னாய், ஒருத்தன் சண்டை போட தொடங்கும் போது முன்பின் தொடங்கித்தான் சண்டை போடணுங்கிற அவசியம் கிடையாது, நீ ஒரு குற்றவாளி தண்டனை கொடுக்க வந்திருக்கேன், நீ என் பிரஜை, ஓரொரு பிரஜையும் முன்பின் தெரிந்தா ராஜா தண்டனை கொடுப்பது இல்லையே, அதனால முன்னாடி பின்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய தேவையில்லை. அடுத்து என்ன கேட்டாய், என்ன மானுக்காக தோலுக்காக நகத்துக்காக முடிக்காக எதற்கு வேட்டையாடி நாய்கிறாயோ, முன்னாடி பதில் சொல்றேன் கேட்டுக்கோ, நீ ஒரு மிருகம், உனக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன், வேட்டையாடுறதுக்கு வந்தேன், வேட்டையாடும் போது யாரேனும் முன்னே நின்றா சண்டை போடுவார்கள், வேட்டையாடுறதுக்கு போறோம், உடனே அது புரிய பார்த்துட்டு நேர புரிக்கு முன்னாடி போறண்டு, இந்த ஒரு கத்தி வச்சுக்கோ, நான் ஒரு கத்தி வச்சுக்கிறேன், ரெண்டு பேரும் சண்டை போட்டு ஜெயிச்சுடலாம்னா, புலி கடிச்சு பதிலிட்டு போடும், புதிய வேட்டையாடணும்னா மறைஞ்சிருந்து அம்பு விடணுமே தவிர, ஆனால் முன்னாடி போவர்களான, அதனால நீயோ மிருகம், மிருகத்தை வேட்டையாடுறதுக்காக வந்திருக்கேன், முன்னாடி நின்று கொல்ல வேணுங்கிற தேவையில்லை. ஒரு ராஜா தண்டனை கொடுக்கறான்னு வச்சுக்கோ, அவரு சண்டை போட மாட்டார் கைதியோட, அவர் தான் ஆசனத்துல உட்காந்து தரையை விட்டுட்டு அவளுதான் செய்வது, சண்டை போட்டு ராஜா தண்டனை கொடுத்து நாம பார்த்ததில்லை. அப்ப மிருகத்தை வேட்டையாடும் போது முன்னே வர வேண்டாம், ராஜா தண்டனை கொடுக்கும் போது முன்னே வர வேண்டாம். அடுத்து நீ என்ன கேட்டேன், தண்டனை கொடுப்பதற்கு என்ன குற்றம் பண்ணேன்னு கேட்டாய், பண்ணிருக்கியவாளி உனக்கு தெரியாது என்ன பண்ணேன்னு, சரணம் சரணம்னு ராஜ்யத்தை சமர்ப்பிச்சு அழுதானே உன் தம்பி, அப்ப அவனை ஓட ஓட விரட்டி அடிக்கல, ராஜநீதிப்படி இது குற்றம், ராஜநீதி ஒருத்தன் காலில் விழுந்து சரணம்னு சொன்னால் உடனே மன்னிக்க வேணும்னு சொல்லுகிறது, நீ மீறி நடந்து விட்டாய் அதனால உனக்கு நான் தண்டிக்க வேணும். இன்னொன்னு சொல்றதுக்கோ, இன்னொருத்தனுடைய மனைவியை நீ அபகரிச்சியோ, அதுதான் உன்னிடத்தில் இருக்கிற குற்றம். சுக்ரீவன் உயிரோடு இருக்கும்போது ருமையை நீ அபகரித்துக் கொண்டாய், எங்க பெரியவர் மனு பகவான் சாஸ்திரத்தில் என்ன தெரியுமா சொல்லியிருக்கார், ஔரசியும் பகினியும் பாபி பாப்யாம் பாப்யனுஜஸ்ய, வயிற்றில் பிறந்த பெண், கூட பிறந்த சகோதரி, கூட பிறந்தவனுடைய மனைவி, இந்த மூணு பேரிடத்துல யார் தவறாக நடந்து கொண்டாலும் அவர்களை விசாரணை இல்லாமல் வெற்றிடலாம் அப்படிங்கிறது தான் மனு பகவான் சொல்லியிருக்கார், நீ தம்பி மனைவி இடத்திலே தவறாக நடந்து கொண்டாய், ஆக நீ தப்பு பண்ணியிருக்கேன், சரணாகதனிடத்திலே தப்பா நடந்துட்டேன், தம்பி மனைவியினிடத்துல தப்பா நடந்துட்டேன், அதற்கு தண்டனை கொடுக்கறதுக்காக வந்தேன். இன்னொன்று கேட்டுக்கோ, யார் தண்டிக்க வேணுமோ அவன் தண்டிக்காவிட்டால் அவனது பாவம் வந்துடும், யார் தண்டனை அனுபவிக்க வேணுமோ அவன் தண்டனை ஏற்காவிட்டால் பாவம் போகாது, ஆகையால் நான் தண்டிக்க வேணும் நீ தண்டனை பெற வேண்டும், கொடுத்துத்தார்களி அதனை புரிந்து கொள்வார் என்று ராமன் பதில் சொன்னார். ராஜஹா பிரம்மஹா கோக்கணச்சோரா பிராணிபகேரதா நாஸ்திக பரிவேத்தாக சர்வே நிறைய காமினா, வாலிபதத்திற்கு ராமன் சமாதானம் சொல்லி, ஒன்று வேட்டையாட வந்தோம், மாம்சத்துக்காகலாம் வேட்டையாடல, தண்டனை கொடுக்கறதுக்காக வேட்டையாடினோம், தண்டனைக்குரிய குற்றம் ஏதெனில் சரணாகதன் ரட்சிக்காமல் விட்டது குற்றம், அதோடே தம்பி பெண்பண்டாட்டியை சேர்த்து கொண்டது குற்றம், இந்த ரெண்டு குற்றத்துக்காகத்தான் உண்மை கொன்றோம், இதுல ஒரு குற்றமும் இல்லை, இதை கேட்டுட்டு வாலி சமாதானப்பட்டான். நசதே மருஷயே பாபம் க்ஷத்ரியோஹம் குலோத்கதா ஔரசீம் பகினிம் வாபி பார்யாம் வாப்யனுஜஸ்ய யத்வா மிருகம் மிருகயுவது மிருகயாபகேன சன்னோ ஜகந்த நது சத்ருவத் அபிமுக்யாத். குரத்தாழ்வான் தெரிவிக்கிறார், யாரும் மிருகத்தோட போய் எதிர்கோர்த்து நிற்கவே மாட்டார்கள். அவரவர்கள் மிருகத்தோட சண்டை போடச்சே மறைந்திருந்துதானே கொள்ளுவர்கள். ஆகையாலே தத் யுக்தமேவ ரமானி மறைந்திருந்து கொன்றது சரியே. திரியக்ஷு நைவ திரியோபித வாசகாலா, ஏதோ ஒரு திரியக்கு அதோட போய் தோழன்னு சொல்லிக்க முடியுமா? சொல்லிக் கொண்டார். இந்த திரியக்கோட எதிர்த்து நின்று யுத்தம் பண்ண வேண்டுமா? தேவை கிடையாது. தான் ஹிம்சான் சாக்ரோஷான் நாட்சிப்பேன் தான் அப்பிரியம் வதேது தந்து தர்மம் அவிஜ்ஞாய கேவலம் ரோஷமாஸ்திதா விதூஷயதி மாம் தர்மே பிதிரு பைதாமிகே ஸ்திதம். பாலியும் முடிந்தான். அப்போது சமயத்துக்கு அங்கதன் அருகிலே அழைத்தான். ரமா, என் குடும்பத்தாரிடத்திலே கோபம் காட்டாதே. என் புள்ள அங்கதன் இவன் இருக்கிறான், இவனை உன்னோடைய தாசனாக சேர்த்துக்கொள். அடுத்து எம்பியே உம்பிமார்கள் தம்முனை கொல்வித்தனர் என்று இகழ்வரே தடுத்தீ தக்கோய் கம்பர் தெரிவிக்கிறார். ராமானி ஊருப்படுவேன் போன பிற்பாடு அன்னைக்கு எல்லாரும் என்ன தெரியுமா பேசுவார், இதோ இவர்களும் தம்பி, ராமன் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகன் எல்லாம் கூட பிறந்தவாளுங்கோ, அவ எப்படி நடந்துக்கிறா பாருங்கோ. ஆனா சுக்ரீவன் தங்க அண்ணனை கொல்றதுக்காக ராமனோட தோழன்னு சொன்னான். என்ன உன் தம்பிமார்கள்லாம் சொல்ல போறாரம்மா? என் அதாவது உம்பிமார் எம்பியை என் தம்பியை உம்பிமார்கள் உன்னுடைய தம்பிமார்கள் தன் முனை கொல்வித்தன் தனக்கு முன்னாடி பிறந்திருக்கிற வாரியை கொல்வித்தான் என்று இகழ்வரையால் தழுத்தி. அப்படி அவ ஒருவேளை இகழ்ந்தாள்னா நீ தழு. ராமனுக்கு ஆச்சரியம், ஏது சுக்ரீவனை காட்டி கொடுக்க மாட்டேங்கிற வாரி, என்ன விஷயம்னு கேட்கிறான். அப்ப அவன் பதில் சொல்றான், எல்லாரும் நினைச்சிருப்பா என்னமோ என்கிட்ட பிடிங்க போயிட்டான் சுக்ரீவனு அல்ல ராமன். சுக்ரீவனுக்கு ரொம்ப நல்லது பண்ணியிருக்கான். என்னவெனில் வெச்சரசி எம்பி எய்தி வீட்டரசி எனக்கு இந்தான் வெறும் அரசான கிட்டின் ஜெயத்தான் எடுத்துனுட்டான். அது வெச்சரசு பிரயோஜனம் இல்லாத அரசு, ஆனா வீட்டரசான மோட்சத்தை எனக்கு விட்டு கொடுத்தான். இந்த விஷயத்தை உன் தம்பிமார்களிடத்திலே சொல்லு, எனக்கு எந்த குறையும் இல்லை, நான் புறப்படுகிறேன் என்று சொல்லி வானத்தின் அப்புறத்து உலகத்துக்கு ஏகினான். வானத்தை தாண்டி சொர்க்க பூமியை அடைந்தான் ராமன். நிற்கிறான் ஆலிகந்த விவாகாசம் அவட்டப்யம் மகத்தபூன்னு நீண்ட தன்னுடைய தனுச கீழே ஊண்டி நிற்க தார ஒளி வந்தார். ஜகாம தாரா மனஸ்ரீனு ராமனை வெய்யணுங்கிற வேகத்தோடே வருகிறாள் தாயார். கொன்னே சொற்றேன் முந்திர அன்ன சொற்களாய் அச்சான் அன்னது செய்கலான் என உச்சாய் உம்பியை ஊழி காணலும் நீ இச்சாய் நான் உனை என்று காண்கேனோ. இவனோட சேர்ந்திருக்கிறான் சண்டை போடாதேன்னு சொன்னேனே வாலி, இவன் செய்ய மாட்டான்னு மறுதளித்து பேசினாய், இனி உன்னை பார்ப்பதற்கு நாள் கிடையாது. அப்பவா தார அழுதாள். வந்தவன ஹனுமான் ஆஸ்வாசம் பண்ணினாள் தாரை. அதற்கு பிற்பாடுதான் ராமன் கொடுத்திருப்ப ஆசிரியமா கொண்டாடுகிறாள். ராமாவுடைய பெருமகள் குறையாது. இப்படி நின்று என்னை இன்றி வரைக்கும் திரும்பி பார்க்காத ஆண்கள் கிடையாது. அப்படி ஒரு பேரழகி நான், ஆனா என்னை நீ திரும்பி கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டேங்கிறிய. அதிலேந்து நீ உன் இந்திரியங்களை ஜெயித்தவன் தெரிஞ்சுட்டேன். வாரி பட்டான், உன்னிடத்தில் அபசாரப்பட்டபடியாலே பட்டு போனான். உன் கீர்த்தியை குறைப்பதற்கு ஆள் இல்லை. உன் பொறுமைக்கு நீயே தான் நிகர். இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் கிடைச்சும் அந்த சாம்ராஜ்யத்தை சுக்ரீவா நீயே ஆள் என்று சொல்லுகிறாய், இதை நான் கேள்விப்பட்டதில்லை என்று தார ராமனை கொண்டாடும். ராமனுடனே அடுத்திருக்கிற லக்ஷ்மணத்திலே சுக்ரீவனிடத்திலே ஏறி அவனுக்கு போய் சம்ஸ்காரம் பண்ணிவிடுங்கள்னு சொல்லி வாரி சம்ஸ்காரம் முடிந்தது. அடுத்தது சுக்ரீவ பட்டாபிஷேகம். லக்ஷ்மணா ஊருக்குள் போ, நான் வருவதற்கில்லை, சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண். பிரத்யுவாச ஹனுமந்தம் புத்திமான் வாக்கிய கோவிதா சதுர்தச சமாஸ் சௌமிய கிராமம் வா எதிவாபுரம் ந பிரவேக்ஷாமி ஹனுமன் பிதுர் நிர்தேச பாரக சுசமிருத்தான் குஹாம் திவ்யா சுக்ரீவோ மானவர்ஷம. ஹனுமன், நான் நாட்டுக்குள் வருவதற்கில்லை, லக்ஷ்மணன் வந்து பட்டாபிஷேகம் செய்து வைப்பான், நடக்கட்டும். நான் பக்கத்தில் இருக்கும் மால்யவான்கிற மலையிலே தங்கியிருப்பேன். இனி அடுத்து வரப்போது 4 மாதங்களும் மழைக்காலங்கள். மழைக்காலமா இருக்கிறதுனால தேடறதுக்கு போறதுக்கு முடியாது, நான் மறைஞ்சிருக்கேன். 4 மாசம் முடிஞ்ச உடனே நீங்க வாங்கும், வந்த உடனே சீதையை தேடுவோம். அபிஷிஞ்ச ஸ்வராஜ்யேஜ சுகிருத சம்பிரஹர்ஷய இது ராமாபியனுஜாதா சுக்ரீவோ மானரஷபா அபிஷிஞ்சந்த சுகிருதா சஹசிராட்சம் விவாபராக தஸ்ய பாண்டுரமாஜப்ரு சத்ரம் ஹேம பரிஷ்கிருதம் ஆவிவேசனதம் நித்ரா நித்ரா நிசாசு சயனம் கதம் தத் சமுத்தேன சோகேன பாஷ்ப உபகத சேதனம். அவர்களுக்கு பட்டாபிஷேகத்தை முடிச்சுட்டு ராமன் வந்து மால்யவான்ல தங்கியிருக்கார். தூங்குறதில்லே சாப்பிடுறதில்லே 4 மாசம் கழித்தான். ஹாசியத்தே ஹாஹான்னு சொல்லிக்கொண்டு ராத்திரிக்கு எழுந்து விடுறான். ராமன் தூங்குறதே இல்லை. அனித்ர சததம் ராமா சுத்தோபிச்ச நரோத்தமா சீதேதி மதுராம் வாணி, தூங்குறதே இல்லை. எப்பவானு தூங்கினா கூட ஏதோ பாம்பு கழிச்சுட்டா போல எழுந்து கொள்ளுகிறான். சீதே சீதேன்னு அழுது அரைச்சுகிறான். இப்படியே ராமன் கழிக்கிறான். அழ்வார் திருமங்கி ஆழ்வார் பெருமான விட்டு பிரிந்த விரக தாபம் தாங்க மாட்டாமல் 10 பாசுரம் பாடினார். தந்தஹாலில் விளங்கர வந்து தோன்னிய தோன்னல் பின் தமியேன் தன் சிந்த போயிட்டு திருவருள் அவனிடப் பெருமடவருந்தேனே மந்த மாறு தம் வனவுல கடவந்து வழி செய்வது வழியாகே. தந்தஹாலில் விளங்கர மாறுத காத்து காட்சி நன்னா வீச மந்த மாறுதம். ஆனா கணவனை பிரிந்திருந்தாலோ நாயகனை பிரிந்திருந்தாலோ அது பிடிக்குமா? சந்திரன் பால் போலே விரிக்கிறான். ஆனா நாயகனை பிரிந்திருந்தா இனிக்குமா? மாரிமாக்கடல் வரவன கிடையவன் வளபுற பெருமார்கள் தாரிநாசையில் போயின நெஞ்சனும் தாழ்ந்ததோர் துணை காணேன். நம்முடைய நெஞ்ச பகவானோட போயிச்சு பிரிந்திருக்கிறதுக்கு முடியல. அத ராமன் இப்ப லட்சுமணத்துல சொல்லிக்கிறான். சீதனிடத்தில் நெஞ்சிருக்கிறது லட்சுமணா, இங்க இல்லை. அப்படி காத்து வீசுறது பார், மந்த மாறுத காற்று வீசுறது. சீதையினுடைய மூச்சு காற்று பக்கத்துல விடுறாப்புல எனக்கு தோன்றது. அதனால எனக்கு சீதையோட மூச்சு காற்றா காற்று வீசுறதாங்கிறது தெரியல. ஊரெல்லாம் துஞ்சி உலகெல்லாம் நள்ளிருளாய் நீரெல்லாம் கேரி ஓர் நீளரவாய் நின்றதால் பாரெல்லாம் உண்டனம் பாம்பனையான் பாரானான் என்று விரகன் தனிய போகிறதோ என்று நாம் போய் சீதையை திரட போகிறோமோ என்று ராமன் அழுதரச்ச இப்படியே 4 மாதங்களும் ஓடி போயின. சுக்ரீவன் வருவான் தேட போகிறோம்னு காத்திருக்கிறச்சே, சுக்ரீவன் வரவில்லை. மறந்து போனான். புதுசாக கிடந்த ராஜ்யத்தினுடைய மோகத்தோட காமத்துக்கு வசப்பட்டு சைஷ்யத்துக்கு வசப்பட்டு மறந்தே போயிட்டான். ராமனுக்கா விரகம் தாங்கலே. லக்ஷ்மணனோ துடிக்கிறான். ராமன் லக்ஷ்மணனை திரும்ப பார்த்தான். லக்ஷ்மணனுக்கு இருக்கிற கோபத்துக்கு ராமா கொருட்டமானார். அடுத்த கேள்வி அதான் கேட்பறோம். ஏதானுன்னா அடுத்த கேள்வி கொருட்டமானார். கொல்றதுக்கா தோழன்னு சொல்லி இவ்வளவு பாடுபட்டிருக்கோம் சுந்தர லட்சுமணா, வேண்டாம். நான் போய் ஒரு செய்தி சொன்னேன்னு சொல். கிஷ்கிந்தா துவாரத்துக்கு போய் மா வாலி பதம் அன்பகாக ஏன வாலி ஹதோகதா, வாலி போன வழியை இன்னும் ராமன் மூடவில்லை. சுக்ரீவா அந்த வழியை விழுந்து விடாங்க. இதை மட்டும் சொல் போறோம். அதி வேகத்தோட வில்லு எடுத்துக்கொண்டு கிஷ்கிந்தா துவாரத்துக்கு லட்சுமணன் வந்து நின்னார். வந்து நின்ன வேகத்தை பார்த்துட்டு குரங்கெல்லாம் பயந்தே போடுது. என்ன நடக்க போறதோ கிஷ்கிந்தே போடுவோம். ஹனுமான் கூப்பிட்டார். ஆண் மட்டும் முன்னாடி போனா அவன் உயிரோடு இருக்க போறதில்லை. இது நிச்சயம் உங்களுடைய தாரை அனுப்பிச்சுவேன். தாரை கொஞ்சம் மாறுது. கபலமானத்துக்கும் வால்மீகி ராமாயணத்துக்கும் தாரைய சுக்ரீவன் மனைவியாக்கினுட்டான் வால்மீகி ராமாயணம், தாரைய சுக்ரீவன் தாயாக வைத்துக் கொண்டான் கம்பராமாயணம். சமுதாய நோக்கத்தோட காலப்போக்கில் அவர் மாற்றி இருக்கலாம் என்று கொள்ள வேண்டியதான். அப்ப நான் இங்கே ஒரு சந்தேகம் வந்து நம்ம இப்ப தானே சுவாமி ருமை அவன் சேர்த்து விட்டாங்கிறதுக்காக தத்துன்னு ராமன் தண்டி சேர்ந்து இருந்தான். வாஸ்தவம் தான், உயிரோடு இருக்கும் போது அச்சபம் அந்த மாறுதல் ரொம்ப முக்கியம். அவன் உயிரோடு இருக்கிறச்சே சுக்ரீவன் இருக்கிறச்சே ருமையை அவன் அபகரித்துக் கொண்டான். ஆனா இப்போ வாலி இல்லையோ என்று இல்லாதபடியாலே ஒரு மனைவி மற்றவரிடத்தினுடைய வாழலாம்ங்கிறது குரங்குகளுக்கு இருக்கிறது. அது மிருகத்துக்கு இருக்கிற லட்சணம், மனுஷருக்குடைய லட்சணம் அல்ல. இருந்தாலும் அதுவும் வேண்டாங்கிறதுக்காகத்தான் கம்பர் மாத்திட்டோம். இந்த காலத்துக்கு அவர் இன்னும் புதுக்கவிஞர் வரும். இந்த புதுக்கவிஞர் இல்லை, அவர் ஏதோ கொஞ்ச நாள் முன்னாடி இருந்த புதுக்கவிஞர்கள். ஆனால் அவர் பாடும்போது சற்று சமுதாயத்தை தருந்து மாற்றி அவனை தாயாகவே கொண்டிருந்தான்னு தெரிவித்தார். ஆக லட்சுமணன் அவருடைய கிஷ்கிந்தா துவாரத்தில் போய் நிற்க தாரை அங்கிருந்து ஓடி வந்தார். ஜதாமதாரா மனஸ்வினி சாப்ரஸ்கலந்தி மதவிக்வலாட்சி பிரதம் பதங்கி குண ஹேமசூத்ரா சாப்ரஸ்கலந்தி சலக்ஷணா லட்சுமண சன்னிதானம் ஜகாமதாரா நவிதாங்கயட்டி அவாமுகோபூத் மனுஜேந்திரபுத்ரா ஸ்ரீசன்னிகல்ஷாத் வினிவிருத்த கோபா. அதீத கோபத்தோட நின்று இருந்தாரோ இல்லையோ தாரேங்கிற பெண்ணை பார்த்தார். பெண்ணை பார்த்த உடனே இவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, தலையை குனிஞ்சு விட்டார். தாரை பார்த்தா என்னை பார்த்துட்டு ஒத்துரு இனி வரைக்கும் தலையை குனிஞ்சுட்டே இல்லை, இது என்ன தத்துவம்? இவரே இப்படி தலையை குனிஞ்சு விட்டார், ஏதானு பேசி இவர் தலையை நிமித்த வைக்கணும் அப்படின்னு காய் கனி முதலான பழங்கள்லாம் கொண்டு போய் சமைச்சு ராஜகுமாரே சாப்பிடுந்தார். அனுமான சொன்னார், எனக்கு பழக்கமே இல்லை, ராமன் உண்ட மிச்சலை சாப்பிட்டுதான் இத்தனை நாள் பழக்கம். ராமன் சாப்பிடாத நான் சாப்பிட்டாது நாய் உண்ட எச்சு பரமன் நுங்கிய எச்சிலே நச்சினேன் நச்சிலேனாகில் நாய் உண்ட மிச்சலே அது. ராமன் சாப்பிட்ட மிச்சத்தை தான் சாப்பிடுவேன், நேரம் மட்டும் சாப்பிட்டேன் அது நாய் சாப்பிட்ட மிச்சம், அதை ஒரு நாளும் அருந்த மாட்டேன். அவ அடுத்து சொல்லி பார்த்தா, கிங் கோப மூலம் மனுஜேந்திர புத்திர, உன் கோபத்துக்கு என்ன காரணம் தெரியாது? என் கோபத்துக்கு என்ன காரணம் உனக்கு தெரியாதானா? கோபத்துக்கு வசப்பட்டு நீ நிக்கிற, நீ என்ன கேட்க வந்தேன்? நாங்கள்லாம் காமத்துக்கு வசப்பட்டு விட்டோமேனுதானே கேட்கறதுக்கு வந்தேன். கொஞ்சம் யோசிச்சுப்பார் லட்சுமணா, குரங்கு நாங்கள் காமத்துக்கு வசப்பட்டோம், எங்களுக்கு காமம் கூடாதுன்னு உனக்கு கோபம் கொடுமா? காமமும் குரோதமும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் தான். காமயேஷா குரோதயேஷா ரஜோகுண சமுத்பவான்னு கண்ணன் தெரிவிக்கிறார். எங்களுக்கு காமம் கூடாதுன்னா உனக்குதான் கோவப்படாது. மனுஜேந்திர புத்திர இப்படி கோவப்பட்டிருந்தா உங்க அப்பா ஒரு நாள் ஆண்டிருக்க முடியுமா? அவர் எவ்வளவு பொறுமையா இருந்து 60,000 வருஷம் ஆண்டார். உனக்கு என்ன மூக்குக்கு மேல கோபம் அப்படின்னு கேட்டுட்டு அடுத்து சொன்னான், உங்க ஆச்சாரிய வைபவம் தெரியுமோ லட்சுமணாங்கள். இவள் ஏதோ பேசுறாளே, எதுக்கு இவ கேட்கிறாள்? நான் விஸ்வாமித்திர வைபவம் சொல்றேன் லட்சுமணா கேட்டுக்கோ. அவர் காமத்துக்கு வசப்பட்டு சகுந்தலை பெற்றதை சொல்றேன். அவர் கோபத்துக்கு வசப்பட்டு 10 வருஷம் சந்தியாவந்தனமும் மறந்து போனத என்னன்னு சொல்றேன். இதெல்லாம் சொல்றேன் கேட்டுக்கோன். ஒண்ணு நீ சொல்லவே வேண்டாம், எனக்கு ஏற்கனவே விஸ்வாமித்திர கதையெல்லாம் நல்லாவே தெரியும். இவரிடத்துல மாட்டிட்டு நம்ம பேசவே வந்திருக்க கூடாது. நாம யாரோ புருஷான் வரப்போறா சண்டை போடலான்னு வந்தா இவள் பேசறதுக்கு வந்துட்டாலே இன்னும் 1 நிமிஷம் தலையை புரிஞ்சுக்கிட்டான். அப்ப அவ யோசித்தாலும் இவனை தலையை நிமித்தறதுக்கு ஒரே தான் வழி. கம்ப ரொம்ப வேடிக்கையா தெரிவித்தார். தனுடன் தரையில் ஊன்றி மாமியர் குழுவில் வந்தான் ஆமென மைந்தன் நிற்ப. இந்த பெண்ணுக்கு முன்னாடி லக்ஷ்மணன் எவ்வளவு வெட்கப்பட்டு நின்றுட்டு இருந்தான்னா, 5 மாமியாருக்கு நடுவுல ஒரு மாப்பிள மாட்டிட்டா எப்படி நிற்புறா அப்படி நிற்பான்னாரு. மாமியர் குழுவில் வந்தான், ஒரு மாமியார்ல சின்ன மாமியார் பெரிய மாமியார் நடு மாமியார் மாமியர் குழு, மாமியர் குழுவில் வந்தான் ஆமென மைந்தன் நிற்ப. ஒரே ஒரு மருமகனா இருந்தா எவ்வளவு வெட்கப்படுவோம் அப்படி நிற்கிறான். சார் அப்புறம் காத்து கேட்டார், லட்சுமணா உன்னை பத்தி ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா அது நீ பொய்த்து போச்சு என்ன லட்சுமணன் கேட்டார். இதுல தான் தூக்கி வாரி போட்டு லட்சுமணன் நிலைக்கே வந்தான். இது வரைக்கும் அவன் பேசவே இல்லை, என்னமோ பேசுறான்னு விட்டான். கடைசியா கேள்வி கேட்டார், ராமனை பிரிந்து ஒரு வினாடி கூட நீ உயிரோடு இருக்க மாட்டாய்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். நச்ச சீதா சயாதீனா நச்ச அகமபி ராகவ முகூர்த்தம் அபி ஜீவாவா ஜலான் மத்ஸ்யாபி போர்த்தம். மீனை தண்ணீரிலிருந்து எடுத்து வெளியே இட்டால் எப்படி உயிர் மாளாதோ மாண்டு போகுமோ தாங்காதோ, அதை போல ராமனை பிரிந்தால் நீ உயிரோடு இருக்க மாட்டாய்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப எங்க வீட்டு துவாரத்துக்கு வந்து 10 நிமிஷம் ஆயிருக்காது, ராமனை விட்டுட்டு வந்து 10 நிமிஷம் தான் என்ன தார கேட்ட உடனே ராமனுக்கு தோணிச்சு, ஓர் ராமனிடத்துல நமக்கு இருக்கிறத இந்த மர்மத்தை இவ யாரோ தெரிவிச்சிருக்காளே யார் என்று தரையன் இருந்து பார்க்க, தன் தாயரை நினைந்து நைந்து உருகி விம்முவான்னு கம்பர் எழுதினார். அப்படின்னா அதே வெள்ளப்புடவ கைம்பன் கோலத்துல தாரையை கண்டு தன்னுடைய தாய்மார்களை நினைத்து இப்படித்தானே அவாளும் இருக்காருன்னு வருத்தப்பட்டான்னு பாட்டு. அப்படின்னா தாய் ஸ்தானத்துல தான் தாரையை வைத்து கொண்டான்னு நாம வச்சுக்கணும். அதுக்காக தெரிவித்தேன், தன்னுடைய தாயர்களை நினைத்து நைந்து போய் உருகி இனி நாம் சண்டை போடுவதில்லைன்னு முடிவுக்கு வந்தான். சரீர சுதிரிவாதிகள் நான் சேர்ந்து இனிமே தேடிட்டு போக வேண்டிதான் என்று ஊர்ல இருக்கிற எல்லா இந்த பாரத தேசம் முழுக்க இருக்கிற வானரோத்தமர்கள் அனைவரையும் அழைத்தார்கள். மொத்த பேரையும் கூட்டி இன்னாறு இன்னென்ன பக்கத்துக்கு அனுப்பணும். சில சில பேரை தெற்கு நோக்கி, சில பேரை கிழக்கு நோக்கி, வடக்கு நோக்கி, மேற்கு நோக்கி என்று ஒரு ஒரு பக்கமாக சேனையை பிரிச்சு பிரிச்சு அனுப்புறான். அப்ப தெற்கு நோக்கி அனுப்பித்தவர்களிலே அங்கதன், ஜாம்பவான், ஹனுமான் ஆகியோர்கள் இருந்தார்கள். வடசொற்றாம் தென் சொற்றாம் வரம்பு அடை சுற்றும் தன்சார ரோங்கிய வேங்கடத்தில் சென்று அடைதிருமாதோ கோடு உருமால் வரை அதனை குருகுதிதேற்கும் நெடிய கொடுமை நீங்கி வீடு உருதின் ஆதலினால் விளங்குகள். இன்ன நடத்துக்கு போங்கோன்னு சரியே இடஞ்சுருண்டே வனா சுக்ரீவன், இந்த சந்திர பாரு, அந்த பொந்திர பாரு, இந்த மலையில பாரு, அந்த தாழ்வரையில பாரு. ராமன் பார்த்தார், நான் தான் லோகத்தை சிருஷ்டித்தேன் சுக்ரீவா, ஆனா எனக்கு கூட இத்தனை தெரு வீதி எல்லாம் தெரியாது, ஆனா நீ சொல்ற இடத்தை பார்த்தா இப்படி ஞாபகம் வச்சிருக்கியே எப்படின்னு ராமன் கேட்டார். சுக்ரீவன் சிரிச்சுட்டே சொன்னான், இது மொத்ததும் வாலி என்ன தொலைத்தச்சே நான் ஓடின இடம், அதனாலதான் எனக்கு இது திரும்பி ஞாபகம் இருக்கே தவிர இல்லைன்னா எப்படி ஞாபகம் இருக்கும். அப்ப ராமன் திரும்ப கேட்டார், உயிருக்கு பயந்துன்னு ஓடி இருக்கிறச்சே தெரு பேர் ஞாபகம் வச்சிருந்தான்னா, அப்ப நேரம் போனா எவ்வளவு ஞாபகம் இருக்கும் இந்த சுக்ரீவனுக்கு. ஒரு ஒரு இடமா சொல்லி இன்ன இடத்துக்கு போகாதே, திருவேங்கடத்துல போய் தேடாதீங்கிறான் சுக்ரீவன். இந்த பாட்டு தான் சொன்னேன், வடசொற்றாம் தென் சொற்றாம் வரம்பு அடை சுற்றும் தன்சாரலோங்கிய வேகடத்தில் சென்று அடைகிற மாதோ வேங்கடமலையில போய் தேடாதீங்கிறாங்கிறார். ரொம்ப சூட்சமான கருத்து. ஹனுமான் கேட்கிறார், ஏன் வேங்கடமலையிலே திருப்பதியில மறைச்சு வச்சிருக்க மாட்டானா, ஏன் தேடக்கூடாதுங்களே? திருவேங்கடத்துக்கு ஒரு பிரபாவம் உண்டு ஹனுமந்து, அங்க 6 1 நிமிஷம் நின்னீர்கள் என்னால் ஒரு முகூர்த்தம் நின்னால் உங்க பாபங்கள் அத்தனையும் எரிக்கப்படும், பாபங்கள் எரிஞ்சுப்படுத்துனா மோட்சத்துப்படுவீள், நீங்க போய் தேடுறேன் தேடுறேன்ட்டு ஏற்கனவே போய் தேடி ஒரு முகூர்த்தம் நிற்பீர்கள், உங்க பாபம் எல்லாம் தொலைஞ்சு போடும், மோட்சத்துப்படுவீள். எனக்கு இப்ப சீதை கிடைக்கிறது முக்கியமே தவிர நீ மோட்சம் போறது எனக்கு முக்கியம் இல்லை, அதனால திருவேங்கடத்துல தேடாதே அத்தனை நம்பிக்கை அவனுக்கு. அழ்வார் அதைத்தான் பாசுரத்துல சொன்னார், சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு அமர்ந்து வானவர் வானவர் போனுடும் நமன்களும் திருவேங்கடம் நங்கட்டு சமங்கள் வீடு தரும் சடன் குன்றமே. அந்த திருவேங்கடத்தை ஒரு முறை செவித்தோம் என்னால் சாம்யாபத்தி மோட்சத்தையே நமக்கு கொடுத்து விடும், ஆனால் அங்க போய் தேட வேண்டாம் என்று தட்சிண திக்கில் அனுப்பி ததா பிரஸ்தாப்ய சுக்ரீவஸ்தன் மகத்வானரம் பலம் நீலம் அக்னிசுதன் செய்வ ஹனுமந்தன் செவானரம் நீலன் அக்னியினுடைய பிள்ளை நீலன். ஹனுமந்தன் ஹனுமான். பிதாமக சுதன் ஜீவ ஜாம்பவந்தம் மகௌஜசம். பிதாமகரான பிரம்மாவனுடைய பிள்ளையான ஜாம்பவன், தன் பிள்ளையான அங்கதன். சுகோத்திரஞ்ச சரீரன் சரீரஞ்ச சரகுர்மம் தசைவச்ச கஜன் கவாட்சம் கவயம் சுஷேணம் ரிஷபம் ததா மைந்தஞ்ச த்விதம் செய்வ சுஷேஷம் கந்தமாசனம். இப்படி தெற்கு நோக்கி பலரை அனுப்ப அப்ப ஹனுமான் மூலையில உட்காந்துருக்கார். அவருக்கு வந்து இதுல ஆர்வமே இருக்கிறதா தெரியுது. தெற்கு நோக்கி போறச்ச நாம தேடி வரேன் வரணும் இல்லையோ, வரவே இல்லை. ராமன் பார்த்தா என்னமோ நெருடுறது போட்டுருக்க ஹனுமானுக்கு, கண்குடிச்சிட்டான். ஏன்னா எதிராளி நினைக்கிறத அவருக்கு தெரிஞ்சுவிடும் இல்லையோ. ஹனுமான் நினைச்சிருக்கார், அவர் நைஷ்டிக பிரம்மச்சாரி. அவர் நினைச்சிருந்தது ஒரு சீதையை பிரிஞ்சுட்டு இந்த பாடுபடுத்த வேண்டாம் எல்லாரும் இப்படின்னு அவர் நினைச்சிருக்கார். என்ன நாடே கூடி வருது, ஒரே வானர பிரேஷனம், இங்கே போ அங்கே போ, இது என்ன ஒரு வைராக்கியம் வேண்டாமா அப்படின்னு அவர் நினைச்சிருந்தார். ராமன் பார்த்தார் சீதையை பார்க்கணும்னா இவன் தான் பார்க்கணும். அதனால அவனை அருகே அழைத்து மோதிரத்தை கையில் கொடுத்தார். நமோபவன் அந்தரிக்ஷேவா நாம்பரே நாமராலயே நாப்சுவாக திசந்தந்தே பஷ்யாமி ஹரிபுங்கவ தொய்யேவ ஹனுமன் அஸ்தி பலம் புத்தி பராக்கிரமா. ராமன் அண்ணா புகழ்ந்து சொல்ற, ஹனுமன் உன்னிடத்துலதான் புத்தி இருக்கு, பராக்கிரமம் இருக்கு, பலம் இருக்கு, தேசகால அனுபவிச்ச நயச்சனய பண்டித தேசகாலத்துக்கு தகுந்த முடிவெடுக்கக்கூடிய சக்தி இருக்கு. தம் சமீட்ச மகாதேஜா விவசாயோத்தரம் ஹரி ததோ தச ததப்பீதா ஸ்வநாமாங்க ஸ்வநாமாங்க உபசோபிதம். அப்போது ஹனுமானை அருகிலே அழைத்து பிரீத்தியோட தன் பெயர் பொறிக்கப்பட்ட மோதிரத்தை கையிலே கொடுத்தார். அங்குடியம் அபிப்யானம் ராஜபுத்திரியா பரந்தப பரந்தப எதிரிகளை தவிக்க செய்யக்கூடிய அனுமன்னு ராஜபுத்திரியான சீதையை குறித்து இதை கொண்டு போய் கொடும் என்று ராமன் கொடுத்த ஹனுமான் அதை பெற்றுக்கொண்டார். அனேனத்வாம் ஹரிஸ்ரேட்ட சிந்தேன ஜனகாத்மஜா. அவர்களெல்லாம் தெற்கு நோக்கி தேடி வந்தார்கள். அப்பதான் ஸ்வயம் பிரபாங்கிற அவருடைய குகைக்குள்ள போய் அவளாலே வெளியிலே கொண்டு வந்து விடப்பட்டு தட்சிண சமுத்திர கரைக்கு வந்து சேர்ந்துட்டார். எங்கு தேடியும் ஆறு கிடைக்கவில்லை. எல்லாருக்கும் மனசு விட்டு போச்சு. அப்போ ஒருத்தர் ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க, எப்படி ஜட்டாயு ராமகைங்கிறத்துல உயிரை விட்டுட்டாரோ அதே போல நாமும் விட்டுட வேண்டிதான் அப்படின்னு தெற்கு சமுத்திர கரையில நின்றுவா பேசிட்டு இருக்கான். பக்கத்துல ஒரு கழுகு, இந்த ஜடாயுருடைய அண்ணா சம்பாத்தி இருந்தார். யாரோ நம்ம தம்பி பேரை சொல்றாளே அப்படின்னு தத்தினு தத்தினு கிட்டக்க வந்தார். யாரே தம்பி பேரை சொன்னீர்கள், நாங்க தான் சொன்னோம் ஜட்டாயு இருக்கேன். ஜட்டாயு உயிர் விட்டானா யாருன்னு கேட்டார். இதான் நடந்ததுன்னு சொன்ன உடனே தன்யனானான், என்னுடைய ராமன் கைங்கிறதுக்காக உயிரை விட்ட ஜட்டாயு பண்ண பாக்கியத்தை நான் பண்ணவில்லை, இருந்திருந்தால் நானும் அதே போலத்தான் செய்திருப்பேன். நீங்கள் எங்கு வந்தீர்கள், சீதையை தேடி வந்தோம். எங்கு போனால் சீதை, அப்பதான் சம்பாதி தன்னுடைய கூரிய கண்ணை தெற்கு நோக்கி வச்சு பார்த்து ஒரு மாதிரி தெரிகிறது சீதை அசோகவனத்திலே சிறைப்பட்டிருக்கிறாள் அப்படின்னு சம்பாதி தான் இந்த விஷயத்தை அனுமதாதிகளிடத்துல சொல்ல, இனிமே நாம இங்கேருந்து கிளம்பி போயாகணுமே, எப்படி போறது, யாரு சமுத்திரத்துக்கு போறது, தாண்ட முடியுமா, நூறு யோஜன விஸ்தீர்ணமான சமுத்திரம், எப்படி போகலான்னு கூடி பேசிட்டு இருக்கா. ஒரு குரங்கு வந்து நான் 10 யோஜனை தாண்டுவேன், நான் 50 யோஜனை தாண்டுவேன். அங்கத பெருமாள் சொன்னார், நான் இங்கிருந்து அக்கறைக்கே தாண்டி போடுவேன், ஆனா திரும்பி வர சக்தி கிடையாதுன்னா. ஜாம்பவான் வந்தார், இது என்ன நீங்கள்லாம் இந்த சின்ன சமுத்திரத்தை தாண்டி இத்தனை பாடுபடுத்துறீர்கள், திரிவிக்ரமாவதாரம் நடந்திருக்கிறச்சே, நான் 32 தடவை உலகத்தை சுத்தி வந்து திரிவிக்ரமன் உலகத்தை ஜெயித்தான் ஜெயித்தான்னு பண்ணிருக்கேன், உங்களுக்கு தெரியுமானார். ஹனுமான் கேட்டார், இன்னிதா வீரானார். இல்லை சில பேர்கிட்ட நம்ம பேச ஆரம்பிப்போம், நம்ம எதாவது பண்ணிருக்கோம்னு சொல்ல போச்சு. 1953 நான் பண்ணது என்னன்னு சுவாமி, இது 2008 இதோடதான் இன்னைக்கு பண்ண முடியுமா பண்ணுமானா, இன்னைக்கு ஒண்ணு பண்ண முடியாது நீங்க பண்ணணும் ஆசீர்வாதம் பண்ணு அப்படின்ட்டு கடன் போடுவான். அது போலதான் இப்ப ஜாம்பவானால என்னார முடியாதுன்னார். கடைசியில யாரும் கூடுறச்சே ஹனுமானுக்கு தன் பிரபாவம் தனக்கே தெரியாமல் போக ஹனுமானுடைய பலத்தை ஜாம்பவான் எடுத்துரைத்தார். திரிவிக்ரமே மயாதாத சசைல வனகானனா உத்திஷ்டன் அரிசார்தூல லங்கயஸ்வ மகார்ணவம் பராஜி சர்வபூதானாம் ஹனுமன்யாதிஸ்தவ விஷண்ணாஹரய சர்வே ஹனுமன் கிமுபேட்சதே விக்ரமஸ்த மகாவேர விஷ்ணு ஸ்திரீ விக்ரமானிவர். விஷ்ணு எப்படி திரிவிக்ரமாவதாரம் பண்ணினாரோ ஹனுமன் உம்மாலையும் பண்ண முடியும் பண்ணும் என்று சொன்னவுடனே மகேந்திரகிரிக்கு மேல ஹனுமான் ஏறி நின்று கொண்டார். தன் தொடை தட்டி கொண்டார், தோள்களை தட்டி கொண்டார், ராமநாமத்தை ஜபம் பண்ணினார். இனி ஆகாசத்திலே தாவி சமுத்திரத்தை தாண்டி அக்கறைக்கு போய் சீதை நடத்தல மோதிரத்தை கொடுக்க வேண்டிதான் என்று தாவிட்டார். பாபுத்யாம் பீடிதஸ்தேன மகாசைலோ மகாத்மனா ரராச சிம்ஹாவிகத மகான்மத்த இவத்விபா ததோ ராவண நீதாயாக சீதாயாக சத்ருகர்ஷணா ஈயேஷ பதம் அன்பேட்டும் சாரணா சரித்தே பதி. இவர் ஆகாசத்தில் எழுந்த வேகத்திலே இவரோட கூட நிறைய மேகங்கள் பரியுண்டு மேல வந்தது. இந்த போன வேகத்துல அலைகளத்தனையும் மேல வந்தது. ஆங்காங்க இருக்கிற சிங்கம் புரி யானை புரி எல்லாம் அங்கங்கிருந்து மலைக்கோட்டையிலிருந்து வெளியே பீரிட்டு அழித்தது. அத்தனை வேகத்தில் அனுமான் ஆகாசத்திலே பறந்தார். இனி அதிலிருந்து சுந்தரகாண்டம் தான். சுந்தரே சுந்தரோ ராமஹ, சுந்தரே சுந்தரி கதா, சுந்தரே சுந்தரி சீதா, சுந்தரே சுந்தரம் வனம், சுந்தரே சுந்தரம் காவ்யம், சுந்தரே சுந்தரோ கபி, சுந்தரே சுந்தரம் மந்திரம், சுந்தரே கின்ன சுந்தரம். சுந்தரகாண்டத்தில் ஏதுதான் அழகில்லை? சுந்தரகாண்டத்திலே ராமன் அழகன், சுந்தரகாண்டத்திலே சீதை அழகி, சுந்தரகாண்டத்திலே கதையே அழகு, சுந்தரகாண்டத்தில் காடை அழகு, சுந்தரகாண்டத்தில் ராமாயண காவியமே அழகு, சுந்தரகாண்டத்தில் ஹனுமான் அழகு, சுந்தரகாண்டத்திலே ஓரோரு ஸ்லோக மந்திரமும் அழகு. சுந்தரகாண்டத்திலே எதுதான் சுந்தரமாக இல்லை? சுந்தரனான ராமனம் பற்றி அவன் விடாமல் ஏங்கி கிடந்த சுந்தரியான சீதையனிடத்திலே போய் மோதிரத்தை கொடுக்க சுந்தரலான ஹனுமான் சுந்தரமான ராமாயண கதைப்படி சுந்தரமான மந்திரத்தையும் மோதிரத்தையும் ஏந்தி கொண்டு அக்கறைக்கு சென்றார். தேடினார், சீதானுகிரகத்தாலே சீதையை கண்டார், மோதிரத்தை கொடுத்தார். விதித்வா பிரேக்ஷமானாசா பர்த்துக்கர விபூஷணம், பர்த்தார்வ சம்பிராப்தா ஜானகி முதிதா பவது. தன் கையிலே மோதிரத்தை வாங்கினவள் தன் கணவனையே அடைந்தா போலே ஆசைப்பட்டு விரித்வா கையில் மோலை வாங்கினாள். அதான் கம்பர் தெரிவித்தார், வாங்கினள் முலைக்குவையில் வைத்தனள், ஏங்கினள் விம்மினள் உரிகனல் விதித்தனள் துடித்தனள். தான் வாங்கின உடனே ராமனையே பெற்றா போலே சீதை நினைத்தாள். பிரேக்ஷமானாசா பர்த்துக்கர விபூஷணம், பார்த்த உடனே தன் கணவனுடைய கையை விரல அலங்கரிச்சிருக்கிற மோதிரம்னா இது பர்த்து கபர விபூஷணம். பர்தாரமிவ சம்பிராப்தா, மோதிரத்தை பார்த்தவளுக்கு விரல் ஞாபகம், விரலை பார்த்தவளுக்கு கை ஞாபகம், கையை பார்த்தவளுக்கு தோல் ஞாபகம், தோளை கண்டவளுக்கு ராமனே ஞாபகம். ராமனையே ஆலிங்கனம் பண்ணி கொண்டா போலே சீதை நின்றாள் அப்படிங்கிறது சுந்தரகாண்டத்தினுடைய அங்குலிய பிரதான சரித்திரம். மேலே சொல்ல வேண்டியதை நாளை மாலை 7 மணிக்கு, நாளை மாலை 7 மணிக்கு இந்த உபன்யாசம் அவசியம் வந்து சேர பிரார்த்திக்கிறேன். இன்று முழுதும் ராமன சீதையும் மனதாலே ஆலிங்கனத்திலேயே இருக்கட்டும். நாளைக்கு மேலே என்ன நடந்ததுங்கிறதை சுந்தரகாண்ட சரித்திரம், விபீஷண சரணாகதி சரித்திரம், விடுமுறை இருந்ததுங்கிறதுக்காக எல்லாரும் வந்துட்டு நாளைக்கு ரொம்ப முக்கியமான சரித்திரம் சுந்தரகாண்டத்தையும் கேட்கணும், விபீஷண சரணாகதியும் கேட்கணும். நான் நாலு நாளைக்கு 2 நாள் தான் அவசியம் காரியங்களை ஒழித்து கொண்டு வந்து சேர வேணும்னு பிரார்த்தித்தமையே.